بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. கணித்துக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இமாம் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தொகுத்த ஸிஃபத்து ஸலாத்தின் நபிஜி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி அவர்களுடைய தொழுகை முறை என்ற நூலிலிருந்து நாம் படித்து வருகின்றோம். இன்ஷா அல்லாஹ் இன்று சுஜூதிலிருந்து எழுகின்ற முறை, பிறகு அங்கே உட்காருகின்ற முறை, அடுத்த சுஜூத், பிறகு இறுதி வரை இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்க முயற்சி செய்வோம். சுஜூத் எப்படி செய்ய வேண்டும் என்பதை முந்தைய பாடத்திலே பார்த்தோம். அமைதியாக செய்ய வேண்டும், நிதானமாக இருக்க வேண்டும், இரண்டு கால்களையும் சேர்த்து வைத்திருக்க வேண்டும், அதாவது குறிந்தால்களை சேர்த்து வைத்திருக்க வேண்டும், விரல்களை சிம்லாவை நோக்கி நாம் திருப்பி வைத்திருக்க வேண்டும், நம்முடைய வயிற்றை தொடையிலிருந்தும் கைகளை விலாபக்கங்களிலிருந்தும் விலக்கி வைத்திருக்க வேண்டும், கைகளை ரொம்ப இறுக்கமாக வைக்காம பிரித்து வைக்காம சேர்த்து வைத்திருக்க வேண்டும் என்ற விஷயங்களை எல்லாம் நாம் சென்ற அமர்வுகளிலே பார்த்தோம். இன்று அர்ரக்உ மின சுஜூத், சுஜூதிலிருந்து எழுகின்ற முறை. ثم كان صلى الله عليه وسلم يرفع رأسه من السجود مكبرا. நபி அவர்கள் தனது தலையை, ரஸ்தஹு தனது தலையை சுஜூதிலிருந்து உயர்த்துவார்கள். முகப்பிரன், அல்லாஹு அக்பர் என்று கூறியவர்களாக. وأمر بذلك المسيء صلاته. தனது தொழுகையை ஒருவர் கெடுத்துக் கொண்டார்கள், அவசர அவசரமாக தொழுது, அவருக்கு நபி அவர்கள் இப்படித்தான் கட்டளையிட்டார்கள். فقال, நபி அவர்கள் அவருக்கு தொழுகையை கற்றுக் கொடுக்கும் போது, لا يتم صلاة لأحد من الناس حتى يسجد, அவர் சுஜூது செய்து, حتى تطمئن مفاصله, அவருடைய மூட்டுகள் எல்லாம் சுஜூதிலே நிம்மதி அடைய வேண்டும், அமைதி அடைய வேண்டும். ஒவ்வொன்றும் அது அதனுடைய இடத்திலே வந்து அதனுடைய நிலையில் அது இருக்க வேண்டும். பிறகு அல்லாஹு அக்பர் என்று கூறுவார், தனது தலையை உயர்த்துவார். எழுந்து உட்கார்ந்து கொண்டு அல்லாஹு அக்பர் சொல்வது கிடையாது, எழுந்து இருக்கையிலே அமர்ந்ததற்கு பிறகு அல்லாஹு அக்பர் சொல்வதில்லை, எழும்போது அல்லாஹு அக்பர். நமது முகத்தை பூமியிலிருந்து உயர்த்தும் போது அல்லாஹு அக்பர் என்று கூறுவது. சொல்லி நல்ல நிதானமா செடியா உட்கார்ந்து விடுவார்கள், சரியா? பாதி குனிஞ்சுக்கிட்டே இருக்க மாட்டாங்க. அதிகமான மக்களை நீங்கள் பள்ளியிலே பார்த்தால், மஸ்ஜிதிலே பார்த்தால், அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர், முதுகு நிமிர்ந்து இருக்காது, கோணலாக தாய்த்திய வைத்திருப்பார்கள், அல்லாஹு அக்பர் சொல்லி திரும்ப சென்று விடுவார்கள். இது கூடாது. அவரைத்தான் நபி அவர்கள் சொன்னார்கள், அல் முஸ்தி ஸலாத்து, தனது தொழுகையை கெடுத்துக் கொண்டவர். அல்லாஹு அக்பர். அப்ப சுஜூதுடைய பொசிஷன் சரிங்களா, அல்லாஹு அக்பர், சுஜூதுடைய பொசிஷன் அல்லாஹு அக்பர். நல்ல நிதா முதுகு அப்படியே நேரா ஸ்டடியாகி விட வேண்டும், சரிங்களா? வக்கான ஏற்பு அவர் எதை மகாத தக்பீரி அஹ்யானன், சில நேரங்களில் நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வாறு தக்பீர் சொல்லி சுஜூதிலிருந்து எழுந்து அந்த சிறு இருக்கையில் அமரும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது இரு கைகளையும் உயர்த்துவார்கள். சில நேரங்களில் அப்படி செய்திருக்கிறார்கள். அப்ப நம்மளும் அந்த மாதிரி செய்யலாம். எப்ப செய்யலாம்? உதாரணத்துக்கு பள்ளியில சில நேரங்களில் மக்கள் எல்லாம் அதை வித்தியாசமா பார்ப்பாங்க இருந்தா கூட நம்ம ஒரு சில நேரங்கள் அதை செய்யலாம். அல்லது குறைஞ்சபட்சம் வீடுகளில் சுன்னத்து நபில் தொழும்போது கூட அதை நாம் செய்தோம் என்று சொன்னால் அந்த சுன்னத்தையும் நிறைவேற்றிய நன்மை நமக்கு இன்ஷா அல்லாஹ் கிடைத்துவிடும். பிறகு தனது இடதுகால் விரித்து அதன் மீது உட்கார்ந்து கொள்வார்கள். அப்ப வலது காலுக்கு நிற்கணும், இடது காலுக்கு இருக்கும், அதன் மீது உட்கார்ந்து கொள்வார்கள். முத்தும இன்னன், அவசர அவசரமாக இல்லை, நிதானமாக. ஒருத்தர் ரிலாக்ஸா உட்கார்ந்து இருக்கிறதுக்கு அவசரமா உட்கார்ந்து இருக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா? இப்ப மக்கள் அதிகமானவர்கள் எப்படித்தான் உட்கார்கிறார்கள்? அவசரமா. அமர் முசியா பலாத்து திரும்ப அதே ஹதீஸுக்கு இமாம் செல்கிறார்கள், தனது தொழுகையை கெடுத்துக் கொண்டவருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படித்தான் கட்டளையிட்டார்கள், நீ சுஜூது செய்தால் உனது சுஜூதை நீ பலப்படுத்திக் கொள், உறுதிப்படுத்திக் கொள், சிறப்படுத்திக் கொள். நீ உயர்த்தினால் நீ உயர்த்தினால் தலையை உயர்த்தினால் உனது இடது தொடையின் மீது உட்கார்ந்து கொள். அதாவது நமது இடது கால கீழே மடக்கி அது மேல உட்கார்ந்து கொள். வலது காலை நிறுத்திக் கொள்வார்கள். அந்த வலது காலுடைய விரல்களை கிப்லாவை நோக்கி அமைத்துக் கொள்வார்கள். அப்ப சில பேர் இப்படி வச்சிருக்காங்க, சில பேர் இப்படி வச்சிருக்காங்க, அல்லது இப்படி போட்டு உட்கார்ந்துருக்காங்க. வலது கால இப்படி போட்டு இந்த காலை இப்படி போட்டு அது மேல உட்கார்ந்துக்கிறாங்க. இதெல்லாம் சுன்னத்துக்கு மாற்றமான முறை. இடது கால் இப்படி இருக்க வேண்டும், வலது கால் இப்படி, இடது கால் இப்படி இருக்கணும், வலது காலுடைய விரல்கள் இப்படி மடங்கி இப்படி கிப்லாவை நோக்கி இருக்கணும். ரெண்டு காலையும் இப்படி போட்டுக்கிறதோ அல்லது ஒரு கால் மேல ஒரு கால் இப்படி போட்டுக்கிட்டு அது மேல உட்கார்ந்துக்கிறதோ சுன்னத்துக்கு மாற்றமான முறை. சரியா? அடுத்து கவனிங்க, அல்யக்ஆவு பைன சஜிதத்தைனி, ரெண்டு சஜிதாவுக்கு இடையில இப்ப உட்காரக்கூடிய முறை ஒரு முறையை நாம் பார்த்தோம். இன்னொரு முறை இக்ஆ, அதாவது இரண்டு கால்களின் விரல்களையும் கிப்லாவை நோக்கி வைத்துக் கொண்டு அந்த இரண்டு கால்களுடைய குதிங்கால்களின் மீது உட்கார். இதுவும் இந்த நேரத்தில் மட்டும்தான் இது கூடும். அப்படி கை இப்படி இருக்க கூடாது, கை இப்படி இருக்கும். சரிங்களா? இப்ப ரெண்டு கால்களுடைய குதிங்கால் மேல உட்கார்றோம்ல, கையை இப்படி நீட்டிட்டு இருக்க கூடாது, கை சாதாரணமா இப்படி இருக்கணும். தன்னுடைய அதாவது இந்த புதத்தை ஒட்டி தொலை மீது இப்படி இருக்கணும். இப்படி முட்டியை பிடிச்சுக்கிட்டு இப்படி நீட்டிட்டு இருக்க கூடாது கை. சரிங்களா? சில நேரங்களில் இக்காவுடைய அமைப்பில் உட்கார்வார்கள். இக்காவுடைய அமைப்பு என்ன? தனது இரண்டு குதிங்கால்களையும் நிறுத்திக் கொண்டு கதமை, தனது பாதத்தினுடைய அந்த முன்னம்பகுதி முன்பதி இருக்கிற அதை மடக்கிக் கொண்டு அதன் மீது உட்கார்வார்கள். சரிங்களா? முழுசா தனது காலிற்கு இது காலம் வைத்துக் கொள்ளுங்களேன், இந்த கால்களை இப்படி நல்ல விரல்களை இப்படி மடக்கிட்டு இரண்டுத்தையும் சேர்த்து இதன் மேல உட்கார்வார்கள். உஜூபுல் இத்மினான் பைன சஜிதத்தை, இரண்டு சஜிதாவுக்கு இடையிலே நிம்மதியாக இருப்பது கட்டாயம், அவசரமா செய்யக்கூடாது. வகான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யத்மைன்னு ஹத்தா யர்ஜிஅ குல்லு அஸ்மின் இலா மௌதிஇஹி. நபி அவர்கள் இரண்டு சஜிதாவுக்கு இடையிலே அமைதியாக இருப்பார்கள். ஒவ்வொரு எலும்பும் ஒவ்வொன்றும் அதன் அதன் இடத்தில் வந்து சேருகின்றவரை. அப்ப எப்படி? இப்ப முதுகு குனிஞ்சிருந்தது, எந்திரிச்சு நேரா வியாயம் அந்த பார்ட்டோட. சரிங்களா? கையை கீழே இருந்துச்சு கொண்டு வந்தோம், எல்லா உடம்பும் அது அதனுடைய அமைப்புல ரிலாக்ஸ் ஆயிடணும் முழுசா. சரியா? திரும்ப அது கொண்டு வந்துகிட்டே இருக்காங்க பாருங்க. ஏன் இந்த ஹதீஸ திரும்ப திரும்ப இமாம் அவர்கள் கொண்டு வருகிறார்கள்? அதிகமான மக்கள் இன்று இந்த எழுத்திதால் என்ற அந்த நிதானம், இத்துபிதான் என்ற அமைதி நிலை, இதற்கு மாற்றமாகத்தான் நடக்கிறார்கள். அப்ப இப்படிப்பட்டவரை சரியத்திலே சொல்லப்பட்டது அல் முசி சொதாத்தது, தனது தொழுகையை கெடுத்தவர் என்று, தனது தொழுகையை கெடுத்துக் கொண்டவர் என்று சொல்லப்பட்டது. அப்ப அது திரும்ப திரும்ப அந்த ஹதீஸையும் அந்த வார்த்தையும் கொண்டு வருவதன் மூலமாக நமது உள்ளங்களிலே இமாம் அவர்கள் பதிய வைக்க விரும்புகிறார்கள். யார் இப்படி அவசர அவசரமாக தொழுகிறார்களோ அவர்கள் தொழவில்லை, தொழுகையை கெடுக்கிறார்கள். அப்ப அந்த ஹதீஸை சொல்லி சொல்லி சொல்லும் பொழுது இழத்திதால் இத்துமேனால் நிதானமாக இருப்பதும் அமைதியாக இருப்பதும் எவ்வளவு கடமையான ஒன்று என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. சொன்னார்கள் சொல்லி காட்டிட்டு, இதை செய்கின்றவரை யாருடைய தொழுகையும் பூர்த்தியாகாது, இதை செஞ்சாதான் தொழுகை பூர்த்தியாகும். இந்த இருக்கையை நபி அவர்கள் நீட்டுவார்கள் சுஜூதுடைய அளவிற்கு, அளவுக்கு நெருக்கமாகின்றவரை. அப்ப சுஜூது எவ்வளவு நேரம் செய்வாங்க? ருக்கு அளவுக்கு செய்வார்கள். ருக்கு எவ்வளவு நேரம் செய்வார்கள்? நிற்கின்ற அளவுக்கு செய்வார்கள். அப்ப அதற்கு நெருக்கமா, அதற்கு நெருக்கமா, அதற்கு நெருக்கமா? அப்ப நிலைக்கு நெருக்கமா ருக்கு கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். புரியுதா? அப்புறம் ருக்குவுக்கு நெருக்கமா சுஜூத் என்ன அர்த்தம்? கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். ஆக கூடி பார்த்தீங்கன்னு சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீண்ட ருக்கு செய்பவர்களாக இருக்கிறார்கள். இன்று பலருடைய பிரச்சனை என்ன? சரி, சுஜூதையாவது கொஞ்ச நேரம் இமாம் சாஹிப் செஞ்சா கூட பரவாயில்ல, இந்த ருக்குவை மட்டும் கொஞ்சம் நீட்டிட்டாருன்னு சொன்னா, யோ உனக்கு அறிவு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் ஒரு பள்ளியில போய் சொல்ல வச்சேன். சண்டைக்கே வந்தார் ஒருத்தர். ரெண்டு ஒரு நாள் பாருங்க, முகமெல்லாம் ஃபயர் ஆகி, சரியான ஃபயர் ஆயிடுச்சு, கண்ணெல்லாம் சூழ்ந்து போச்சு. இதுல வேற இங்கிலீஷ் தெரியுமா? சரி, என்னங்க சொல்லுது? உங்களுக்கு தெரியாது, பின்னாடி பலவீனமானவங்க வயசானவங்க இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இப்படி இருக்கும் சரிங்களேன் அப்படின்னா. சரி, நல்லதுங்க. வேற என்ன சொல்ல முடியும்? இப்ப அவர்கிட்ட அவர் இருக்கிற டென்ஷன்ல இப்ப ஹதீஸ் எல்லாம் சொல்லிக் கொடுக்க அளவுக்கு அவருக்கு கேட்கிற அளவுக்கு பொறுமையா கிடையாது. சொன்னா மறுப்பாங்க இந்த நேரத்தில். அவரோட வாய்மூடி இருக்கிறது. அப்ப நம்ம சிறு வயசுலேருந்து பழகிருந்தா சிரமம் இருக்காது. சிறு வயசுலேருந்து சுண்ணத்துக்கு மாற்றமா பழகினதுனால இப்ப நமக்கு சிரமமா தெரியுது. இப்ப நீங்க பார்த்திருக்கலாம் ரோட்ல இந்த ரிக்ஷா ஓட்டுறாங்கல்ல, அவங்களுடைய பையன் ரிக்ஷா ஓட்டிட்டு போவான். எங்க இருந்து எது வரைக்கும் போவான்? நிறைய தண்ணி குடத்தை வச்சுக்கிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டே இருப்பான். ஒரு கிலோமீட்டர், ரெண்டு கிலோமீட்டர்னு பின்னாடி குடும்பத்தெல்லாம் ஏற்றிட்டு அவன் ஓட்டுவான். இப்ப நம்ம எல்லாம் யாரையாவது இந்த ரிக்ஷாவை இங்க இருந்து கொண்டு போய் அந்த லிங்கச்சரி இந்த ஓரத்துல விட்டுங்கன்னு சொன்னா நமக்கு முடியுமா? அது நாலு விதி விதிக்கிறது மேல முட்டு தண்டுவோம். ஏன்? நம்ம பழகம், ஒவ்வொன்றும் பழக்கத்தை கொண்டிருக்கிறது. இப்ப ஒருத்தர் பாத்தீங்கன்னா இந்த ரோடு பேருங்களை பாத்தீங்கன்னா மூட்டை தூக்குவாங்க, இறக்குவாங்க. அவங்க எல்லாம் பல பேரை பார்த்தீங்கன்னா நம்மளை விட ஒல்லியா இருப்பாங்க. ஒரு லாரி மூட்டைய நாலு பேர் சேர்ந்து, ஒரு லாரி மூட்டைய நாலு பேர் சேர்ந்து அன்லோட் பண்ணிடுறாங்க, நாலு பேர் லோட் பண்ணிடுறாங்க. இப்ப நம்ம 20 பேர் சேர்ந்து அவரை விட மோட்டா மோட்டாவா நாலு அரை லாரியை ஏற்றோம் இறக்கணும்னா ஒரு 5 நாளைக்காவது தூங்குவோம். என்ன, கை ஒலிக்குது, கால் ஒலிக்குது, இது ஒலிக்குது, குறுக்கு பிடிச்சிக்கிச்சு, வாய்வு பிடிச்சிக்கிச்சு, முதுகு பிடிச்சிக்கிச்சுன்னு சொல்லி என்ன காரணம் இருக்கு? அது அவர்கள் சிறுபுராயத்திலிருந்து அதை அவங்க தொழிலை செய்து செய்து பழகிவிட்டார்கள். நம்ம பழக பல இடங்கள்ல செக்யூரிட்டி மணிக்கணக்கா நிக்கிறாரு. நம்ம போய் நிக்க சொன்னா என்ன ஆகும்? அதோட முடிஞ்சு போச்சு, எனக்கு வேலை வேணும், பட்னியா கணக்கா கூட கற்பனை தவிர இந்த வேலை வேணும். அப்ப யார் எதை பழகுகிறார்களோ அது அவர்களுக்கு இலகுவாக இருக்கும். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு இபாதத்தை பழகி கொடுத்தார். நாம் துன்யாவை பழகிக் கொண்டோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தோழர்கள் தீனை பழகிக் கொண்டார்கள். தீன் அவர்களுக்கு இலகுவாக இருந்தது. கண் விழிப்பது இலகுவாக இருந்தது, ஜிஹாது செய்வது இலகுவாக இருந்தது, குர்ஆன் ஓதுவது இலகுவாக இருந்தது. அம்பால குத்தப்பட்டதுக்கு பின்னாடி கூட தொழுகையை முடிக்கணும்னு நினைக்கிற அந்த அளவுக்கு அது அவர்களுக்கு இன்பமாக இருந்தது. நமக்கு சில நேரத்தில் ஃபேன் கரண்ட் போய் ஃபேன் இல்லைனாலே இமாம் சாஹப் சீக்கிரமா இப்பயே தரம் கொடுத்துட மாட்டாரா பாதிரக்காத்திலே போவோம், எனக்குதான் இல்லையா. இங்கேயாவது தொழுகைக்கு போய் திடீர்னு கரண்ட் போயிருச்சுன்னு வச்சுக்கோங்க, இமாம் சாஹப் ஒரு சூறா ஓடிட்டு இருந்தாரு, எல்லாருமே இமாம் சாஹப் கொஞ்சமாவது யோசனை வர வேணாம், கொஞ்சமாவது உணர்வு வர வேணாம், கரண்ட் தான் போயிருச்சு பாதியிலே முடிச்சுட்டு கூ போயிருக்க வேணாம். எப்படிலாம் சைத்தான் ஊசலாட்டங்களை ஏற்படுத்துகிறான். அப்ப அந்த அளவு தான் நம்ம வந்து முழுக்க முழுக்க துன்யா ஜாரிகள் எல்லாம் பண்ணிக்கணும். தீனுடைய சுவையை காணவே இல்லை. தீனுடைய அந்த சுவை டேஸ்ட் இருக்கு பாருங்க, ஐபாதத்துடைய டேஸ்ட். அந்த ஐபாதத்துடைய டேஸ்ட் அடைந்தவங்களுக்கு சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன், பள்ளிக்கு முன்னாடி வர்றது இன்பமா இருக்கு, லேசா இருக்கும், குரான் ஓதுறது லேசா இருக்கும், ஒரு தொழுகைக்கு பின்னாடி இன்னொரு தொழுகை எதிர்பார்க்கிறது லேசா இருக்கும். அது அவங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட், அந்த முஹப்பத், அந்த லஃபத் சுவை தெரிந்து விட்ட காரணத்தினால. இப்ப நமக்கு தெரியுது, என்ன தெரியுது, துன்யாவுடைய டெஸ்ட் தெரியும், எந்த ஹோட்டல்ல எந்த சாப்பாடும் நல்லா இருக்கும், சரியா, அது நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம் கண்டிப்பா. அதே போல காசு எங்க கிடைக்குதோ அங்க அதிகமா சிரமப்படுறதுக்கு நம்ம உடல் வளைய. இதுதான் துன்யாதாரிகள், தீன்தாரிகள் அப்படி இல்ல. அப்ப எதுக்கு இந்த விஷயத்த சொல்ல வரோம்னு சொன்னா, ருக்குவ சுஜூத கூட சில மக்கள் கொஞ்ச நேரம் தாங்கிக்கிறதுக்கு தயாரா, ருக்குவ தாங்கிறதுக்கு தயாரா இல்ல. ஆனா ஹதீஸ்ல பாத்தீங்கன்னு சொன்னா, நிலைக்கு சமீபமாக ருக்குவ இருக்கும், ருக்குவுக்கு சமீபமாக சுஜூத் இருக்கும், சுஜூதுக்கு சமீபமாக அந்த இருக்கை இருக்கும். புரியுதுங்களா? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீண்ட ருக்குவ சுஜூதுடைய தொழுகையைத்தான் அதிகம் தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள். இன்னும் சில நேரங்களில் நபி அவர்கள் அந்த இருக்கையில் உட்கார்ந்திருப்பார்கள், பின்னால் தொழக்கூடியவர்களிலே சிலர் ஒருவேளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறந்துட்டாங்களோ என்று சொல்கிற அளவிற்கு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்த சுஜூது செய்யுங்கிறத மறந்துட்டு அத்தையாத்தை ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க, துவா ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க, அடுத்த இருக்காக்கெல்லாம் கூட மறந்துருக்கலாம் போல இருக்கு, இப்ப சலாம் கொடுத்துருவாங்க போல இருக்கு அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அந்த தொழுகையே நீளமாக இருப்பார்கள். அப்ப இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், அப்ப தொழுகையிலே நிதானம் என்பது மிக முக்கியம். அதுல எந்த அளவு துவாக்களை அதிகப்படுத்த முடியுமோ அந்த அளவு துவாக்களை அதிகப்படுத்துவது. இப்ப இந்த மாதிரி நேரங்களில் எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வார்கள், துவா செய்வார்கள், திக்ர் செய்வார்கள், துவா செய்வார்கள். அப்ப தொழுகைக்குள்ளே எவ்வளவு துவாக்கள் கேட்கப்படுகின்றனவோ அவ்வளவு சிறப்பு. இப்ப இன்று மக்கள் என்ன செய்கிறார்கள், தொழுகையை அவசர அவசரமாக சுருக்கமாக தொழுதுவிட்டு தொழுகைக்கு வெளியிலே துவா கேட்கிறார்கள். தவறு என்று சொல்ல வரவில்லை, ஆனால் மிக ஏற்றமானது என்ன, தொழுகைக்குள் கேட்பது, அதிலும் சுஜூதிலே கேட்பது. அல் அஸ்காரு பைன சஜ்தத்தைனி, இரண்டு சஜ்தாவிற்கு இடையிலே கேட்க வேண்டிய கூற வேண்டிய ذிக்ர்கள். வகான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூலு ஃபி ஹாதிஹில் ஜில்ஸதி, நபி அவர்கள் இந்த இருப்பிலே என்ன சொல்வார்கள், அல்லது ஃபி ஹாதிஹில் தம் அல்லாஹும்ம, அல்லது இன்னொரு அறிவிப்பில் ரப்பி, அல்லாஹும்ம ஃபிர்லி அல்லது ரப்பி ஃபிர்லி, அல்லாஹும்மவும் சொல்லலாம் அல்லது ரப்பு சொல்லலாம், அல்லாஹும்ம ஃபிர்லி வர்ஹம்னி வர்ஃபஅனி. இப்படி பாருங்க, பிராக்கெட் முடிச்சுட்டு முதல்ல பாருங்க, அல்லாஹும்ம ஃபிர்லி வர்ஹம்னி, சரியா. அப்புறம் வஹ்தினி, அல்லாஹும்ம ஃபிர்லி வர்ஹம்னி வஹ்தினி, இதுவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க. சில அறிவிப்புகள்ல அல்லாஹும்ம ஃபிர்லி வர்ஹம்னி வஜ்புர்னி வர்ஃபஅனி வஹ்தினி வஆஃபினி வர்ஹம்னி, பொருள் என்ன, அல்லாஹ்வே ரப்பி என் இறைவா, இர்ஃபிர்லி எனக்கு மன்னிப்பு வழங்கு, வர்ஹம்னி எனக்கு கருணை காட்டு, வஜ்ஹுர்னி எனக்கு மன சாந்தத்தை ஏற்படுத்து, என் மனம் உடைந்திருக்கிறது, என் மனதிற்கு ஆறுதலை தான், ஜபர யஜ்ஹுரு என்றால் உடைஞ்சு இருக்கிறது ஒற்றதுக்கு பேரு ஜபர யஜ்ஹுருன்னு சொல்லுவாங்க. யாருலா என் உடைந்த மனதிற்கு ஆறுதலை கொடு. எவ்வளவு அழகானது அல்லாட்ட கேட்கணும், நான் ரொம்ப மனசு உடஞ்சி போயிருக்கிறா, எனக்கு மனசுக்கு ஆறுதலை கொடு, எனக்கு சுக்குவனை கொடு, வர்ஃபானி எனக்கு கண்ணியத்தை கொடு. அல்லாவிடத்திலே கண்ணியத்தை கேட்க வேண்டும். அல்லாஹ் கொடுப்பதுதான் கண்ணியம், நம்மளா தேடுறது கண்ணியம் கிடையாது. இப்ப அரசியல்வாதிகளை பார்த்தீர்கள் என்றால் அவங்க ஒரு 10 பேரை வச்சுப்பாங்க, அவங்களுக்கு கண்ணியம் கொடுக்கறதுக்கு என்ன காசு கொடுத்து, அவங்க ஒரு 10 பேருக்கு காசு கொடுத்து அவங்களே நோட்டீஸ் அடிச்சு கொண்டு போய் உங்க பேரை கொண்டு ஒடுங்கப்பா அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. இதெல்லாம் என்ன, துன்யாதாரிகள் தேடுவது. தீன்தாரிகள் யாரிடத்தில் கண்ணியத்தை தேடுவார்கள், யாரா நீ எங்களுக்கு கண்ணியத்தை. அல்லாஹ் நமக்கு கொடுக்கிற கண்ணியம் தான் உண்மையான கண்ணியம். அல்லாஹ் மக்களுடைய உள்ளத்துல போடுவோம் கண்ணியம் என்பது நாமளா தேடி வரக்கூடியது கிடையாது. அல்லாஹ்வுல் உஸ்ரி வர் ஹம்மி வஜ்ஹுர்னி வர் ஃபானி வஹ்தினி, எனக்கு வழிகாட்டு அல்லாஹ், என்னுடைய காரியங்கள்ல நான் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது எப்படி நடந்துக்கணும் என்பதை எனக்கு வழிகாட்டி கொடு அல்லாஹ். வஆஃபினி எனக்கு ஆஃபியத்தை நற்சுகத்தை கொடு. சுகத்தை கொடு என்றாலே ஒரு நல்ல வார்த்தை, அதிலும் நற்சுகத்தை கொடு என்பது இருக்கிறது தமிழ் ஆஃபியத்துக்கு கொஞ்சம் நெருக்கமான வார்த்தை, அதுக்கு முழுத்த அர்த்தம் சொல்லிட முடியாது. ஆஃபியத் என்பதற்கு ஒரு எப்படி பரக்கத்து அதே போல ரஹ்மத்து அதே போலதான் இந்த ஆஃபியத் என்ற வார்த்தை அரபில ஒரு விரிவான பொருளுடைய ஒரு பதம், அதாவது தீமைகளிலிருந்து கெடுதிகளிலிருந்து பிரச்சனைகளிலிருந்து பாவங்களிலிருந்து மார்க்கத்திற்கு முரணான செயல்களிலிருந்து இன்னும் உள்ரங்கமான வெளிரங்கமான குழப்பங்களிலிருந்து ஒரு நிறைவான ஒரு பாதுகாப்பு, அதைத்தான் ஆஃபியத் என்று சொல்லப்படும். அப்ப அந்த ஆஃபியத்தை எனக்கு கொடு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு துஆக்களிலேயே ரொம்ப பிடிச்சமான துஆ, அல்லாஹும்மா இன்னி அஸ்அலுகல் ஆஃபியா, ரொம்ப சின்ன துவா. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான துவா என்ன துவா, சத்தமா சொல்லுங்க, எவ்வளவு சுருக்கமா இருக்கு, அல்லாஹும்மா இன்னி அஸ்அலுக அல் ஆஃபியா, அல்லாஹும்மா இன்னி அஸ்அலுக அல் ஆஃபியா. நடக்கும்போது உட்காரும்போது போகும்போது சொல்லிக்கிட்டே போலாம், பைக் ஓட்டும்போது சொல்லிக்கிட்டே போலாம், நட்சத்திரம் அல்லாஹுவே இன்னி நிச்சயமாக நான் அஸ்அலு கேட்கிறேன் கல்லிடம் அல் ஆஃபியத நற்சுகத்தை. அப்புறம் வர்ஸுக்னி எனக்கு ரிஸ்க்கு கொடு அல்லாஹ், எனக்கு ரிஸ்க்கை லேசாக்கி கொடு அல்லாஹ். அப்ப நீங்க உங்களோட ஹதீஸ்ல கேள்விப்பட்டிருப்பீங்க படிச்சிருப்பீங்க, யார் தொழுகையை சரியாக தொழுகிறார்களோ அல்லாஹு தஆலா அவர்களுக்கு ரிஸ்க்குடைய சிரமத்தை கொடுப்பது கிடையாது. வேலை இல்லைனாலும் அவங்களுக்கு ரிஸ்க்கு அல்லாஹ் கொடுத்துக்கிட்டு இருக்கும். இந்தியாவில இருந்தாலும் அவங்களுக்கு அல்லாஹ் ரிஸ்க்கு கொடுப்பான், வெளிநாட்டுக்கு போனாலும் ரிஸ்க்கு கொடுப்பான், இங்கேதான் அங்கேதான் கிடையாது. அவர்களுக்கு நிம்மதியோடு அல்லாஹ் கண்ணியத்தோடு ரிஸ்க்கை கொடுத்து கொண்டே இருப்பான். அப்ப தொழுகையின் மூலமாக ரிஸ்க்குடைய விஸ்தீரணம் அல்லாஹ் வைத்திருக்கிறான். முக்கியமா ஒரு ஆயத்து சொல்றேன் பாருங்க, இந்த ஆயத்தை இன்ஷாலாம் மனசுல எழுதிக்கணும். இங்க எழுதிக்கங்க, சரியா, சூரா அல் அன்கபூத் 29வது அத்தியாயம் 17வது வசனம். இது வீட்டில் நீங்களே உங்க கைப்பட எழுதி பெருசா ஒட்டி வச்சிருக்கீங்க, பார்க்கும் போதெல்லாம் உங்களுக்கும் உங்க மனைவிக்கும் உங்க பிள்ளைகளுக்கும் தெரியணும். என் புருஷனுடைய வேலையை கொண்டு எனக்கு ரிஸ்க்கு கிடையாது, எங்க அத்தாவுடைய வேலையை கொண்டு எனக்கு ரிஸ்க்கு கிடையாது, அவருடைய கடையை கொண்டு எனக்கு ரிஸ்க்கு கிடையாது, அறிவை கொண்டு படிப்பை கொண்டு எம்பிஏ எம்சிஏ மாஸ்டர் பூஸ்டர் பூஸ்டர் இதை வச்சுலாம் ரிஸ்க்கு கிடையாது. பொருள் என்ன, தேடுங்கள் கேளுங்கள் ஐந்தவா அல்லாஹ்விடத்திலே அறிவித்தை, எங்க தேடுங்க ரிஸ்க்க அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள் தேடுங்கள். அதுக்கு என்ன செய்ய வேண்டும், அவனை வணங்குங்கள், வஷ்குரு லஹு அவனுக்கு நன்றி செலுத்துங்கள். அப்ப அல்லாஹுவை வணங்கி அல்லாஹுக்கு நன்றி செலுத்தினால் ரிஸ்க்கை அல்லாஹ்வே சாக்கிவிடும். புரியுதா? இலைஹி துர்ஜஊன், அவனிடம் தான் நீங்கள் மீட்டப்படுவீர்கள். எவ்வளவு அழகான வசனம் தான், மனசுக்கு எவ்வளவு ராகத்தா இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது ஒரு முஸ்லீமை பொறுத்த வரைக்கும் எக்கனாமிக் கிரேசி, அப்புறம் வந்து இது, அப்புறம் வந்து இந்த பிரச்சனை தான் ஒரு முஸ்லீமை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு எப்போதுமே நிதானமான நடுநிலையான வாழ்க்கை. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் நடுநிலைமையான எக்கனாமிக் வாழ்க்கையை வாழ்கிறார்களோ அவர்கள் எப்போதும் வறுமை அடைவது கிடையாது. எக்கனாமிக் லைஃப் தான் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் வாழ சொல்றாங்க, லக்ஸரி லைஃப் வாழ சொல்றாங்க. அரபியில போட்டு பாருங்க, எக்கனாமிக் அப்படின்னு இங்கிலீஷ் டிக்ஷனரியில் அடிச்சீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்ல எக்ஸிசாதுங்கிற வார்த்தை வரும். எக்ஸிசாது அடிச்சீங்கன்னா எக்கனாமிக் என்ன, எக்கனாமிக் என்ன, இப்ப கிளாஸ் இருக்கா இல்லையா, ஃபிளைட்ல போனா எக்கனாமிக் கிளாஸ், பிசினஸ் கிளாஸ், அப்புறம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் அப்படின்னு இருக்கும். அதே போல எல்லாத்துலயும் நீங்க என்ன எக்கனாமிக்கா, உங்களுக்கு உங்க பட்ஜெட் என்ன, எக்கனாமிக்கா அல்லது லக்ஸரியா, அந்த மாதிரி கேட்போம். அப்புறம் சுற்றுலா சில சில எக்கனாமிக்கா இருந்திருக்கும், கண்டிப்பா காசு மிச்சமாகும், கண்டிப்பா மிச்சமாகும். அப்ப யார் ஒருவர் எப்போதுமே எக்கனாமிக்கா இருந்துறாரோ அவருக்கு மஷா அல்லாஹ் ஃபக்ருங்கிறது வருமங்கிறது வராது. ஏன்னா அவருக்கு ஒரு சேவிங் இருக்கு. அவங்க இப்ப கொஞ்சம் காசு வந்த உடனேயே மக்கள் தேவையை அதிகப்படுத்தி ஆடம்பரமான பொருள்கள் அதிகமா வாங்கும் பொழுது தன்னது செலவும் போய் சேமிப்பும் கையில உள்ள இருக்கும் போய் சேமிப்பும் போய் கடைசி லைஃப் அப்படியா, ஆனா நீ உன் லக்ஸரி லைஃப் விட்டு கொடுத்துறத நான் உனக்கு கடந்த ரெண்டா கார்டு நாலு கார்டு வச்சிருக்கேன், நாலு கார்டு வைத்துக்கோ, நீ வாங்கிக்க, நாற்பது நாள் கழிச்சு கட்டினா போதும், சும்மா ₹100 ஒரு ரூபா போட்டா போதும். நீ நெக்ஸ்ட் பாப்பா அண்ணன் தம்பி கூட கடன் கொடுக்க மாட்டான், இவ்வளவு பேர் வந்து வந்து கொடுக்கறானுல அந்த கிரெடிட் கார்டு கார்டை வாங்கின அந்த மாத்திரத்துல அவனுக்கு பார்க்கணுமே நான் சந்தோஷம் சொல்லிட்டு அப்படியே வாங்கி வைக்கணும். கடைசியில அப்புறமா கடங்கார வந்து தேடி நிற்கும் பொழுதுதான் ஒரு ஒரு வீடா காலி பண்ணி காலி பண்ணி கடைசியில் ஊரே காலி பண்ணி ஓட வேண்டியதுங்கிறாங்க. அப்ப இது எந்த அளவுக்கு இப்ப உள்ள இந்த மக்களே இதுல சுதாரிச்சிருக்காங்கன்னா அரசாங்கமே அவங்களுக்கு இப்ப டிவியில நிகழ்ச்சியே போட்டு காக்கா கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி கடங்காரன் ஆவாங்கிறது அளவுக்கு. அப்ப இஸ்லாம் அரசா நமக்கு சொல்லிருச்சு, எதை நம்முடைய வீட்லயே நமக்கு சொல்லிருச்சு, லக்ஸரி லைஃப் லக்ஸரி லைஃப் பைத்தியமாவாத மேல மனப்படுத்து, எக்கனாமிக் லைஃப்ல இரு, உனக்கு எப்போதுமே ராகத்து. யார் யாரெல்லாம் எக்கனாமிக்கா இருக்கும் வீட்லயும் சரி குடும்பத்தாரர்களுக்கு அதை சொல்லிக்கிட்டே இருக்கணும். இப்ப அடுத்து எங்க போறோம், அப்ப இந்த துவா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், திரும்ப கவுனிங்க இந்த துவா இன்னொரு தடவை பார்ப்போம். அல்லாஹும்மா ஃபர்லி வர்ஹம்னி வஜ்புர்னி வர்ஃபஅனி வஹ்தினி வஆஃபினி வர்ஸுக்னி. சில அறிவிப்புகள்ல ரப்பிஃபிர்லி ரப்பிஃபிர்லி ரெண்டு தடவை குறைஞ்சபட்சம், நீங்க அதிக நேரம் உட்கார்ந்தீங்கன்னு சொன்னா அப்படியே நீங்க அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கலாம். வக்கான எப்போது மாசி சலாத்தின் லைலி, குறிப்பா இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு தொழுகையில முதல் இரண்டாவதையும் இரவு தொழுகையில அதிகமா சொல்லும் வழக்கம் உள்ளவர்களாக இருந்தார்கள். சும்மா யுகப்பிரு வயஸ்ஜுது அஸ்ஸஜ்தத தானியத, பிறகு அல்லாஹு அக்பர் என்று கூறி இரண்டாவது சஜ்தா செய்வார்கள். வஅமர பிதாலிகல் முஸ்ஈஅ ஸலாத்தஹு, தனது தொழுகையை கெடுத்தவர்க்கு நபி அவர்கள் இதைத்தான் சொன்னார்கள். ஃபகால லஹு பஅத அன் அமரஹு பில்இத்மினானி பைன ஸஜ்தத்தைன் கமா ஸபா, இரண்டு சஜ்தாவுக்கு இடையில நிதானமா உட்காருங்கள் சொன்னதுக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு சொன்னார்கள், சும்மா தகூல் அல்லாஹு அக்பர் சும்மா தஸ்ஜுத், அல்லாஹு அக்பர் கூறி தக்பீருக்கு செல்லுங்கள். ஹத்தா தஸ்மா இன்ன மஃபாஸிலுக, திரும்ப அதே போலதான் சுஜூதுல போய் உனது உடல் மூட்டுகள் எல்லாம் அது அதனுடைய இடத்திலே நிம்மதி அடைய வேண்டும். பிறகு உனது எல்லா தொழுகையிலும் உனது தொழுகையின் எல்லா ரக்அத்துகளிலும் இதை நீ செய். சரியா? ஹயர், இப்ப நிலையிலிருந்து இரண்டாவது சுஜூத் வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். இரண்டாவது சுஜூத், இப்ப இரண்டாவது சுஜூதிலிருந்து எழக்கூடிய முறை. வக்கான சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது ஒரு எக்ஸ்ட்ரா விஷயம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ப சுஜூதுக்கு போகும்போது தக்பீர் சொல்லி போறாங்கல்ல, சில நேரங்களில் அப்போதும் கைகளை உயர்த்தி இருக்கிறார்கள். சரியா? நம்ம சொன்னோம் இந்த மாதிரி செய்யறதுல எந்த தப்பும் கிடையாது, மாறாக இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். யாராவது செஞ்சா நம்ம வழிக்க கூடாது, நம்மளும் செய்யணும். அதே போல குறிப்பா சில நேரங்களில் பொதுமக்களோட தொழுகும் பொழுது வித்தியாசமா பார்ப்பாங்க. எனக்கு எது செஞ்சாலும் வித்தியாசமா பார்த்து அதுக்கு ஒரு சண்டை வந்துட்டு இருக்குது. குறைஞ்சபட்சம் நம்ம இந்த சுன்னத்துகளை பின்பற்றுகின்ற அடிப்படையிலே நம்முடைய தொழுகை நஃபிலான தொழுகையாவது நாம் இதை செய்வோம் என்று சொன்னால் வாழ்க்கையிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய எல்லா சுன்னத்தையும் பின்பற்றிய நன்மை நமக்கு கிடைத்துவிடும். வக்கான யஸ்னாஉ ஃபீ ஹாதிஹி ஸஜ்தத்தி மித்லமா ஸனஅ ஃபில் ஊலா, இந்த சஜிதால முதல் சஜிதால செஞ்ச மாதிரியே செய்வாங்க. அதாவது திக்ர்கள் தஸ்பீஹ்கள் முதலமா இல்லையா, அதையெல்லாம் இதே இதுலயே அதே போல செய்வாங்க. சும்ம யர்ஃபஉ ரஸஹு முகப்பிரா, பிறகு தனது தலையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயர்த்துவார்கள் தக்பீர் கூறியவராக. இரண்டாவது சஜிதாலிருந்து எழக்கூடிய முறை. அமர பிதாலிகல் முஸ்இஅ ஸலாத்தஹு, தனது தொழுகையை கெடுத்துக் கொண்டவருக்கு இப்படித்தான் நபி அவர்கள் கட்டளையிட்டார்கள். فقال له بعد ان امره بالسجده الثانيه كما مر ثم يرفع راسه فيكبر. அவருக்கு இரண்டாவது சிஜதாவுடைய முறையை சொல்லி கொடுத்துட்டு பிறகு சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார் சொல்கிறாரோ அவர் தனது தலையை உயர்த்துவார் தக்பீர் கூறியவராக. ثم صنع ذلك في كل ركعه وسجده. அவருக்கு நபி சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதை நீ செய் ஒவ்வொரு ரக்அத்திலேயும் ஒவ்வொரு சுஜூதிலேயும். ஒவ்வொரு ரக்அத்திலும் ஒவ்வொரு சுஜூதிலையும் நான் உனக்கு சொல்லிக் கொடுத்த இந்த முறையை செய் என்று சொல்லிவிட்டு, நீ இவ்வாறு செய்தால் உனது தொழுகை கம்ப்ளீட் நிறைவடையும். இதில் ஏதாவது ஒன்றை நீ குறைத்து விட்டால் உனது தொழுகையிலிருந்து நீ குறைத்திருக்கிறாய், கட்டிங் செய்திருக்கிறாய். நீ சொன்னபடி இந்த திக்ருகள் இந்த தஸ்பீஹாத்கள் இந்த நிலை இதெல்லாம் முழுசா செஞ்சா தொழுகை கம்ப்ளீட் அடையும். இதை நீ குறைத்தால் உனது தொழுகையில் தான் குறைத்துக் கொண்டாய். என்னங்க, அவரை திரும்ப திரும்ப போய் சொல்லாத தொழுகை சொல்லிட்டு நாலாவது அவர் சூழல் யார சூழல இதுக்கு மேல எனக்கு தெரியாது, எனக்கு நீங்களே கட்டு கொடுத்துருங்க சொன்னவொடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொன்னாங்க. அப்புறம் சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீ குறைத்தால் உனது தொழுகையில் இருந்து நீ குறைத்துக் கொண்டிருக்கிறாய். அப்ப தொழுகம் நிறைவாயிருது ஆனா குறைவா இருக்குன்னு தெரியுதே, அதனால தப்பு ஒண்ணும் கிடையாது. அதனால தப்பு ஒண்ணும் கிடையாது அணில இருக்கும், அதனால தப்பு ஒண்ணும் கிடையாது, பரவாயில்ல கம்ப்ளீட் ஆகாது, என்ன கொஞ்சம் நன்மையான குறைவு என்பதாக சிலர் குறுக்கு புரிதல் புரிந்து கொள்ளலாம். இப்படி புரியுது என்ன, நேரா புரிகிறது குறுக்குல புரிகிறது. ஒழுங்கா புரிஞ்சா இப்படி செஞ்சாதான் தொழுகை கம்ப்ளீட் ஆகும், அப்ப நான் கம்ப்ளீட்டா தொழுவேன்னு நினைச்சா அது நேரா புரிகிறது. குறையதானே போகுது, கொஞ்சம் குறைஞ்சா என்ன இருக்குது, அதான் மிச்சம் இருக்கு நம்மள்கிட்ட. துன்யால உருவானா 50 ரூபாய்க்கு 5 ரூபா குறைஞ்சா 5 ரூபா குறையுன்னு கேட்டு வாங்குறாங்கல்ல, சில்லறை கடைக்கு போறீங்க கடைக்கு போறீங்க 50 ரூபாய்க்கு சாமான் ஒரு சாமான் வாங்குறீங்க, 100 ரூபா கொடுக்குறீங்க, 500 ரூபா நோட்டு கொடுக்குறீங்க, அவரு 450 ரூபா கொடுக்கறதுக்கு 400 ரூபா கொடுக்குறாரு, பரவாயில்ல இப்ப 400 ரூபா கொடுத்துருக்கிறாருல்ல, 400 ரூபா கொடுத்துட்டாருங்க, 50 ரூபா தானே பரவாயில்லன்னு யாராவது போவாங்களா? ஜி 50 காசு விட மாட்டாங்க இந்த காலத்துல, மதிக்கு தகவல் 50 காசு கூட 50 காசு கம்மியா இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. ஒருவேளை கேட்டுட்டாவது அவர் சிந்தனை செய்திருப்பாங்க அப்படின்னா போவாங்க இல்லைய. அப்ப பாருங்க துன்யான்னு வந்தா எவ்வளவு அக்யூரேட்டா இருக்கிறாங்க, அப்படியே துல்லியமா இருக்கிறாங்க. தீனுன்னு வந்தா பரவாயில்ல அட்ஜஸ்ட், எல்லாத்துலயும் அட்ஜஸ்ட். துன்யால அட்ஜஸ்ட் செய்து கொள்வதற்கு தயாரே கிடையாது. தீனன் வந்தா எல்லாத்துக்குமே அட்ஜஸ்ட்மெண்ட். இப்ப இவங்களுடைய இந்த சந்தேகத்தை நம்ம போக்கிய ஆகணும் கண்டிப்பா. அது என்ன அப்படின்னா, நீ இதிலிருந்து குறைத்தால் உனது தொழுகையை குறைக்கிறாய். சரியா? இப்ப இந்த குறைத்தல் குறைக்கிறது. இந்த குறைத்தல் என்பது ஒரே லெவல் உடையது அல்ல. குறைத்தல் என்பது இப்ப தமிழ்ல சொல்லுவாங்க, ஏ ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனையே கடிக்க வைக்கிறா அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ஏதோ 5 ரூபாய் எடுத்த, ஏதோ 10 ரூபாய் எடுத்த, 100 ரூபாய் எடுத்த. அப்ப இந்த குறைத்தல் என்பது ஒரே அளவில் உடையது அல்ல. உதாரணத்துக்கு கொஞ்சம் குறைச்சிங்க, சரி அந்த குறையோட தொழுக கூட்டிடும். குறைச்சி குறைச்சி கடைசியில இருக்க வேண்டிய அளவை விட குறைத்து விட்டால் முடிஞ்சிடுச்சு. அப்ப அப்படிதான் அவர் சொல்றாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீ தொழுதது தொழுகையிலதான் திரும்ப தொழுப்பான்னு சொன்னார். இப்ப வந்தாரு, உதாரணத்துக்கு சுஜூதுல இருக்காரு, அல்லாஹ் அக்பர் அப்படின்னு வந்து சொல்லிட்டாரு. இந்த குறைத்தல் என்ன, அசல்லையே குறைச்சிட்ட. ஒரு குறைத்தல் என்ன, அதிகப்படியான நன்மைகளிலே குறைப்பது, நசிலான நன்மைகளிலே குறைப்பது. அதனால தொழுகையினுடைய பருவம் என்னமோ நிறைவேறி கடித்து போயிடும், தொழுகை உங்களுக்கு கூடி போயிடும். ஆனா எப்ப அவசியமான அளவிலேயே குறைத்து விட்டால் அப்ப முழு தொழுகைகள் பாத்தியலாகிவிடும். இப்ப நீங்க பெரும்பாலும் மஸ்ஜிதுகளை பாத்தீங்கன்னா அப்ப இப்படி தொழுதால் அந்த தொழுகை நிறைவேறவே செய்யாது, அசலிலேயே குறைத்தவராக ஆகி தொழுகையை இல்லாமல் ஆகிவிடும். அப்ப இந்த ஹதீஸ நம்ம இப்படி புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இப்படி தொழுதா உனக்கு தொழுகை கம்ப்ளீட். நீ எவ்வளவு குறைக்கிறீயோ அவ்வளவு தொழுகை குறையும். அப்ப நபில்களுடைய அளவில் குறைச்சா அந்த அளவுக்கு நன்மை குறையும், பருவம் உனக்கு கூடி போயிடும். ஆனா பருவுடைய அளவிலேயே குறைத்து விட்டால் அந்த குறை தொழுகை நிறைவேறாத குறையாக மாறிவிடும். அல்லாஹ் பாதுகாக்கிறாங்க. இப்ப 2வது சஜிதாலிருந்து எந்திரிக்கிறது. அப்ப சில அறிவிப்புகள்ல இந்த சஜிதாலிருந்து எந்திரிக்கும் பொழுதும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைகளை உயர்த்தி இருக்கிறார்கள். இப்ப நம்ம சில பேர் இருக்கிறாங்க, எப்போதுமே வித்தியாசமா செய்யணும், மக்கள் செய்யாதத செய்யணும், மக்கள் சொல்லாதத சொல்லணும். என்ன திகில் அப்படிதா முக்கல்லிவர்கள் அதுக்கு இவன் அபோனிபாவுடைய முக்கல்லிதாக இருந்து போயிடும், இவன் ஷாஃபியுடைய முக்கல்லிதா. இந்த காலத்தில் உள்ளவங்களுக்கு முக்கல்லிதா இருக்கிறத விட யாருக்கு முக்கல்லிதா இருக்கிறது மேலும், இமாம் அபூ ஹனீஃபா, ஷாஃபி, அஹ்மது பின் ஹம்பல், அவங்களுக்கு முக்கல்லிதா இருக்கிறது மேலே. இந்த காலத்தில் உள்ள இமாம்களுக்கு முக்கல்லிதா இருக்கிறது இல்லை நம்ம. அப்ப என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, இதுல ரொம்ப மக்களை ஜோர்படுத்துறாங்க. ஜோர்னா பிரஸ்டிங், அழுத்தம். கண்டிப்பா இந்த தூக்குறத சுண்ணத்து மாதிரி அவசியம் கட்டாய மாதிரி செய்யறாங்க. அதுலயும் குறிப்பா எப்படி வித்தியாசமா செஞ்சு காட்டுறது. இப்ப நிலைக்கு ஒரு சுஜூதிலிருந்து 2வது நிலைக்கு எந்திரிக்கும் பொழுது கை உயர்த்தலாம். சுஜூதிலிருந்து எந்திரிக்கும் போதே உயர்த்தணும் அவசியம் கிடையாது.
அந்த ஜல்சத்தில் இஸ்திராஹால உட்கார்ல உட்கார்ந்துட்டு எந்திரிக்கும் போது கையை உயர்த்தினாலும் போதும், இல்ல அங்கதான் கையை உயர்த்தணும் அப்படின்னு சொல்லி வலுக்கட்டாக இருக்கிறாங்க. சரி, நீங்க உயர்த்துறீங்கன்னா உயர்த்துக்கு, நம்ம யாரும் தடுக்க போறது கிடையாது. ஆனா அதுதான் சரி, அதுக்கு மாற்றமா இருக்கிறதெல்லாம் தப்பு. இத நியாயப்படுத்த நீங்க செய்தீங்களா, இந்த அதிசயம் நீங்க இப்படி விளங்கிக்கிறீங்களா, விளங்குங்க. நம்ம ஒண்ணு உங்களை தடுக்க போறது கிடையாது. ஆனா எங்க உத்தரவு சொல்ல இதுதான் சரி, இதுக்கு தவிர மற்ற எல்லா உலமாக்களும் சொன்னது தப்பு. இதான் என்ன பிடிவாதம். அப்ப இதான் மதுகங்கிறது. மதுகங்கிறது என்ன, ஒன்றை எடுத்துக்கொண்டு மற்றவங்க சொல்றது எல்லாத்தையுமே தப்புன்னு சொல்றது, மற்றவங்களுடைய ஆதாரத்தை எடுத்து பாக்குறதே கிடையாது, இது தப்பு. உங்களுடைய ஆதாரத்தை நீங்க பின்பற்றுங்க, பின்பற்றுங்க. மற்றவங்களுடைய ஆதாரத்தை பார்த்துட்டு அதுல எது பலமானது பலவீனமானது அடுத்து முடிவு செய்யணும். பார்க்காமலேயே கண்மூடித்தனமா டோட்டலா அதை மறுக்கிறது என்பது அது கூடாத ஒரு செயல். சும்மையம் சரி. இப்ப ரெண்டாவது சுஜூதிலிருந்து அல்லாஹ் அக்பர் சொல்லி எந்திரிச்சதுக்கு பிறகு அவர்கள் இருக்கையிலே இருப்பது அலா ரிஜ்லிஹில் யுஸ்ரா, முன்னாடி சொன்ன மாதிரி தான் இரவு காலம் உட்காரணும், நிதானமா உட்காரணும். ஹத்தா யர்ஜா குல்லு அஹ்மின் இலா மௌதிஹி, ஒவ்வொரு எலும்பும் அதனுடைய இடத்திற்கு திரும்புகின்ற வரை. சரிங்களா, இதுக்கு பேர் ஜல்சத்துல் இஸ்திராஹா என்று சொல்வார்கள். அப்ப பாருங்க, தக்பீர் கட்டுறது, நிற்கிறது, ஓதுறது, அப்புறம் ருக்கு போறது, ருக்குலேருந்து திரும்ப எழுந்து நிற்பது, திரும்ப ருக்கு சுஜூதுக்கு வருவது, சுஜூதுலேருந்து எந்திரிச்சு உட்கார்றது, சுஜூதுக்கு போறது, திரும்ப சுஜூதுலேருந்து எந்திரிச்சு உட்கார்ந்துட்டு அதுக்கப்புறமா எந்திரிக்கிறது. இரண்டாவது இரக்காத்துக்கு எந்திரிக்கும் பொழுது கைகளை ஊண்டி எழுந்திருப்பது. சும்மா காண சொல்லாக அழகி வசல்லம் நபி அவர்கள் பூமியின் மீது தனது கைகளை கொண்டு பலம் பிடித்தவர்களாகவும் தாங்கியவர்களாக இரண்டாவது ரக்அத்துக்கு எழுவார்கள். முஸ்னத் அபு இஸ்ஹாக்ல என்ன வருகிறது என்றால், நபி அவர்கள் தொழுகையிலிருந்து இரண்டாவது காலத்திற்கு தொழுகையில இரண்டாவது காலத்திற்கு எழும்போது மாவு பிசைவதை போன்று கைகளை வைத்து எழுவார். இப்ப மாவு பிசையும் போது கை இப்படி இப்படித்தானே பிசைவோம், இந்த மாதிரி கைகளை வைத்து எழுவார்கள் என்று வருகிறது. இப்ப இந்த விஷயத்துல கூட மற்ற சில உலமாக்கள் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இப்படி ஒரு சில அறிவிப்புகள்ல வந்திருக்குது. மற்ற சில அறிவிப்புகள்ல பொதுவா கைகளை ஊன்றி எழுவார்கள் வரும் பொழுது, கைகளை ஊன்றுவது என்பது இப்படி ஊன்று எழுந்திருக்கிறதுக்கும் சொல்லலாம், அதனால அந்த மாதிரியும் எழுந்திருக்கலாம், இப்படித்தான் இருக்குங்கிற அந்த இடத்துல கட்டாயம் இல்லை. அதாவது எப்பன்னு சொன்னா, இந்த மாதிரி அவங்க சொல்லும்பொழுது ஒரு சில அறிவிப்புகள்ல மட்டும் அந்த மாதிரி வந்திருக்குது. பெரும்பாலும் இதுல சிறுசுள்ளாலுடைய அமலாக இருந்திருந்தால் எல்லா கிதாபுகளையும் எல்லா அறிவிப்புகளையும் இது காண கிடைத்திருக்கும் என்பதனால இந்த ரெண்டு கருத்து சொல்றாங்க. ஒக்கான சூழலாக அழகிவ செல்லம் இதா நகம சிறக்காசி சாணியத்தி, இரண்டாவது ரக்காத்து நபிசுல்லாலிசனம் வந்துவிட்டால் அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் வலம் யஸ்குத். அப்ப இரண்டாவது ரக்காத்துல எந்திரிச்ச உடனே ரசூலுல்லாஹிசல்லம் சும்மா இருக்க மாட்டாங்க, உடனே அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் ஓத ஆரம்பிச்சிருவாங்க. சரியா, இப்போ ஒரு சந்தேகத்தை இமாம் அவங்களே ஏற்படுத்தி அதுக்கு நமக்கு பதில் சொல்றாங்க. அடிக்குறிப்புல அவங்களே எழுதுறாங்க, இப்ப இரண்டாவது ரக்அத்துல எந்திரிச்ச உடனே திரும்ப அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ஓதி சூரத்துல் ஃபாத்திஹா ஓதறதா இல்லையான்னு சொன்னா, இமாம் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் அவங்களுடைய கருத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க திரும்ப அவுது பில்லாஹி பிஸ்மில்லாஹ் ஓதி ஆரம்பிக்கணும்னு சொல்றாங்க. ஏன்னா குரான் ஓதும் போது நீங்க இப்படி ஆரம்பிங்கன்னு வந்திருக்கிறதுனால அந்த பொதுவான விஷயத்தை கொண்டு சொல்றாங்க. ஆனா மற்ற பல ஆளுங்கள் நேரடி முதல் ரக்அத்தில் நம்ம அவுது பில்லாஹி பிஸ்மில்லாஹ் ஓதித்தா போதும், அதுக்கப்புறம் எங்கேயுமே நம்ம அது ஓத வேணாம், தேவையில்லை என்று சொல்றாங்க. இப்ப ரெண்டு பேருடைய அந்த கருத்துகளுமே ரெண்டு புரிதல் தான், எது செஞ்சாலும் தப்பு கிடையாது. இப்ப உலமாக்கள் இந்த ரெண்டு கருத்தும் இருக்குது. என்னிடத்துல ஏற்றமான கருத்து அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ஒவ்வொரு ரக்அத்திலையும் ஓதுறதுதான் என்னிடத்துல ஏற்றமான கருத்து என்று இந்த இடத்துல ஷேக் அல்பானி சொல்றாங்க. அடுத்து கவனிங்க, وَكَانَ يَسْمَعُ فِي هَذِهِ الرَّكَعَةِ مِثْلَ مَا يَسْمَعُ فِي الْأُولَى. முதல் ரக்அத்தில் எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து கொண்டார்களோ அதே போலதான் இந்த இரண்டாவது ரக்அத்திலும் நடந்து கொள்வார்கள். முதல் ரக்அத்தில் செஞ்ச மாதிரி தான் இரண்டாவது ரக்அத்திலும் செய்வார்கள். இல்லா அன்னஹு கான யஜ்அலுஹா அஃதர மினல் ஊலா, ஆனா முதல் ரக்அத்தை விட கொஞ்சம் குறைவாக வைத்துக் கொள்வார்கள் இரண்டாவது ரக்அத்தில். கமா ஸலாம் வுஜூபு கிராஅத்தில் ஃபாத்திஹா ஃபி குல்லி ரக்அத்தில், ஒவ்வொரு ரக்அத்திலேயும் சூரா ஃபாத்திஹா வருது. சில பேர் பாருங்க, அல்லாஹு ஸலாம் நினைக்கணும், இரண்டாவது ரக்அத்தில் எழுந்திருச்ச உடனே ஐயுதன் அபோ முதல் ரக்அத்தில் செஞ்ச மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லி சொல்லி ருக்கு போயிடலாம். என்ன அநியாயம் இது? இப்ப ரெண்டாவது ரக்அத்தில் எழுந்திருச்சு சூரா ஃபாத்திஹா ஓதணும் சரிங்களா? சில பேர் என்ன சொல்றாங்கன்னா ஐவன் ஒரு வார்த்தையை சொன்னா போதும், சொல்ல சம்பவம் முன்னாடி செஞ்ச மாதிரி நேற்று மாதிரி இன்னைக்கு நேற்று பதில் ஒரு நாள் சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் எதிர்ப்பு விளையாடுறாங்க. அறிவு பூத்துறது அறிவா? அல்லாஹ்வுடைய தீன்ல அறிவு பூத்துறது. அதனாலதான் ஒட்டுமொத்த இமாம்கள் எல்லாருமே சரியத்துடைய பேருந்து வரும் பொழுது மார்க்க எழுப்பு படிச்சவங்களுக்கு தெரியும், சொல்லுங்க சரியத் என்று வந்தால் அது தௌகீஃபியா என்று சொல்லுவோம். தௌகீஃப் இப்ப நான் கேட்டா இது சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். வக்காஃப வாக்கிஃப் மௌகிஃப் அரபு நாடு போனவங்களுக்கு தெரியும். மௌகிஃப்னா என்ன? பார்க்கிங் ஸ்டாப் பஸ் ஸ்டாப் மௌகிஃப் செய்யாரா பஸ் ஸ்டாப் அப்படின்னு இருக்கும். வக்கஃபனா வாக்கிஃப்னா நிற்பவர் அர்த்தம். தௌகீஃப் என்றால் நிறுத்தி வைத்தல். தௌகீஃப் என்றால் நிறுத்தி வைத்தல். என்ன ஷரியத் என்பது தௌகீஃபியா? ஷரியத் என்பது என்னவென்றால் அறிவை வந்திருக்கின்ற ஆதாரங்களோடு நிறுத்தி வைத்து விடுவது. அதுக்கு மேல அறிவை தாண்ட விடுறது கிடையாது. வெற்றிட வேண்டியதான், அங்கேயே பார்க்கிங் பண்ணிட வேண்டியதான். அதுக்கப்புறம் வண்டியை எடுத்துட்டு போயிடக்கூடாது, போனா டேஞ்சரா போயிடும். பார்க்கிங்ல கொண்டு போய் ஒழுங்கா பார்க்கிங் பண்ணிட்டு பிடிச்சி பின்னாடி கொஞ்சம் ரிவேஸ் எடுத்தாலும் வச்சுங்க, பொத்தும் கீழே விட வேண்டியதான் பேரியர் தாண்டி. அப்ப ஷரியத் என்பது தோக்கிட்டீங்களா? எது வரைக்கும் ஆதாரம் வந்திருக்குதோ அது வரைக்கும் போய்கிட்டே இருக்கு. எங்க ஆதாரம் முடிஞ்சிருக்கோ அங்க நின்ற வேண்டியதான். ஸ்டாப் 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 ஸ்டாப்ல நிக்காட்டி என்ன ஆகுங்க? துன்யாவுடைய ஸ்டாப்ல நிக்காட்டியே பிரச்சனை ஆகுதுன்னா இது ஆசிரத்துடைய ஸ்டாப், தீனுடைய ஸ்டாப் இது. புரியுதா? பெரிய டேஞ்சரா. இதுதான் ஷரியத்துடைய உலமாக்கள் சொல்லுவாங்க, ஷரியாத்து தௌத்தீஃபியத்தும் அல்ல இபாதத்து தௌத்தீஃபியத்தும். இது எல்லாம் நம்ம அறிவுக்கு அப்பாற்பட்டது. ஏன் ருக்கு செய்யறோம், ஏன் சுஜூது செய்யறோம்? ஒரு சில அறிஞர்கள் விஷயமா பேசியிருக்கலாம், பேசியிருக்கிறாங்க. ஆனா இந்த துன்யா அதுக்குன்னான விளக்கத்தை நபியும் சொல்லல, யாரும் சொல்லல, எல்லாருக்கும் இன்ஷால்லா புரிய வரும். சொர்க்கு அங்க புரிஞ்சிருங்க. ஏன் ஒவ்வொரு காட்சியும் சூரா பாத்தியா வரப்பட்டுச்சு, ஏன் ருக்கு இப்படி செய்யப்பட்டுச்சு, உட்காரக்கூடிய முறை கையை நிறுத்தி வைக்கிறதா, சுருக்கி வைக்கிறதா, வரலை மடக்கி வைக்கிறதா, நீட்டி வைக்கிறதா, இந்த அளவுக்கு துல்லியமா ஷரியத்து சொல்லி இருக்கிறது. இதுக்கெல்லாம் என்ன சாத்தியங்கள் என்பதை சொர்க்கத்துக்கு போகும்போது இன்ஷால்லா அந்த அறிவுக்கு அல்லாஹ் தஆலா எல்லா விளக்கத்தை கொடுத்துருவான். இப்ப நீ விளக்கம் தெரிஞ்சா முடிஞ்சிருச்சு சரியா? நிறைய சொல்லணும்னு எனக்கு ஆசையா இருக்குது, ஆனா உங்க பாடம் ரொம்ப பின்னாடி போயிட்டே இருக்குது. அதனால நம்ம போயிட்டே இருக்கோம் இன்ஷால்லா. கொஞ்சம் وقد امر المسيء صلاته بقراءه الفاتحه في كل ركعه يار فاتحه அதாவது தொழுகையை கெடுத்துக் கொண்டாரோ அவருக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு ரக்அத்திலும் ஃபாத்திஹா சூராவை ஓதும்படி கட்டளையிட்டார்கள். حيث قال له بعد ان امره بقراءتها في الركعه الاولى ثم فعل ذلك في صلاتك كلها. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முதல் ரக்அத்தில் நீ சூரா ஃபாத்திஹா ஓது, இன்னொரு சூரா ஓது, எல்லாம் சொல்லி கொடுத்து ரெண்டாவது சுஜூது வரைக்கும் அவரை கொண்டாந்து நிறுத்திட்டு அதுக்கப்புறம் எழுந்து திரும்ப முதல் ரெக்காட்டில் சென்ற மாதிரி எல்லாத்தையும் செய்யும் சொன்னாங்க. அப்ப அதுல என்ன தெரிகிறது நமக்கு? இரண்டாவது ரெக்காட்டிலையும் சூரா ஃபாத்திஹா ஓத வேண்டும் என்று தெரிகிறது. சில அறிவிப்புகளும் ஒவ்வொரு ரக்அத்திலும் இதை செய்ய வந்திருக்கிறது, சில அறிவிப்புகள் உன் தொழுகை எல்லாவற்றிலும் இதை செய்ய வந்திருக்கிறது. ஒவ்வொரு ரக்அத்திலும் கிராத் இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறார்கள். அதனால ஒரு ரக்அத்தில் ஓதிட்டு சொல்லிட்டு போனால் சரிங்க, அப்பதான் செஞ்சாச்சு சொல்லி எல்லா தொழுகையிலையும் சொல்லலாம் நீங்க ரெண்டாவது காலத்துல போய்கிட்டு அதான் செஞ்சுட்டு செஞ்ச மாதிரி விலக்கி கொடுக்கிற நேரத்தில் வேணா விலக்கி கொடுக்கிறவரு சொல்லலாம், செய்யறவர் எப்படிதான் செய்யலாம். ஒவ்வொரு தடவையும் அவருக்கு தான் செஞ்சாகணும். இப்போ ஒரு மேனேஜர் நீங்க ஒரு வேலை பாக்குறீங்க, ஒரு வேலையை செஞ்சீங்க, திரும்ப ரெண்டாவது நாள் வந்து எப்படி நேற்று சொன்ன மாதிரி செஞ்சிருப்பா அப்படிங்கிறாரு, அதான் நேற்றே செஞ்சுட்டேன்னு அவர் சொல்லுவாரு நேற்று சொன்ன மாதிரி அதை செஞ்சிருங்க, நேற்று வைக்க சொன்ன இடத்துலயே அதை வச்சிருங்க அப்படின்னா என்ன இருக்கா, அதான் நேற்று வச்ச இடத்துலயே நான் வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காருடா. அப்ப யாருடைய அறிவு போனலா போயிருச்சோ அவங்க போனலா சொல்லிட்டோம், யாருடைய அறிவு நேரா இருக்குமோ அவங்க நேரா எடுக்கணும். அச்சுதல் அவங்க ஜல்சத்து தஷஹூதி தஷஹூதுல எப்படி உட்காரணும்? இப்ப நீங்க முதல் ரெண்டாவது காத்து ருக்கு வந்தீங்க, எந்திரிச்சீங்க, சுஜூதுக்கு வந்தீங்க, சுஜூதுல இருந்து எந்திரிச்சு உட்காந்தீங்க, திரும்ப சுஜூத் செஞ்சீங்க, திரும்ப சுஜூதுல இருந்து இப்ப ரெண்டாவது அந்த ரக்அத்துல தஷஹூத் என்ற அந்த அத்தஹியா அமைப்புல நம்ம உட்காரணும். ثم كان صلى الله عليه وسلم يجلس للتشهد بعد الفراغ من الركعة الثانية. இரண்டாவது ரக்அத்திலிருந்து வெளியேறியதற்கு பிறகு தஷஹுதுக்காக நபி அவர்கள் உட்காருவார்கள். எப்படி பின்னாடி வந்து பார்த்தீங்களா, அரபி அரபி நேரா இருக்கு, தமிழ் துவேசிலிருந்து வந்து பாருங்க. இரண்டாவது ரக்அத்திலிருந்து முடித்ததற்கு பிறகு வெளியேறியதற்கு பிறகு பாதுனா பிறகு தஷஹுதுக்காக உட்காருவார்கள். அக்காலத்தில் சலாசு ரக்காத்தை தொழுகை இரண்டு ரக்காத்துடைய தொழுகையாக இருந்தால் எப்படி உதாரணமா கஸ்து பதிவு தொழுகையை போல ஜலச முஸ்தரிஷன் நபி அவர்கள் காலை விரித்து உட்காருவார்கள். அது என்ன காலை விரித்துன்னு சொன்னா இடது காலை விரித்து அது மேல உட்கார்ந்து காலை வெளியாக்க கிடையாது. ரெண்டு ரக்அத்துடைய தொழுகை அது நஃபிலாக இருந்தாலும் சரி ஃபர்லாக இருந்தாலும் சரி காலின் மீது உட்காருவது, காலை இடது காலை விரிச்சு அது மேல உட்காருவது. கமா கால எஜிலிசு தைவ சஜிதத்தைனி ரெண்டு சஜிதாவுக்கு இடையில் உட்கார்ந்ததை போன்று வகதாலிக எஜிலிசு ஃபி தஷஹூதில் அவ்வலி மின ஸுலாசியத்தி அவி ருபாயியத்தி அஸ்துலாசியா மூன்று ரக்அத்து தொழுகைகள், அது ருபாயியா நான்கு ரக்அத்து தொழுகைகள். மூன்று ரக்அத்து தொழுகைகள்லையும் நான்கு ரக்அத்து தொழுகைகள்லையும் முதல் தஷஹூதுல நபி அவர்கள் இப்படித்தான் உட்காருவார்கள். சரிங்களா? வஅமர பிதாலிகல் முஸ்லி அஸ்ஸலாத்தஹு தனது தொழுகையை கெடுத்தவருக்கு நபி அவர்கள் இப்படித்தான் சொன்னார்கள். ஃபகால லஹு ஃபஇதா ஜலஸ்த ஃபீ வஸ்தி ஸ்ஸலாத்தி அல்லது ஃபீ வஸ்தி ஸ்ஸலாத்தி தொழுகையின் நடுவில் உட்கார்ந்தால் அமைதியாக காலை விரித்து பகிர கலிஸ்ரா உனது இரண்டாவது இடது பக்க பிழையை நீ விரித்துக் கொள். சும்மத்த சும்மத்த பிறகு தஷஹுத் நீ ஓது. சரியா? வனஹானி ஹலீலி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் யக்ஆயின் கயக்ஆயின் கல்பி, நாய் உட்காருவதை போன்று உட்காருவதற்கு நபி அவர்கள் தடுத்தார்கள். ரெண்டு காலையும் இப்படி திருத்தி வச்சுக்கிட்டு முட்டிக்கால இப்படி கையை நிறுத்தி வச்சு நேரா வச்சு பிடிச்சுக்கிறது அல்லது கையை வந்து பூமியில ஊன்றிக் கொள்வது, இதுதான் நாயுடைய இருப்பு. இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்தார்கள். ஓகே, ஹதீஸின் ஆஹர் கான என்ஹா அன் அகபதி ஷைத்தான், ஷைத்தானுடைய முடிச்சிலிருந்து ஷைத்தானுடைய அந்த தடுப்பிலிருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுப்பார்கள். அதாவது இந்த முறையை ஷைத்தானுடைய முறை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இப்படி உட்காராதீங்கன்னு தடுத்தாங்க. வக்கான இதா காத சித்தி தஷஹுதிலே நபி அவர்கள் உட்கார்ந்தால் வதா கஃபஹுல் யும்னா அலா ஃபகிதிஹி வஃபி ரிவாயத்தில் ருக்பத்திஹில் யும்னா வவதா கஃபஹுல் யுஸ்ரா அலா ஃபகிதிஹி وفي رواية ركبته اليسرى باسطها عليها. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டாவது முதல் தஷஹுத் உட்காரும் பொழுது வலது கை இருக்க கஃபஹு யும்னா, இந்த மணிக்கட்டு இந்த பகுதியை தனது வலது மணிக்கட்ட வலது தொடையிலையும் இடது மணிக்கட்ட இடது தொடையிலையும் வச்சிருப்பாங்க. சில அறிவிப்புகள்ல இந்த தொடை என்ற கருத்துக்கு பதிலாக முட்டு பகுதிக்கு போறது இந்த இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைத்திருப்பார்கள். அப்போ வக்கான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யதஉ ஹத்த மின் ஃபக்ஹில் அய்மன் அலா ஃபக்ஹில் அய்மன், அப்ப அந்த மாதிரி வைக்கும் பொழுது கையை நீட்டமா கொண்டு போய் முட்டிக்கிட்ட வைக்கும் பொழுது அப்ப இந்த குடங்கைகள் இருக்குல்ல இது வந்து இந்த இப்படி இருக்கும், இது தொடையொட்டி இருக்கும். தனது வலது வலது குடங்கையை குடங்கையின் அந்த ஹட்டன எல்லையை நபி அவர்கள் வலது தொடையினுடைய தொடையின் மீது வைத்திருப்பார்கள். ஃபுல்லா இப்படி இப்படி வச்சீங்கன்னா கை உங்களுக்கு தள்ளி வந்துடும். முன்னாடி தள்ளி வைக்கும் பொழுது கை தொடையில உட்கார்ந்து வந்தோம். வனஹாரஜுலன் வஹுவ ஜாலிஸுன் முஅ்தமிதன் முஅ்தமிதன் இருக்கணும் அலா யதிஹி யுஸ்ரா, ஒருத்தர் உட்காரும் பொழுது உதாரணத்துக்கு அந்த அவர் பாருங்க நம்ம சகோதரர் நீங்க அப்படியே அந்த கை எப்படி இருக்குது, இடது கையை வலது கையாங்க, அது வலது கையை இடது கை இந்த பக்கம் இப்படி சாத்தி உட்காருங்களா, வேற கை வச்சுக்கோங்க. அப்போ அந்த மாதிரி ஒருத்தர் உட்காந்து அத்தகையத்தில் உட்காரும் பொழுது வலது கையை இப்படிலாம் வச்சுக்கிட்டு இடது கையில இப்படி சாந்திட்டு உட்கார்ந்து இருந்தாரு. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துட்டு இன்னும் இது கூடாது, இன்னஹா ஸலாத்துல் யஹூத், இப்படி கையை பூமியில ஊன்றி சாய்ந்து கொண்டு சொல்வது இது யூதர்களுடைய தொழுகை கலாச்சாரம், நமக்கு கூடாது. பாருங்க அலைச்சனா எந்த அளவு கவனமாக இருந்திருக்கிறார்கள், பிற மதத்தவர்களின் வழிபாட்டுக்கு ஒப்பாக நாம் செய்யக்கூடாது. இந்த அளவு துல்லியமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவனித்து அதை தடுத்திருக்கிறார்கள். அப்ப இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் சொல்கின்றார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த விஷயங்களிலெல்லாம் இது யூதர்களுடைய செயல் இதை நீங்கள் செய்யாதீர்கள் என்று சொன்னார்களோ அந்த விஷயங்கள்லேயே நம்ம யூதர்களுக்கு மாறுபடணும். அது போக பொதுவாகவே யகூதி இப்படி செய்யறான்னு நமக்கு தெரிஞ்சாலே அதுக்கு மாற்றமா செய்ய முடியும். ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியும் பொதுவா சொல்லிட்டாங்க, சாலிஃபுல் யஹூத் வன் நஸாரா, யூதர்களுக்கு நசாராக்களுக்கு மாறு செஞ்சுக்கிட்டே இருங்கன்னு பொது சட்டத்தையும் சொல்லிட்டாங்க. எனவே அவன் எது செஞ்சாலும் சரி அதுக்கு மாற்றமா செய்யணும். அப்ப எந்த அளவுக்கு சொன்னா விளையாட்டாக இருந்தாலும் கூட, எப்படி இப்ப ஃபுட்பால் விளையாடுறீங்க, அப்ப யூதர்கள் கிறிஸ்தவர்கள் ஃபுட்பால்ல எப்படி விளையாட்டு ஏற்படுத்திருக்கிறாங்க, எத்தனை பேர் எத்தனை பேர் இங்க இருக்கணும், 11 பேர் 11 பேர், நம்ம 12 பேர் வேணும், அவனை மாதிரி 11 பேர் நடக்கணும். ஒரு விளையாட்டு எத்தனை நிமிஷம் வச்சிருப்பா, 45 45, நம்ம 50 50 வச்சிருக்கோம், அல்லது 40 40, ஆனா அவன மாதிரி வரணும். அந்த அளவுக்கு நம்ம புரியுதா இல்லையா, அதாவது அது நன்மை தரக்கூடிய ஒரு விஷயமா இருந்து அதை நம்ம எடுத்துக்கொள்வதா இருந்தாலும் அப்படியே அடாப்ட் பண்ணக்கூடாது. இது முஸ்லிம்களுடைய ஃபுட்பால் இல்ல, எப்படி டிஃபரன்ட் பண்ணணும், முஸ்லிம்களுடைய இஸ்லாமிக் முஹம்மதன் ஃபுட்பால்ல 50 மினிட்ஸ் ஒரு கேம், 12 பேர் ஒரு பக்கத்தில் இருப்பாங்க, ஏன்னா 12 பேர் முஸ்லீம் ஃபுட்பால் அப்படின்னு தெரியுது. நம்மளும் அவனோட சேர்ந்து அவன் வாழ பிடிச்சிட்டே ஓடிக்கிட்டே இப்ப அதே போல டென்னிஸ் விளையாடுறீங்க என்ன எத்தனை டென்னிஸ் வாலிபால் இருக்கா இல்லையா எத்தனை பாயிண்ட் விளையாடுற நேரம் இல்லையாங்க இப்படி ஒரு உதாரணத்துக்கு 21 வச்சுக்கலாம் நம்ம 22 அல்லது 20 என்ன அல்லது 23 அவன மாதிரி வைக்கிறது புரியுதா இல்லையா அப்ப எந்த அளவுக்கு அவனுக்கு மாற்றம் செய்யணுமோ மாற்றம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறது சரிங்களா பாப்போம் நடத்தி எப்படி விளையாடுறீங்க பாப்போம் நம்ம இல்லை அதாவது தொடையின் மீது ஹத்து இருக்குல்ல நிறுத்தக்கூடிய ஹத்து இருக்குது தொடையின் மீது பட்டு இல்ல இந்த சைடு பட்டாக்கூடாது இதுவரைக்கும் அழுத்தினாதான் நீங்க புரியணும் இந்த பகுதி பட்டாக்கூடாது என்னமா அப்படி உட்கார்ந்தது அந்த இது மாதிரி ஆயிடுச்சு அந்த நாய் உட்காருதா இல்லையா மீட்டிக்கிட்டு அந்த மாதிரி ஆயிடுச்சு அதே போலதான் எதுக்கு நான் இந்த விஷயத்த சொல்றேன்னு சொன்னா இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி வாழ்ந்தது ஹிஜ்ரி 700 அப்ப என்ன எழுதுறாங்கன்னா சில கல்விகள் யூதர்கள்ட்ட இருந்து கிறிஸ்தவர்கள்ட்ட இருந்து நம்ம படித்துக் கொள்ள வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கிறோம் அப்படி அவங்கள்ட்ட இருந்து அந்த கல்வியை நம்ம எடுத்தாலும் அதில் கொஞ்சம் மாற்றம் செய்துதான் நாம் படித்துக் கொடுப்போமே தவிர அது அப்படியே படிச்சுட்டு போடும் இப்ப இன்ஜினியரிங் படிக்கிறீங்க ஏதாச்சும் ஒரு டெக்னாலஜி படிக்கிறீங்க அங்க இருந்து வந்து படிப்புன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு தேவையான படிப்பு ஏன்னா இப்ப கேமரா இருக்குது ஸ்பீக்கர் இருக்குது அது இருக்குது நொட்டு இருக்குது தேவையா இல்லையா இந்த படிப்பு தேவை நமக்கு பிரயோஜனமான படிப்பு நீனுக்கு பிரயோஜனமான படிப்பு ஆனா அவன மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணுவோமா ஏதாவது ஒரு சேஞ்சஸ் பண்ணித்தான் நம்ம அதை படிப்போம் படிப்பு படிப்போம் பிராக்டிஸ் பண்ணுவோம் அவன் செய்யற மாதிரியே செய்யுங்கிற கட்டாயத்தை நாம் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது கல்விதான் நமக்கு தேவையை செய்கிற அந்த ஃபார்முலால கொஞ்சம் முன்னப்பண்ண செஞ்சுக்கிறதுல எந்த விதமான மாற்றமும் ஏற்பட்டு விட போறது கிடையாது மாறாக நமக்கு என்ன நன்மை இது முஸ்லிம்களுடையது என்ற ஐடென்டிபிகேஷன் ஆகிடும் தெரியாது நபி அவர்கள் சொன்னார்கள் ராஜினி சாக்கதா அந்த மாதிரி இடதுகைய பூமியில ஊன்றிக் கொண்டு உட்கார்ந்திருந்தவரை பார்த்து நீ இப்படி உட்காராதே இப்படி உட்கார்வது வேதனை செய்யப்படுவார்களே மறுமையிலே அவர்களுடைய இருக்கையாகும் என்று சுற்றுலாவிலும் தடுத்தார்கள் அல்லாவுடைய கோபத்திற்கு ஆளானவர்களுடைய இருக்கை முறையாகும் இது அடுத்து தஹரீகுல் இஸ்லாம் என்ன 20 ஆனாலும் கூட இந்த பிரச்சனைனா முடியல எங்க போய் பேன் முடிச்சாலும் கடைசியில் கேள்வி இருக்கா கேள்வி கேட்டா ஒரு சிட்டு வரும் என்ன சிட்டு வரும் வேற வாசிக்கலாமா வேணாமா ஒரு சிட்டு வரும் நீங்க كان صلى الله عليه وسلم يبسط كفه اليسرى على ركبته اليسرى இடது மணிக்கட்டை இடது முட்டிக்காலின் மீது விரித்து வைத்து விடுவார்கள் ويقبضه بكفه اليمنى தனது வலது கை மணிக்கட்டை மணிக்கட்டின் விரல்களை மடக்கிக் கொள்வார்கள் كلها எல்லாத்தையும் முதலில் மடக்கு அப்புறம் வயிஷீரு பிஸ்பிஹி லதி தலில் முஹாம் நம்ம சொன்ன களிமாவரல் சரிங்களா களிமாவரல் அதாவது கட்டவர்களுக்கு பக்கத்தில் உள்ள விரல் களிமாவரல் நம்ம சொல்லி பழகி வச்சிருக்கிறோம் பரவாயில்லை அந்த களிமாவரலை கொண்டு இஷாரா செய்வார்கள் வயரும் குபிலாவை நோக்கி வயரும் பிபசரிஹி இலைஹா பார்வை இந்த விரலை நோக்கி இருக்கும் சரியா அடுத்து ஒரு அறிவிப்பா பார்த்துட்டே வாங்க இவர் மொத்தமா இப்படி மடக்கி நேரா நிறுத்தி வச்சிருக்கிறது மொத்தமா புல்லா இப்படி பிடிக்கிற மாதிரி பிடிச்சி இந்த விரலை நேர குத்துற மாதிரி நிறுத்தி வச்சு இந்த விரலை பார்த்து கொண்டிருப்பது. சரியா? அப்புறம் சில நேரங்களில் இவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கட்டவர் நடுவர் இதை கொண்டு வளையவிட்டிருப்பார்கள். சரியா? இந்த வளையத்தை சொல்லும் பொழுது ஒரு அறிவிப்புல 53 என்று நம்பிக்கை வரும். 53னா நம்ம சொல்ற 53 நம்ம ஒரு ஆற்று ஒன்றுப்படும். ஆனா அரபுகிட்ட வந்து இந்த கையால எழுதுற அந்த பழக்கம் வர்றதுக்கு முன்னாடி நம்பர்களுக்குல இந்த முடிச்சுகளை சொல்லி அவங்க காட்டுவாங்க. இங்க வச்சா ஒண்ணு, இங்க வச்சா ரெண்டுன்னு சொல்லி அவங்க ஒரு பழக்கம் உண்டு. அந்த 53 பழக்கத்தை அரபுகிட்ட அந்த விஷயம் தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்கும் போது இந்த வலது கை இருந்துச்சீங்களா, சரி, வலது கட்டவர், இந்த கட்டவரல வலது விரல், சாரி நடுவிரல், நடுவிரலுடைய நடுவில் இப்படி வச்சு இப்படி இருக்க இந்த மாதிரி மீட்டது. இது 53 சொல்ல நம்ம இப்படி வழங்கிட்டோம், இப்படி வச்சுக்கிட்டு இப்படி வச்சா இது வந்து 5, இது வந்து 3. எப்படி இது வந்து 5 ரவுண்டா இருந்தா 5, இது பாருங்க அரைக்குள்ள 3 அப்படின்னு நம்ம வந்து எடுக்க பார்த்துட்டு கையில் காசு பண்றது. இது இல்ல, புரியுதுங்களா? இந்த கட்டத்துல இத வந்து இங்க வச்சா 5, சரிங்களா, இது 3, அதாவது பாதி, ஹாஃப் சொல்றமா இல்லையா, இது ஃபுல்லு 10, இது 5, புரியுதுங்களா? இந்த அடிப்படையில் வந்து அரபுகள் செஞ்சுட்டு இருந்தாங்க. நம்ம இங்க வந்த உடனே நம்ம ஒரு டெவலப் பண்ணி நம்ம கொஞ்சம் சிந்திச்சு, ஓ இது 5, இது 3, 53 அப்படின்னு கொண்டு வந்துச்சு. அப்புறம் இது ஒரு அறிவிப்பா, இன்னொரு அறிவிப்பா, தான் உயர்த்தி நடந்ததோ விரல், அந்த விரலை உயர்த்தி அசைத்து அதை கொண்டு துஆ கேட்பார்கள். எதுவும் இருக்குல்ல, இப்ப நிறைய சிக்கல், இன்னொரு சிக்கல், இந்த மொழி பிரச்சனை சிக்கல் வருதா இல்லையா? இப்ப எதுரு பிஹா, இந்த எதுரு பிஹாவுக்கு இவங்க என்ன செஞ்சாங்க, நீட்டியாச்சு என்ன, அப்ப ஓ அப்ப வந்து எதுரு சொன்னா இப்ப நம்மள வந்து இப்படி வாங்க கூப்பிடுறோம்ல, அப்ப அந்த மாதிரி இந்த விரல கட்டி கூப்பிட்டாங்க. எதுரு பிரார்த்தனை அல்லாதவர்கள் வேண்டினார்கள் என்று அழைச்சிருந்த பதிலா எதுவுன்னா அழைப்பார்கள். விரல்ல ஆற்றுறதுக்கு ஆதாரம் இருக்குது, அதுக்கு வந்து இப்படி முட்டுக்கட்டை எதுவுங்கிற வார்த்தைக்கு அடுத்த மாற்றி வச்சு அப்ப அழைப்பு அழைக்கிறது, இப்படி அழைக்க மாட்டாங்கல்ல, இப்படி தானே கூப்பிடுவாங்க, யாராவது கூப்பிடுவாங்க. அரபுகளிடத்திலே பழக்கம் இருந்தது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பழக்கத்தை அவர்கள் பின்பற்றினார்கள். துவா கேட்கும் பொழுது இரண்டு கைகளையும் இப்படி தூக்கியும் கேட்கலாம், ரெண்டு கைகளை தூக்கி உயர்த்தி நமது அந்த வெண்மை பதவி வானத்தை நோக்கி வைத்து இப்படியும் துவா கேட்கலாம். அதே போல துவா கேட்கும் போது இப்படியும் கேட்கலாம், ஒரு விரலை தூக்கி வானத்தை நோக்கி சுட்டி காட்டி, இதுவும் பிரார்த்திக்கக்கூடிய முறைகளிலே ஒரு முறை. யார் தான் இதுவும் துவாவுடைய ஒரு முறை. அதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே சொல்லி காட்டாங்க. சொல்லப்படுறது யாரையோ கூப்பிட்டாங்க சொல்லுவார்கள், இந்த கனிமாவது நீக்கி வச்சிருக்கீங்க பாருங்க, இது சைத்தானுக்கு ரொம்ப ஹார்டானது, ரொம்ப கடினமானது. வக்கான அஸ்ஹாபு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஃபுது பஅதுஹும் அலா பஅது, யானி அல் இஷாரத் பில் இஸ்பாஇ ஃபி துஆ. நபி அவர்களே சிலரின் மீது, அதாவது சிலருக்கு தூண்டுவார்கள், அதாவது துவா செய்யும் போது இந்த விரலை ஒரு விரலை கொண்டு கேட்பதிலே தூண்டக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதே போலதான் ஜும்மா புத்துவார நம்ம துவா கேட்கும் பொழுது ரெண்டு கையும் தூக்கிறப்படாது, இமாமும் சரி உட்கார்ந்துருக்கவங்களும் சரி. மழைக்காக வேண்டி துவா கேட்கும் போது மட்டும்தான் ரெண்டு கைகளை தூக்கலாம். மற்ற நேரத்தில் துவா கேட்கிறதா இருந்தால் ஜும்மா புத்துமார துவா கேட்கும் போது இமாமாக இருந்தாலும் ஒரு விரலை தான் தூக்கணும். முக்ததிகள் ஆமின்னு சொல்லும்போது ரெண்டு கைகளை தூக்காம ஒரு விரலை தூக்கி ஆமின்னு சொல்லலாம், ரெண்டு கைகளையும் தூக்கக்கூடாது. وقال صلى الله عليه وسلم يفعل ذلك في التشهدين جميعا. ரெண்டு தஷஹுதுலயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி செய்வாங்க. ரெண்டு தஷஹுது என்றால் நாலு ரகாத்துல தொழுகையில ورا رجلا يدعو باصبعيه. ஒருத்தர் ரெண்டு விரலை கொண்டு துஆ செய்து கொண்டிருந்தார். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? ஃபகால இன்னொரு விஷயத்தையும் நம்ம இங்க எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்கலாம். சொல்லுங்க பாக்கலாம், யாராவது கரெக்டா சொல்லுங்க. நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருவரை பார்த்தார்கள், அவர் தனது இரண்டு விரல்களை கொண்டு தஷஹுதுலே துஆ கேட்டுக் கொண்டிருந்தார்கள் கொண்டிருந்தார். அப்ப ஒருமையாக்குரலை கொண்டு கேள் என்று சொன்னார்கள். சரியா? இப்ப இந்த ஹதீஸில் இருந்து நம்ம தொழுகைக்கு வெளியில இருந்தாலும் இப்ப ஒருத்தர் தொழுதுட்டு இருக்கும் போது ஒருத்தர் தப்பா சொல்லுறாரு தெரிஞ்சா அவருக்கு சொல்லி கொடுத்துட்டு நம்ம போலாம். ரெண்டு கையை நீட்டிட்டு இருக்காரு. ரசூல் சொன்னாலே அவருக்கு முன்னாடி ஒரு கையை காட்டி அஷித் அஷித் ஒருவரை நிற்று ஒருவரை நிற்று அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க ரசூல் சொன்னாலும். அப்ப என்ன என்ன அர்த்தம் இருக்கு? ஒரு தொழில் அவர் தொழுதுட்டு நம்ம தொழுகைக்கு வெளியில இருந்தாலும் அவர் தொழுகையை நம்ம திருத்தி கொடுக்கலாம். கை கால் சரியா வைக்கல, சுஜித்து சரியா செய்யாம எந்திரிக்கிறாரு, இப்படி செய்யாதீங்க இப்படி செய்யுங்க என்று அவருக்கு கைகளை காட்டி செஞ்சது போல அதை அந்த தொழுபவர் எடுத்தும் கொள்ளலாம். தொழுபவர் அதை அவரிடத்திலிருந்து அதை எடுத்தும் கொள்ளலாம், பார்த்து அதை தனது தொழுகையை திருப்பியும் கொள்ளலாம். அதனால தொழுகையில வுஜூபு தஷஹுதில் அவ்வலி வ மஷ்ரூஇய்யத்து துஆ ஃபீஹி. இப்ப இந்த இரண்டாவது முதல் தஷஹுத் இது கட்டாயமானது. இதுல துஆ எப்படி கேட்கிறது ஒவ்வொரு ஓடுவார்கள். சரி, எப்படி ஓடுவாங்க, என்ன செய்வாங்க? உட்கார்ந்த உடனேயே அவங்க என்ன வார்த்தை சொல்வார்கள்? முதல்ல பேசுறது சில நேரங்களில் முதல் அந்த ரெண்டு ரகாத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார மறந்துட்டா யஸ்ஜுது லிஸ்ஸஹ்வி, மறந்ததுக்காக வேண்டி சுஜூது செய்வார். வகால யஅமுரு பிஹா, அப்படித்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையும் கொடுத்தார்கள். பெயக்குள் இதா தஅத்தும் ஃபி குல்லி ரகாத்தைனி, நாலு ரகாத்து தொழுகையில ஒவ்வொரு ரெண்டு ரகாத்தில நீங்க உட்கார்ந்தீர்கள் என்றால் ஃபகூலு அத்தஹியாத்து லில்லாஹி, அத்தஹியாத்தை நீங்கள் ஓதுங்கள். அதற்கு பிறகு துஆவிலே அவருக்கு பிடித்தமான துஆவை அவர் கேட்டுக்கொள்ளட்டும். பிடித்தமான துஆவை கொண்டு அல்லாஹ்விடத்திலே கேட்கட்டும். இன்னொரு அறிவிப்புல ஊலூசி குள்ளி ஜல்கத்தில் அத்தஹையா, ஒவ்வொரு இருக்கையிலும் நீங்க அத்தஹையா ஓதுங்கள். தனது தொழுகையை கெடுத்தவருக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை கட்டளையாக சொன்னார்கள். கமா தக்கதம ஆமீன். வகான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஅல்லிமுஹும் அத்தஷஹுத. தஷஹுதை நபி அவர்கள் ஸஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுப்பார்கள். கமா யுஅல்லிமுஹும் ஸூரத்துல் குர்ஆன். குர்ஆனிலிருந்து ஒரு சூராவை கற்றுக் கொடுப்பதை கொண்டு அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தஷஹுதை கற்றுக் கொடுப்பார்கள். சரி, தஷஹுத் எப்படி ஓதுவது? சப்தமிட்டு ஓதுறதா, சைலண்டா ஓதுவதா? வஸ்ஸுன்னத்து இஃபாஉஹு. தஷஹுதை சைலண்டாக ஓத வேண்டும். இப்ப அடுத்து முக்கியமான ஒன்று சீரஹு தஷஹுதி. தஷஹுதுடைய வசனங்கள், வாக்கியங்கள் எப்படியெல்லாம் வந்திருக்கின்றன? இப்ப பொதுவா நம்ம வழக்கத்தில் உள்ளது, நீ ஷாஃபி நீ இப்படி ஓது, நீ ஹனஃபி நீ இப்படி ஓது. இது ரெண்டுத்துக்கு இடையில நம்ம யாராவது மாட்டிக்கிட்டோம்னா நம்மளும் ஒன்றே ஒன்றை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டு நம்மளும் ஒரே வழியை உட்காந்துக்க வேண்டிய. அப்ப அந்த தக்லீதை விட்டுட்டு குர்ஆன் ஹதீஸுக்கு வந்து நம்ம அடைஞ்சிருக்கிற பயன் என்னன்னு சொன்னா, நீ தப்பு, நீ சரியா செய்யறதில்ல, இது வந்து அப்படி, இது வந்து இப்படி, இப்படியும் குறை பேசிக்கிறதுல இருக்கிறோமே தவிர நம்ம இங்க வந்ததுக்கு பிறகு எக்ஸ்ட்ரா ஏதாவது தெரிஞ்சு அமல் அறியப்படுத்திக்கிட்டோம்னா இல்ல எப்ப வந்து வந்தப்ப எப்படி இருந்தோமோ அப்படித்தான். என்ன எத்தனை துவாப்பா எக்ஸ்ட்ரா மனப்பாடம் பண்ண பள்ள கட்ட வேண்டியதுதான். எவ்வளவு குரான் சூடா மனப்பாடம் பண்ணிருக்க, அதுக்கு ஒரு பல்லு இப்படி பள்ள கட்டிட்டே இருக்க வேண்டியதான். ஆனா பேசும்போது மட்டும் நேரம் இல்லாம அபுகலிபா ஷாஃபி நேரா வந்து பேசுற மாதிரி தான் பேசணும். இந்த ஹதீஸ் எங்கிறது தெரியுமா, அந்த ஹதீஸ் சரி கிடையாது தெரியுமா, இந்த ஹதீஸ் பழங்குறது தெரியுமா, இது அப்படி தெரியுமா, இது இப்படி தெரியுமா. சரிப்பா, எல்லா பலவீனத்தும் விட்டு பலமானது எவ்வளவு இருக்கு அதுல எவ்வளவு அமைச்சிருக்க அப்படின்னா திரும்ப பலவீனம். பலவீனமானது விட்டுனது, பலமானது இருக்கா இல்லையா, அதை படிங்க, அதை மனப்பாடம் பண்ணுங்க, அதை செய்யுங்க. ஒருத்தரையுமா மண்பாடி ரஷ்மகுல்ல அவங்கள்ட்ட வந்து அப்படிதான், ஷேக் அவர் ஒழுங்கான மரணத்தில் இல்லை, இவர் ஒழுங்கான அக்கீதால இல்லை, அவர் வந்து சரியில்லை, இவர் வந்து சரியில்லை, நீ பேசிட்டே இருக்க சேர்க்க எல்லாத்தையும் கேட்டுட்டு. சரிப்பா, அவங்க சரியில்லை, அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லைன்னு இப்படி இவங்களெல்லாம் ஜட்ஜ் பண்றதுக்கு நீ எப்படிப்பா உனக்கு நாளில் கிடைச்சிது, எப்பப்பா நாளில் கிடைச்சிது? அது நான் நிறைய படிக்க வச்சார் அந்த நாளில் கிடைச்சிச்சு, எப்பப்பா கிடைச்சிது? ஒரு 4 வருஷமா நான் வந்து நல்லா தெளிவா இருக்கிறேன் அப்படின்னா. சரி, 4 வருஷமா தெளிவா இருக்கு. இந்த 4 வருஷத்துல என்ன, இந்த 4 வருஷத்துல அவர் சரியில்லை, இவர் சரியில்லை, அவர் அப்படி இவர் இப்படின்னு சொன்னது போக நீ எவ்வளவு ஹதீஸ அதிகமா தெரிஞ்சுக்கிட்ட? முன்னாடி தெரிஞ்சதோட நீ எவ்வளவு குரானுடைய வசனங்களை இன்னும் அதிகமா மனப்பாட முடியும்? 4 வருஷத்துக்கு முன்னாடி உனக்கு தெரிஞ்ச குரான் வசனங்களோ, 4 வருஷத்துக்கு முன்னாடி தெரிஞ்ச ஹதீஸும், இப்ப அதுக்கு பிறகு நீ தெரிஞ்சுக்கிட்டது எவ்வளவுப்பா அப்படின்னு ஆழ்ந்த பதிலே இல்லை. அப்ப ஷேக் சொல்றாங்க, அப்ப உனக்கு தெரிஞ்சது மற்றவர்களை விமர்சனம் செய்யறதுக்கு தான் பயன்படுத்துகிறதே தவிர உனது எய்மை அமலை உயர்த்திக் கொள்வதற்கு உனக்கு பயன்பெறவில்லை. அப்ப இந்த கல்வி பணம் தரக்கூடிய கல்வி அல்லப்பா, நீ என்ன பேசுறது விட்டுடு. சீகத்து ஒருமை, சீர் தன்மை, அத்த ஷஹூத் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றேன். தஷஹுதுடைய வகைகள், முறைகள், அந்த வாக்கிய முறைகள். وعلمه صلى الله عليه وسلم انواع من صيغ التشهد. தஷஹுதுடைய முறைகளில் நிறைய முறைகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கள் தோழர்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அப்ப அதுல முதலாவதா ஸஹீஹ் புகாரி முஸ்லிம்ல வருகிறது, அவர்களுக்கு ரசூலுல்லாஹி கற்றுக் கொடுத்து தஷஹுது. அல்லவனி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்ம ரசூலுல்லாஹி படிக்கும் போதெல்லாம் என்ன சொல்லணும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்ல வேண்டும். அத்தஷஹுத, எனக்கு நபி தஷஹுதை கற்றுக் கொடுத்தார்கள். வகஃபி பைன கஃபை, எவ்வளவு நெருக்கமா வைத்து அன்பாக ரசூலுல்லாஹி கற்றுக் கொடுத்தார்கள் என்றால் இப்னு மசூதுடைய கையில் தனது ரெண்டு கையால புடிச்சுக்கிட்டு கற்றுக் கொடுக்கிறார்கள். குர்ஆனுடைய சூராவை எனக்கு நபி அவர்கள் கற்றுக் கொடுப்பது போன்று. சரி, அந்த வாசகத்தை போனீங்க, முழு புஸ்தா அத்தஹியாத் லில்லாஹி வஸ்ஸலவாத் வத்தய்யிபாத். இது ஒரு வாசகம். அடுத்து இரண்டாவது வாசகம், அஸ்ஸலாமு அலைக அய்யுஹன் நபிய்ய வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது இரண்டாவது வாசகம். மூன்றாவது வாசகம், அஸ்ஸலாமு அலைனா வஅலா இபாதில்லாஹி ஸாலிஹீன். இது மூன்றாவது. அடுத்து நான்காவது, அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ். அஞ்சாவது, வஅஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வரசூலுஹு. சரியா? இப்ப பொருள் பாருங்க, அத்தஹியாது லில்லாஹி. அத்தஹியா தஹியத்துன் ஒருமை, அத்தஹியாத் பன்மை. அதே போல சலாத்தும் ஒருமை, சலவாத் பன்மை. அத்தையிவாத் தையிபத்தும் ஒருமை, தையிபாத் பன்மை. அத்தஹியாத் இதுக்கு நேரடி பொருள் காணிக்கைகள். வஸ்ஸலவாத் சலாத்துக்கு நேரடி பொருள் துஆக்கள், பிரார்த்தனைகள். தையிபாத் நேரடி பொருள் நன்மைகள். சரியா? இப்ப அறிஞர்கள் இதை கொஞ்சம் கொஞ்சம் பிரித்து சொல்லியிருக்காங்க. எப்படி? முதல்ல அத்தஹியாத் என்பது உடல் ரீதியான வணக்கங்கள், மன்னிக்கணும், பொருள் ரீதியான வணக்கங்கள். இரண்டாவது உடல் ரீதியான வணக்கங்கள். மூன்றாவது உடல் பொருள் சேர்ந்த வணக்கங்கள். இப்படி எல்லா வணக்கங்களும் அல்லாஹ்விற்கே சொந்தமானவை. அத்தஹியாத்து லில்லாஹ் பொருள் சம்பந்தமான வணக்கங்களும், வஸ்ஸலவாத் உடல் சம்பந்தப்பட்ட வணக்கங்களும், வத்தய்யிபாத் உடல் பொருள் சம்பந்தப்பட்ட எல்லா வணக்கங்களும் லில்லாஹ் அல்லாஹ்விற்கே. முன்னாடி இருக்கா இல்லையா லில்லாஹிங்கிறது, அதெல்லாம் சேர்ந்து ஒரு வாசகம். அத்தஹியாத்து லில்லாஹி வஸ்ஸலவாத் வத்தய்யிபாத் அங்க புஷ்பம். அஸ்ஸலாமு அலைக அய்யுஹன் நபிய்யு, நபியே உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும். வரஹ்மத்துல்லாஹ் அல்லாஹ்வுடைய அருளும் உண்டாகட்டும். வபரகாத்துஹு அவனுடைய கருணைகள், அவனுடைய கிருபைகளும் உங்களுக்கு உண்டாகட்டும். இது இரண்டாவது. மூன்றாவது, அஸ்ஸலாமு அலைனா எங்கள் மீதும் சலாம் உண்டாகட்டும். வஅலா இபாதில்லாஹி ஸாலிஹீன் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் மீதும் சலாம் உண்டாகட்டும். இது மூணாவது வாசகம். இந்த வாசகத்தை சொல்லிக் கொடுத்து விட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த வார்த்தையை சொல்லிட்டா வானம் பூமியில உள்ள எல்லா நல்லவர்களுக்கும் இவர் துஆ செய்ததாக அறிவார். அப்ப இந்த துஆவுல மலக்குகளும் வந்து விடுவார்கள். மலக்குகள் நமக்கு துஆ கேட்கிறாங்களா இல்லையா? ரொம்ப கேட்கிறாங்க. யா அல்லாஹ், இந்த உனது அடியார்களின் பாவங்களை மன்னித்து விடு, நீ அவர்களுக்கு அடித்த சொந்தத்தை கொடுன்னு சொல்லி நல்லவங்களுக்கு மலக்குகள் துஆ கேட்கிறாங்க. அல்லாஹு அக்பர். அப்ப நாமளும் அஸ்ஸலாமு அலைனா வஅலா இபாதில்லாஹி ஸாலிஹீன் சொல்லும் பொழுது நமக்கும் துஆ கேட்டுக்கொள்றோம். இந்த பூமியில இதற்கு முன்னாடி வாழப்போகின்ற, அதே போல பூமியில மட்டுமல்ல வானத்தில் இருக்கிற எல்லா அடியார்களுக்கும் இந்த துஆ வந்து விடுகிறது. நபி அவர்கள் சொன்னார்கள், இவர் இதை சொன்னால் இந்த துஆ சேர்ந்து விடுகிறது எல்லா நல்லவர்களுக்கும். சித்தமாய் வளர்ந்து அவர் பூமியில வானத்தில் இருந்தாலும் சரி, பூமியில இருந்தாலும் சரி. அடுத்து அஷ்ஹது சாட்சி சொல்கிறேன், அல்லா இலாஹ இல்லல்லாஹ். உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கிறோம், அந்த இலாஹல போய் நம்ம நிறுத்தக்கூடாதுன்னு சொல்லி சேர்த்துதான் வாசகத்தை முடிக்கணும். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவர் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. இந்த அன் என்பது நிச்சயமாக புரியுது. மேலும் சாட்சி சொல்கிறேன், அல்ல முஹம்மதன் அப்துஹு வரசூலுஹு. அங்க அன் வந்திருக்கு, இங்க அன்ன வந்திருக்கு பாருங்க. இந்த அன்னதான் அந்த அண்ணா இருக்குது. அல்லாஹ் இல்லல்லாஹ் உள்ள அன் என்பதும் அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு என்பதில் உள்ள அன்ன என்பதும் ஒரே வார்த்தை. அங்கு அன் என்று இலகுவாக இருக்கிறது, இங்கே அன்ன என்று சத்து செய்யப்பட்டிருக்கிறது. புரிந்ததா? அப்ப ரெண்டு இடத்துலையும் கண்டிப்பா நிச்சயமாக அர்த்தத்தை கொண்டு வர வேண்டும். சாட்சி சொல்கிறேன், அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் உணக்கத்திற்குரியவன் இல்லை. மேலும் சாட்சி சொல்கிறேன், நிச்சயமாக முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அடிமையும் அவருடைய தூதருமாக இருக்கிறார்கள். புரிதா? அதாவது நபி சொல்லாளின் ஹயாத்தா இருந்தா ஐயுஹன் நபின்னு சொன்னாங்க, அதுக்கு பிறகு அஸ்ஸலாமு அலை நபின்னு சொன்னாங்க. கொஞ்சம் கவனமா கேளுங்க, சில பேருக்கு சந்தேகம் வரும், எல்லாம் வரும். சரி, அப்ப நம்ம இங்க எப்படி ஓதணும்? ஐயுஹன் நபின்னு ஓதிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு கேள்வி வரும்ல. இப்ப கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஅல்லிமுனா அத்தஷஹ்ஹுத கமா யுஅல்லிமுனா அஸ்ஸூரத மினல் குர்ஆன். குர்ஆனில் ஒரு சூராவை கற்றுக் கொடுப்பது கொண்டு எங்களுக்கு தஷஹுதை கற்றுக் கொடுப்பார்கள். இது யாருடைய தஷஹுது? தஷஹுது இப்னு அப்பாஸின் ரலியல்லாஹு அன்ஹுமா. ஃபகால யகூல் அத்தஹியாது முபாரகாது ஸலவாது தய்யிபாது லில்லாஹி. வாசக வித்தியாசத்தை பார்த்துக்கிட்டீங்களா? இதுல லில்லாஹிங்கிறது கடைசியில வந்து அத்தஹியாது அல் முபாரகாது அஸ்ஸலவாது அத்தய்யிபாத். அரபில இரண்டு விதமான அமைப்புகளும் இருக்குது. சில நேரத்தில் வாவோடையும் சொல்லுவாங்க, சில நேரத்தில் வாவ் இல்லாமலையும் சொல்லுவாங்க. இப்ப அத்தஹியாது முபாரகாது ஒன்று, அப்புறம் அஸ்ஸலவாது தய்யிபாத்து இது ஒன்று, இப்படி பிரித்து வச்சுக்கலாம். அல்லது அத்தஹியாது முபாரகாது ஒன்று, அஸ்ஸலவாது இரண்டாவது, அத்தய்யிபாத் மூன்றாவது. இப்ப முதல் சொல்லி வைங்க, அருள்வலம் செய்யப்பட்ட அல்லாஹுவால் ஆசீர்வதிக்கப்பட்ட பொருள் ரீதியான வணக்கங்களும் அஸ்ஸலவாது தய்யிபாது நன்மையான உடல் சார்ந்த வணக்கங்களும் லில்லாஹி அல்லாஹுவிற்கு. சரியா? இப்ப அடுத்த அர்த்தம் அத்தஹியாது முபாரகாத்து ஆசீர்வதிக்கப்பட்ட அல்லாஹுவால் அருளப்பட்ட பொருள் ரீதியான வணக்கங்களும் அஸ்ஸலவாத் உடல் ரீதியான வணக்கங்களும் அத்தய்யிபாத் உடலும் பொருளும் சேர்ந்த வணக்கங்களும் லில்லாஹி அல்லாஹ்விற்கு. அஸ்ஸலாமு அலைக்க, சில அறிவிப்புல சலாமு அலைக்க ரெண்டுமே இருக்கு. அந்த அறிவு பிராக்கெட்ல போட்டிருக்காங்கல்ல, அல்லோடையும் சொல்லலாம் அல் இல்லாமல் சொல்லலாம். சலாமு அலைக்க அய்யுஹன் நபியு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு, உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும் நபியே, அல்லாஹ்வின் கருணை உண்டாகட்டும், அல்லாஹ்வுடைய அருள்கள் உண்டாகட்டும், பரக்காத்துஹு. அப்புறம் அல்லுடைய சேர்த்து அல்லது அல்லுல்லாம சலாமுன் அலைனா அல்லது அஸ்ஸலாமு அலைனா வஅலா இபாதில்லாஹி ஸாலிஹீன் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மத ரசூலுல்லாஹ். சில அறிவிப்புல வ அஷ்ஹது அன்ன முஹம்மத ரசூலுல்லாஹ், இன்னும் சில அறிவிப்புல வ அஷ்ஹது அன்ன முஹம்மத ரசூலுல்லாஹ் வ அப்துஹு வ ரசூலுஹு, அல்லது வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. இதுக்கு நான் அர்த்தம் சொல்லிடணும், திரும்ப திரும்ப சொல்ல வேணும், எனக்கு வேற தொண்டை ரொம்ப தாண்டிக்கிட்டே இருக்கு. வாங்க அடுத்து பாருங்க, தஷஹுது இப்னு உமர். இவங்க யாரு? அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா. சஹாபியும், அதாவது அத்தாவும் மகனும் சஹாபாவா இருந்தா அப்ப எப்படி சொல்லுவான்? ரலியல்லாஹு அன்ஹுமா, ரெண்டு பேரையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளட்டும், புரிஞ்சு கொள்ளட்டும் சொல்லுவோம். அன் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னஹு கால ஃபி தஷஹுதி, தஷஹுதுல சொன்னாங்க, அத்தஹியாது லில்லாஹி வஸ்ஸலவாது வத்தய்யிபாது அஸ்ஸலாமு அலைக அய்யுஹன் நபியு வரஹ்மத்துல்லாஹ். கால இப்னு உமர் ஜித்து ஃபியா வபரகாத்துஹு. அத்தஹியாது லில்லாஹி வஸ்ஸலவாது வத்தய்யிபாது அஸ்ஸலாமு அலைக அய்யுஹன் நபியு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அப்புறம் السلام علينا وعلى عباد الله الصالحين أشهد أن لا إله إلا الله قال ابن عمر وزدت فيها بقولني اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله. இப்ப இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஷஹுதை கத்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு தங்களை விட மூத்த சஹாபாக்களிடத்துல கல்வி கற்றுக்கொண்டப்ப அவங்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்த அந்த தஷஹுதையும் சேர்த்து தனக்கு சொல்லிக் கொடுத்த தஷஹுதையும் சேர்த்து கொண்டாங்க. அதுதான் இடையிடையில வருது. இப்ப என்ன அத்தஹியாத்து லில்லாஹி வஸ்ஸலாவாது வத்தய்யிபா அஸ்ஸலாமு அலைக அய்யுஹன் நபி வரஹ்மத்துல்லாஹ் சேர்த்து ஒரு சகாபாக்களை சொல்லும்போது அவங்களை பத்தி உண்டான விஷயங்களை சொல்லணும். அதான் வந்து ஒரு முறைய அப்பதான் அவங்களுடைய தியாகம் அவங்களுக்கு ஒரு சுல்லாவுக்கு இருந்த தொடர்புகள் நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு தெரிய வரும். ஏன்னா ஒவ்வொரு சகாபிக்கு பின்னாடி ஒரு வரலாறு இருக்கு. சாதாரணமான விஷயம் இல்லை. சஹாபி அபூசாபி ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிறாங்க தீனுக்காக வேண்டி ரொம்ப சிரமப்பட்டிருக்கிறாங்க. ஆரம்பத்துல மக்காவுடைய காலத்துல இஸ்லாத்துக்கு வந்தாங்க. ஆனா வந்து மக்கால வந்து அவங்க குடிவர முடியல. அதோட அவங்க வந்து ஹபசாக்கு ஹிஜ்ர செஞ்சு போனாங்கல்ல, அவங்களோட போயிட்டாங்க, அங்க தங்கி இருந்தாங்க. அதுக்கப்புறமா கைவர் போர் சமயத்துலதான் அவங்க வந்து அதுக்கு பின்னாடி அந்த முஹாஜிர்கள் திரும்பி வரும்போது வர்றாங்க. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் இடத்துல நிறைய கல்வி படிச்சிருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல ரொம்ப விசேஷமா முகம்பு கொடுத்திருந்தாங்க. ஏன்னா இவங்க குரான் ஓதுறது ரசூல்லாவே ரசிச்சு கேட்கற மாதிரி இருக்கும். சுப்ஹானல்லாஹ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குர்ஆன் ஓதுறது கேட்டாங்கன்னா தாவூதுடைய வீணை உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, தாவூதுடைய இசை உனக்கு கொடுக்க உன் குரல் நயத்தை அந்த அளவு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. அதே போல இவருடைய ஃபேமிலி தான் மதீனாக்கு வந்துட்டா மதீனாவே ஆபாதாயிடும். எப்படி ஆபாதாயிடும் தெரியுமா? இருக்காது. அபு மூஸா அஷ்ஆரியுடைய ஃபேமிலி வந்துட்டாங்கன்னா மதீனாவே செழிப்பாயிடும். யாருக்காவது சொல்ல தெரியுமா? யோசிச்சு சொல்றீங்களா? கேட்டு சொல்றீங்களா? என்ன செய்வார்கள் இவர்களுடைய ஃபேமிலி எல்லாம்? ராத்திரில எல்லாரும் தூங்குவாங்கல்ல, மதினால இவங்களுடைய கூடாரங்கள் இவங்க தங்கியிருப்பாங்கல்ல, அந்த கூடாரங்கள் ராத்திரில இவங்களுடைய குடும்பத்தார்கள் எல்லாம் குரான் ஓதிட்டே இருப்பாங்க. அதனால ராத்திரில விழிச்சிருந்து குரான் ஓதுற சட்டம் அஷாரி குடும்பத்தார்கள் வந்துக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுப்பாங்க. உங்களுடைய பேச்சு ஒருவரின் பேச்சில் முதல் பேச்சாக இது இருக்கட்டும். அத்தஹியாத்து அத்தய்யிபாத்து அஸ்ஸலாவாத்து லிமா அஸ்ஸலாமு அலைக அய்யுஹன் நபி வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து السلام علينا وعلى عباد الله الصالحين اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله التحيات الطيبات الصلوات لله السلام عليك ايها النبي ورحمه الله وبركاته السلام علينا وعلى عباد الله الصالحين اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله. சரி, இது என்னன்னு தெரியல. سبع كلمات ان تحيي للصلاه அப்படினு வருது. பின்னாடி சன பார்த்து சொல்றேன். யோசிச்சு பார்த்து கீழே அறிகுறிப்பிலே உங்களுக்கு காணோம். அதாவது தொழுகையுடைய தஹியத்தை பற்றி ஏழு விதமான வாசகங்கள் அப்படிங்கிறாங்க. எப்படி கால்குலேட் பண்ணி ஏழு வாசகங்கள் சொல்றாங்கன்னு புரியல. கேட்டு சொல்லுவோம் இன்ஷா அல்லாஹ். அந்த பேரை சொல்லும்போதே ஒரு கம்பீரமா இருக்கணும். சாதாரண பேர் அது இன்னைக்கு வரைக்கும் ஆடிட்டு இருக்காங்க.
நம்ம தான் ஒன்றும் தெரியாம உட்கார்ந்துருக்கோம்.
كان رضي الله عنه يعلم الناس التشهد وهو على المنبر جمعة خطبه الى المنبر الى இருந்து மக்களுக்கு தஷஹுதை கற்று கொடுப்பார்கள். இன்னைக்கு என்ன செய்வாங்க? இன்னைக்கு என்ன சீவா வந்துச்சு அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு? இன்னைக்கு என்ன பிறப்பது வந்துச்சு அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு? மிம்பர்ல இருந்து பேசுறது சஹாபாக்கள் மிம்பர்ல என்ன செய்வார்கள்? தொழுகையை கற்றுக் கொடுப்பார்கள் மக்களுக்கு. தொழுகையை கற்றுக் கொடுப்பார்கள்.
இன்னைக்கு யார் பெரிய அறிவாளி இமாம்னு சொன்னா மிம்பர்ல நின்றுட்டு வாரத்தில் வந்து எல்லா பத்திரிகையும் தரவ மனப்பாடம் பண்ணிட்டு வந்து அதெல்லாம் விமர்சனம் யாரு பண்றாரோ கரெக்டா அதில் அப்படி எழுதியிருந்தார் அவனுக்கு என்ன துணிவு இருக்கிறது அப்படி எழுதுவதற்கு அப்படின்னு விமர்சனம் பண்றவங்க ரொம்ப ரொம்ப லேட்டஸ்ட் இமாம். எல்லாருக்கும் அப் டு டேட் ஆகாரு இது அப் டு டேட் கம்ப்யூட்டர் அப் டு டேட் பண்ணிட்டு என்னமோ அதெல்லாம் தெரிஞ்சு எல்லாமே முக்தியாகி காவியாகி பட்டா வாங்கிட்ட மாதிரி எதை பற்றி இந்த ஜும்மாவை விமர்சனம் செய்கிறார்கள். அரசியல் அவர்கள் காலத்தில் இருந்த அரசியல் குழப்பத்தை விட ஒரு அரசியல் குழப்பம் இருந்ததே கிடையாது. சொல்லுங்க பாக்கலாம் இருந்துச்சாங்க. அபூஜர்கள் மாதிரி அவர் எதிரி போயிருந்தா ஆயிரம் புஷ்யம் வந்துட்டாலும் அபூஜர்கள் அபூலகம் மாதிரியா ரசூல் சொன்னாலும் ஒரு தடவை கூட ஜும்மால அவரை பத்தி பேசுனதே கிடையாது. ஆயிரம் அத்வானி ஆயிரம் பாலிடிக்ஸ் பிஜேபி வந்துட்டோம் அபூஜர்களுடைய பாலிடிக்ஸ் விடவா பிஜேபி விடவா பெரிய பிஜேபி பிஜேபி பெரிய பிஜேபி ரசூல் சொன்னாலும் ஒரு தடவை கூட ஜும்மால அவரை பத்தி விமர்சனம் பண்ணதே கிடையாது. குரானாயத்தை ஓதுவாங்க 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 சஹாபாக்கள் பழக அதை கேட்டு கேட்டு குரான மனப்பாடம் பண்ணலாம். ஆக்கிரத்துரிய விஷயங்களை ஓதுவாங்க முன்னாடி உள்ள உம்மத்துரிய அந்த வரலாறுகளை ஓதுவாங்க அல்லாவுடைய தத்துவாவை அதிகரிக்கக்கூடிய வசனங்களை ஓதுவாங்க. இதான் சுத்துவா அடுத்து பாருங்க உமர் ரலி அல்லாஹு அன்ஹு மிம்பரில் இருந்து கொண்டு மக்களுக்கு தஷஹுதை கற்றுக் கொடுப்பார்கள் சொல்லுவாங்க. குழு சொல்லுங்கள் அத்தஹியாது லில்லாஹ் அஸ்ஸாகியாது லில்லாஹ் அத்தய்யிபாது லில்லாஹ். அத்தஹியாது உங்களுக்கு அர்த்தம் சொல்லியது அஸ்ஸாகியா ஜகா இஸ்கூல் இருந்து ஸாகியா வளரக்கூடியது அர்த்தம். முதல் அர்த்தம் என்ன இருக்கு ஜகாத். ஜகாத்துக்கு ஏன் ஜகாத்து பேர் வந்துச்சு? விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருப்பாங்க. எப்படி கண்டுபிடிச்சிருப்பாங்க? சுத்தம். ஆனா ஒரே கொஞ்சம் சுத்தம் ஆயிடுச்சு எங்கேயுமே கொடுக்க வேணாம். அல்லாஹ் அது கருத்து சொல்லப்பட்டதப்பா அது அது என்னது கருத்து. செகண்டரி மீனிங் ஃபர்ஸ்ட் மீனிங் என்ன? ஜக்கா எதுக்கு என்றால் வளர்ச்சி. நீ அல்லாஹ்வின் பாதையில் தர்மம் செய்தால் உனது செல்வம் வளர்ச்சி அடையும். எனவே அதற்கு ஜக்காத் என்று சொல்லப்பட்டது. இது விட்டுட்டான் திரும்ப திரும்ப ஜகாத்து வந்துருந்தோம் சொல்லிட்டு செகண்டரி இருக்கா இல்லையா கொடுத்தா சுத்தமாக அதை சுத்தமாச்சு கொடுக்க வேண்டியதில்லை முடிஞ்சு போச்சு. அல்லாஹ் அல்லாஹ் இருக்கிறது ரொம்ப பிரச்சனையா இருக்கு. உம்மத்து இருக்குது நாளுக்கு நாள் முத்தாய் நாளுக்கு நாள் முஷிதாய். ஈமான் அதிகரிக்க வேண்டிய கட்டாயம் ஆனால் அதிகரிப்பதை எது நயவஞ்சகம் சந்தேகம். ஹதீஸ பார்க்கும் பொழுது எப்படி பார்க்கணும்னா இது ஏதாவது ஆயத்துக்கு முரண்படுதான் பார்க்கணும். நல்ல இந்த ஹதீஸை கொண்டு எப்படி அமல் செய்ய வேண்டும் என்று பார்க்கிறதா ஒரு மூமினே எப்படி பார்க்கணும் இது எந்த ஆயத்துக்கு முரண்படுதா இதை இஸ்லாமிய அடிப்படைக்கு முரண்படுதா. இவர் என்னமோ எல்லா அடிப்படையும் கரைச்சி குடிச்சு இமாம் மாலிக் அஹ்மது பின் ஹம்பல் தரத்துக்கு வந்துட்ட மாதிரி லட்சக்கணக்கான ஹதீஸுகளை தான் மனப்பாடம் பண்ணி இன்னைக்கு வரைக்கும் இன்னமும் நாம துன்யாத்துக்கே தரம் தெரியுமான்னு தெரியாது. இவ்வளவு பெரிய அநியாயம் கிரமம் பாருங்க. அல்லாஹ் ஒண்ணுமே தெரியலன்னா கூட பரவாயில்லங்க ஈமானோட மொத்த போனா போதும். சந்தேகம் இல்லாம
ஈமானோட மூத்தா போனா போறோம். நிறைய தெரிஞ்சுக்கிட்டீங்க, ஆனா சந்தேகம் உள்ளத்துல கொட்டி கிடக்கு. ஈமானே கிடையாது, நம்பிக்கையே கிடையாது. இதுதான் இப்ப இந்த மாதிரி சொல்லும் பொழுது என்ன செய்வாங்கன்னு சொன்னா அடுத்த தகவல் மாத்திப்பான். எப்படி முதல் அத்தகையா என்பது உடல் சார்ந்த வணக்கங்கள், இரண்டாவது அசாத்தியா என்பது பொருள் சார்ந்த வணக்கங்கள், மூன்றாவது அத்தகிபா என்பது உடலும் பொருளும் சார்ந்த வணக்கங்கள். லில்லாஹி உள்ளாஹிற்கு அஸ்ஸலாமு அலைக, உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும். இது போக இன்னும் சில விளக்கங்களும் இருக்கு. இப்ப நம்ம சொன்னோம்ல, உடல் சார்ந்த வணக்கங்கள், பொருள் சார்ந்த வணக்கங்கள், உடலும் பொருள் சார்ந்த வணக்கங்களும். இது அல்லாம அல்லாஹ்வை புகழக்கூடிய வார்த்தைகள் எந்த வார்த்தைகளாக இருக்கட்டும், யாரெல்லாம் உனக்கு காணிக்கையாக சமர்ப்பிக்கப்படுகின்ற இபாதத்துகள், புகழ்ச்சிகள், உன்னுடைய பொருத்தத்திற்காக செலவழிக்கப்படக்கூடிய தான தர்மங்கள், உன்னுடைய மகிழ்ச்சிக்காக ஓதப்படுகின்ற குர்ஆனுடைய வசனங்கள், விக்கிரகள், துஆக்கள், எல்லாம் உனக்கு சொந்தமானது. புரியுதா இல்லையா? இப்ப வார்த்தை சில நேரங்களில் வித்தியாசமா சொல்லுவாங்க, ஆனா கருத்து ஒன்னா இருக்கும். இப்ப உதாரணத்துக்கு பாருங்க, தமிழ்ல சொல்றோம் புகழ், உயர்வு, கண்ணியம், கீர்த்தி, மதிப்பு, மாண்பு, மகத்துவம். ஒருத்தர் சொல்லும்போது இவர் புகழ் மிக்கவர், மாண்பு மிக்கவர், கீர்த்தி மிக்கவர், உயர்வு மிக்கவர் அப்படின்னு சொல்லணும்னு சொன்னா, அவருடைய அவ்வளவு கண்ணியத்தை வெளிப்படுத்தும் விதமாக இந்த கண்ணியத்திற்குரிய இவ்வளவு வித்தியாசமான ஒரு வார்த்தைகளையும் சேர்த்து சொல்லப்படும். அப்ப நோக்கம் என்ன? அல்லாஹ்விற்கு முன்னாடி அப்படியே சரணடைந்து, அல்லாஹ்விற்கு முன்னாடி நாமும் நாம் செய்கின்ற அத்தனை வணக்க வழிபாடுகள், அது உடல் ரீதியான வணக்க வழிபாடாக இருக்கட்டும், நாவிலே செய்யப்படுகிற வணக்க வழிபாடாக இருக்கட்டும், பொருளால் செய்யப்படுகிற வணக்க வழிபாடாக இருக்கட்டும், உடல் பொருள் சேர்ந்து செய்யப்படுகிற வணக்க வழிபாடு, அந்த வழிபாடு என்ன சொல்லுங்க பார்க்கலாம். சும்மா நானும் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், நீங்க கம்முன்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. யார் சொன்னா? உடலும் பொருளும் சேர்ந்து செய்யப்படுகிற வணக்கம் உடல் மட்டும் உள்ள வணக்கம் ஜிஹாதுல ரெண்டு முறுகிறேன். உடலாலும் பொருளாலும் ஜிஹாது செய்யணும். தொழுக இருக்கு, நோன்பு இருக்கு, ஜகாத்து பொருள் மட்டும். அதுக்குன்னு சொல்லி அதுல செல்வம் இருக்காதுன்னு இல்ல, ஒன்னும் கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டிக்கிட்டு இருக்கும். ஆனா அதிகம் முடியா? இப்ப தொழுகையில செல்வம் இல்லாமல் இல்ல, எப்படி செல்வம் இல்லாமல் இல்ல? வியாபாரத்தை ஊட்டிட்டு வரும். அப்ப அல்லாவுடைய பாதையில் அந்த லாபத்தை விட்டு வருதுன்னா அதுவும் ஊட்டிக்கிட்டு இருக்கும். ஆனா மெஜாரிட்டி பார்ட் எதுல இருக்கு? உடலுக்கு இருக்கு. இப்ப ஜகாத்துல செல்வம் இருக்குது, மெஜாரிட்டி பார்ட் செல்வம். ஆனா அங்க உடலும் இருக்கா இல்லையா? உடலை கொண்டு ஒழிச்சுதான் அந்த செல்வத்தை சம்பாதிக்கிறோம். அதனால உடலுக்கு, அதாவது மெஜாரிட்டி பார்ட்டை வச்சு விட்டுருப்பாங்க. அப்ப இத சொல்லிட்டு அதுக்கப்புறம் மற்ற வார்த்தைகள்லாம் இப்படி நம்ம சொல்றது இல்லாம அவங்களுடைய தலைவர்கள் வந்த மாதிரி இருக்கும். அடுத்து ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹாவுடைய தஷஹுத். قال القاسم بن محمد كانت عائشة تعلمنا التشهد وتشير بيدها تقول. ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் எங்களுக்கு தஷஹுதை கற்றுக் கொடுப்பார்கள், தனது கையை கொண்டு இஷாரா செய்து சொல்வார்கள். அத்தஹியாத் அத்தய்யிபாத் அஸ்ஸலாவாத் அஸ்ஸாகியாத் லில்லாஹ் அஸ்ஸலாமு அலன் நபி தஷஹுத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு. சரிங்களா? இப்னு மஸ்ஊத் எப்படி தஷஹுத் சொன்னாங்களோ அது அதுக்கு அடுத்தே கட்டுங்க. இதுவரைக்கும் புரியுதா? மொத்தம் ஆறு விதமான தஷஹுத படிச்சிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்புக்கு வரும் பொழுது இந்த ஆறையும் நீங்க எழுதிட்டு வரணும், மனப்பாடம் பண்ணிட்டு வரணும். புரிஞ்சுங்களா? எங்க போய் எழுதுறது எடுத்துனாங்க? சரி இன்ஷா அல்லாஹ் சொல்ல, நானே பிரிண்டவுட் எடுத்து கொடுக்கணும் தான் உங்களுக்கு விரும்பினேன். இன்ஷா அல்லாஹ் அடுத்த தடவை கொடுத்துருவோம். இந்த விக்கிரகளை முடிச்சா பிரிண்ட் அவுட் எடுத்து அதனுடைய மீனிங்கோட கொடுத்துட்டோம்னா புக் வர்றதுக்கு முன்னாடி அதையாவது கொண்டு இன்ஷா அல்லாஹ் பயன்பட்டுக் கொண்டிருக்கலாம்ல. அடுத்து கவனிங்க, وقال صلى الله عليه وسلم يصلي على نفسه في التشهد الاول وغيره. சரி, இப்ப பெரும்பாலும் மக்கள் விலகி வைத்திருப்பது என்ன? அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு சொன்னோன துள்ளி குச்சி எடுத்துறோம். அப்படித்தானே விலகி வச்சிருக்கிறாங்க, அப்படித்தானே இமாம்கள் செய்யறாங்க. ஆனால் தப்பு. சலாமையும் சலவாத்தையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரிக்கவில்லை. சலாமையும் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரிக்கவில்லை. சலாமும் சொல்ல வேண்டும், சலவாத்தும் சொல்ல வேண்டும். ஒவ்வொரு தஷஹ்ஹுதிலேயும் ரெண்டையும் முழுமையா சொல்லணும். அப்புறம் இன்னொரு ஒரு வகை, அதாவது சும்மா அல்லாஹு ஸல்லி அலா முஹம்மத் அப்படின்னு சொல்லி சொல்லணும். அத்தையா திருவதி சாஃபியா பேர்ல பாத்தீங்கன்னு சொன்னா அல்லாஹு ஸல்லி அலா முஹம்மத் அதோட ஏற்றுவாங்க, அதுவும் சரிங்களா. முழுசா ஓடும், எதை முழுசா ஓடுமோ செலவாச்ச முழுசா ஓட வேண்டும். கவனிங்க அப்படின்னு சொன்னா وَسَنَّ ذَلِكَ لِأُمَّتِهِ حَيْثُ أَمَرَهُمْ بِالصَّلَاةِ عَلَيْهِ بَعْدَ السَّلَامِ عَلَيْهِ. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் மீது நீங்கள் சலாம் சொன்னதற்கு பிறகு என் மீது சலவாத்தும் சொல்லுங்கள் என்று கட்டளையிட்டிருக்கிறார்கள், அதை முறைப்படுத்தி இருக்கின்றார்கள். وَعَلَّمَهُمْ أَنْوَاعًا مِنْ سِيرِ الصَّلَاةِ عَلَيْهِ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّم. இப்ப இந்த சலவாத்து சொல்றதுலயும் இப்ப நம்ம அப்படித்தான், எப்படி முதல் வாக்கியம் முஸ்னத் அஹ்மதிலையும் அதே போல இமாம் தஹாவியுடைய ஆசாரமே வருது. அல்லாஹும்மா وعلى ازواجه وذريته. இப்ப இடையில ஒரு விஷயம் சொல்றேன். இப்ப சலவாத் சொல்லும்போது அந்த சஹாபாக்கள் நபியுடைய குடும்பத்தார்கள் மேல நமக்கு நல்ல அபிப்பிராயம் இருந்து சரியா இந்த சலவாத்துகளை ஓதணும் என்றால் நமக்கு நன்மையும் கிடைக்கும், மனசுல திருப்தியும் கிடைக்கும். அவங்களை ஏற்றிக்கிட்டு அப்புறம் அவங்களுக்கு பேர்ல செலவாக்கு வந்து இங்க இருந்து திருப்தி வரும், மனசுல ராகத்து வரும். புரியல உங்களுக்கு? இப்ப இவருக்கு என்றால் நல்ல அபிப்பிராயம் இருந்துச்சுன்னு சொன்னா என்னை பத்தி எங்கேயாவது நல்லதா சொல்ல வேண்டிய கட்டாயம் வந்து சொல்லும்போது மனசோட சொல்லுவாரு, இல்லைன்னா வேண்டாம் அப்படின்னு பல்ல கட்டிட்டு அப்படித்தானே வரும். என்ன இந்த எழுதி கொடுத்து படிக்கிற மாதிரி இப்ப எங்கேயாச்சும் சில கல்லூரிகள்ல படிப்பாங்க, அந்த எங்களுடைய பிரின்சிபலாகப்பட்டவர் எப்படிப்பட்டவர் என்றால் அவராகப்பட்டவர் இவராகப்பட்டவர் ஆனா படிக்க உள்ளார திட்டே படிப்பாங்க, உனக்கு கொண்டு விடுறான் அப்படின்னு சொல்லி நல்ல அபிப்பிராயம் இருந்தா அவன் படிக்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சியா எழுத்திலிருந்தும் படிப்பான், உள்ளத்திலிருந்தும் படிப்பான். சரியா இல்லையா? அவன் மேல கோபமா இருந்தா அவரை திட்டிட்டு இருந்தான் சொன்னா படிக்கும் பொழுது அவன் உள்ளத்திலிருந்து வராது. இப்ப சஹாபாக்கள் மேல ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தார்கள் மேல நம்ம வந்து நல்ல அபிப்பிராயம் வச்சு அவங்க மேல முகத்தா இருந்தோம்னு சொன்னா இந்த மாதிரி செலவாத்து ஓடும்போது நம்ம மனசு ராகத்தா இருக்கும், சந்தோஷமா இருக்கும், நிறைய வாய்நரும் அந்த செலவாத்தும் நன்மைகளும் அல்லாஹ் அப்படின்னு நமக்கு கிடைக்கிறோம். இப்ப ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இதை நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க, ரொம்ப 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 முக்கியமான விஷயம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரபி சரிங்களா, இஸ்மாயில் நபியுடைய வம்சத்தில் வந்து பிறகு அதுனான்ல இருந்து அவங்க வர்றாங்க, குரைஷி குலத்தை சேர்ந்தவர்கள். சஹாபாக்கள் அரபியா அஜமியா? பெரும்பாலான சஹாபாக்கள் 199.99% பேரு அரபிகள். அப்ப அரபு குடும்பத்தில் நிறைய கிளைகள், அந்த எல்லா கிளைகளுக்கும் எங்கேயாவது போய் ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தோட போய் டச் ஆகும், மேல போய் எங்கேயாவது போய் அந்த அதுனானுடைய குடும்பத்தார்களோட கொண்டு போய் டச் ஆகும். ஏன்னா அங்கிருந்துதான் அரபு என்பதை தெரிஞ்சு வருது. அப்ப எப்படியாவது சஹாபாக்கள் யாராவது எங்கேயாவது மூலத்தில் போய் அவங்க போய் சேருவாங்க. அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தார்கள் வந்தா பொதுவான குடும்பத்தார்கள் எல்லா சஹாபாக்களும் வருவாங்க. விசேஷமா ஆண் என்று சொல்லும் பொழுது அவங்களுடைய மனைவி மனைவிமார்கள் அவங்களுடைய பிள்ளைகள் பேரன்கள் வருவாங்க. அப்ப ஹதீசுகள் இப்ப நம்ம பார்க்க போற ஹதீசுகளை பார்த்தீங்கன்னு சொன்னா அவங்களுடைய குடும்பத்தார்கள் அவங்களுடைய மனைவிகள் அவங்களுடைய பித்தளங்கள்ல வரும் பொழுது இங்க சில பேர் சஹாபாக்கள் வரமாட்டாங்கன்னு நினைச்சுக்கிறாங்களே கிடையாது. தூரத்துல ஒவ்வொரு சஹாபிக்கும் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் கூட எங்கேயாவது ஒரு சஹாபுக்கு போய் சம்பந்தமாகும். அப்ப குறைஞ்சபட்சம் நான் இந்த விஷயத்தை எழுதி சொல்றேன்னு சொன்னா நபியினுடைய உறவினர்கள் எதற்காக வேண்டியாவது அவர்களை நேசித்து பழக வேண்டும். அப்படியே உனக்கு நேசம் வரலன்னு சொன்னா அப்ப நபி மேலேயே உனக்கு நேசம் இல்லை. அவருக்கு யார பிடிக்குமோ அவருக்கு சம்பந்தம் பட்டவர்களையும் அவருக்கு பிடிச்சாகும், இல்லைன்னா அது உண்மையான பிடித்தம் அல்ல. ஒரு விஷயத்தை சேர்த்து விளங்கிக் கொள்ளுங்க. இப்ப அல்லாஹ் நம்மளும் சலவாத்து சொல்ல சொல்றான். இப்ப சஹாபாக்கள் நவீனத்துல கேட்டாங்க யார சொன்னா சலாம் சொல்லக்கூடிய முறைய நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம், சலவாத்து எப்படி சொல்றதுன்னு கேட்கிறாங்க. அப்ப நபிசுல்லாஹ் அதுக்கு பதில் இப்படி சொல்லித்தர்றாங்க, நீ சொல்லுங்க அல்லாஹ்வே நீ நபியின் மீது சலவாத்து சொல்ல. அப்ப அல்லாஹ் நபியின் மீது சலவாத்து சொல்வதுன்னா என்ன? இதுக்கு நிறைய விளக்கங்கள் மார்க்க அறிஞர்கள் எழுதுறாங்க. அந்த விளக்கங்கள்லயே தாபியங்கள்ல ஒருத்தவங்க சொல்ற விளக்கம் ரொம்ப சிறந்த விளக்கமா இருக்குன்னு சொல்லி இமாம் அல்பானி சொல்றாங்க. அது என்ன அர்த்தம்னு சொன்னா அல்லாஹ் சலவாத்து சொல்றது என்றால் அல்லாஹ் நபியை கண்ணியப்படுத்துகிறார், நபியினுடைய உயர்வுகளை அல்லாஹ்வே புகழ்ந்து சொல்கிறார். குர்ஆன் நிறைய இடத்துல அல்லாஹ் சொல்றான், புரியுதா? இப்ப அல்லாஹு தஆலா நாம் அவனை பற்றி இங்க பேசிக் கொண்டிருக்கிறோம், நம்ம பற்றி அல்லாஹ் நம்மளை பற்றி அல்லாஹ் பேசிக் கொண்டிருக்கிறானா இல்லையா? பேசுகிறார். நீ என்னை உனது மனதிலே நினைத்தால் நான் உன்னை எனது மனதிலே நினைக்கிறேன், நீ என்னை ஒரு கூட்டத்திலே நினைவு கூர்ந்தால் அதை விட சிறந்த கூட்டத்திலே நான் உன்னை நினைவு கூறுகிறேன். அப்ப அல்லாஹ்வை பற்றி நாம் இங்கே பேசிக் கொண்டிருக்கிறோம், அல்லாஹ் நம்மை பற்றி அல்ஹம்துலில்லா மலக்குகளிடத்திலே அரசியலே பேசிக் கொண்டிருக்கிறார். அப்ப அதே போலதான் நபியுடைய சலவாத்து நபியின் மீது அல்லாஹ்வுடைய சலவாத்து என்பது அல்லாஹ் மலக்குகளிடத்திலே நபியை பற்றி உயர்வாக பேசுவது. சரிங்க, அல்லாஹும் ஸல்லி அலா நபியினா முஹம்மத். அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுவேன், ஞாபகப்படுத்துங்க எனக்கு. அடுத்து அல்லாஹுவே முஹம்மதின் மீது உனது சலவாத்து இறக்கு, அவருடைய குடும்பத்தாரின் மீது, அவருடைய மனைவிகள் மீது, அவருடைய பிச்சலங்கள் மீது. சரியா? கமா சல்லைத அலா ஆலி இப்ராஹிம், இப்ராஹிமுடைய குடும்பத்தார் மீது நீ சலவாத்து செய்தது போன்று. இப்ப இப்ராஹிம் நபிங்க வரலையே அப்படின்னா ஆள் வந்தா அவங்களும் வந்த மாதிரிதான். இப்ராஹிம் நபியுடைய குடும்பத்தார்னு சொல்லும் பொழுது அதுல இப்ராஹிமும் இன்க்ளூடிங் ஆயிடுவாங்க, அரபில் அதான் வரட்டும். இன்ன ஹமீது மஜீத், நீ புகழுக்குரியவன் கீர்த்தி மிக்கவன், ஹமீத் புகழுக்குரியவன், மஜீத் கீர்த்தி மிக்கவன். முஹம்மதின் முஹம்மதின் மீது உனது அருளை வளங்களை இறக்கு, அவருடைய குடும்பத்தார் மீது, மேல அகலி பைத்திகி இருக்கு, இங்கே ஆலி பைத்திகி இருக்கு, அவருடைய மனைவிகள் மீது, அவருடைய பிச்சலங்கள் அவருடைய மரித்தொன்றர்கள் மீது. கமாபாரத்தான இப்ராஹிம் மஜீத், இப்ராஹிமுடைய குடும்பத்தார் மீது நீ அருள் வளங்களை செய்தது போன்று நீ புகழ் மிக்கவன் கீர்த்தி மிக்கவன், நிச்சயமாக நீ புகழ் மிக்கவன் கீர்த்தி மிக்கவன். நபி தொழுகையில செலவாக்கு சொல்லும் போதும் இப்படித்தான் சொல்வார். நபியும் இதே போல அல்லாஹு சல்லியாலா முஹம்மது என்று சொல்லிதான் சொல்வாங்க. அடுத்து பாருங்க, அல்லாஹு சல்லியாலா முஹம்மதின் வாலா அலி முஹம்மதின் கமா சல்லைத அலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத். இன்னொரு அறிவிப்புல அலா இப்ராஹிம வாலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத். நம்ம பொதுவாக சொல்வது அல்லாஹும் பாரிக் அலா முஹம்மதின் வாலா ஆலி முஹம்மதின், திரும்ப அறிவிப்புல கமா பாரக்த அலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத். இன்னொரு அறிவிப்புல கமா பாரத் அலா இப்ராஹிம் என்ன கஹமீதுன்னு அடுத்து அஹமது நட்டை அமுயாலாவுடைய அறிவித்து அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் இன்னக ஹமீதுன் மஜீத். இது ஒரு அறிவிப்பு. இன்னொரு அறிவிப்புல கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வஅல இப்ராஹிம். முந்தைய அறிவிப்புல இப்ராஹிம் இல்லாம இருந்துச்சு, இந்த அறிவிப்புல ஆல் இப்ராஹிம் இல்லாம இருந்துச்சு. இருக்கவும் செய்யுது. இங்க எழுதி மனப்பாடம் பண்ணா இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு தெளிவா இருக்கும். அப்புறம் முபாரிக் அலா முஹம்மதின் வஅல ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹிம் வஅல இப்ராஹிம் இன்னக ஹமீதுன் மஜீத். இப்ப இது மனப்பாடம் பண்றதுக்கு முன்னாடி குறைஞ்சபட்சம் இந்த வார்த்தைகளுடைய தனித்தனி அர்த்தங்களை தெரிஞ்சுக்கிட்டு அரபிய கொஞ்சம் உறுதிப்படுத்திக்கிறது நல்லது. இல்ல நான் இந்த அஞ்சையும் மனப்பாடம் பண்ணிட்டு கடைசியில் இது அதுல இருந்து குழப்பி அதை இதுல இருந்து குழப்பி நீங்களா புதுசா ஒரு சலகத்தை உண்டாக்கிறது. ஏன்னா எப்படி வந்திருக்குதோ அதே போலதான் நம்ம உள்ளதும். அப்ப இதுல பாருங்க, சஹாபாக்களுக்கும் சாபியன்களுக்கும் உள்ள அந்த நினைவாற்றலை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு வெளிப்படுத்துறான். எந்த அளவுக்கு துல்லியமா ஹதீஸுகள் அவங்க மனப்பாடம் செய்து அதை அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். அடுத்து கவனிங்க, அல்லாஹும்மா ஸல்லி அலா முஹம்மதின் அன்னபியில் உம்மி. இது இன்னொரு அறிவிப்பு. ஒரு அறிவிப்புல அல்லாஹும்மா ஸல்லி அலா முஹம்மதின் وعلى آل محمد كما صليت على إبراهيم. إن الأريب لك على آل إبراهيم هذا عورك. وبارك على محمد وعلى آل محمد. إن الأريب لك وبارك على محمد النبي الأمي. سريع نفرنا نفرنا اللهم صل على محمد அதுக்கு அப்புறமா அல ஆலி முஹம்மதின் வந்துடும். இன்னொரு அறிவிப்புல அலா முஹம்மதின் சொல்லி அதோட சேர்த்து அந்நபியின். சரியா? அதே போல இங்க வரும்போது அலா இப்ராஹிம் சொல்லலாம், அல ஆலி இப்ராஹிம் என்று சொல்லலாம். அதே போல பாரிக் அலா முஹம்மதின் வரும்பொழுது அதே போலதான் அடுத்து அலா முஹம் ஆலி முஹம்மதின் சொல்லிருந்தா அல்லது அலா முஹம்மதி அந்நபி உம்மி அல ஆலி முஹம்மதின் كما باركت على آل إبراهيم في العالمين إنك حميد مجيد. اللهم صل على محمد عبدك ورسولك. اللهم محمد النبي صلوات الله عليه وسلم كما صليت على إبراهيم وبارك على محمد عبدك ورسولك وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم. சரியா? அடுத்து அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா அஸ்வாஜிஹி வதுர்ரியத்திஹி கமா ஸல்லைத அலா ஆலி இப்ராஹிம் வபாரிக் அலா முஹம்மதின் வஅலா அஸ்வாஜிஹி வதுர்ரியத்திஹி கமா பாரக்த அலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத். மேக்கும் உங்களுக்கு அர்த்தம் தெரிஞ்சதுதான். இதுல வந்து குறிப்பா நாலு அர்த்தங்கள் நீங்க தெரிஞ்சுக்கங்க. முஹம்மதுனா நேரடியா அர்த்தம் சொன்னாலே பேரு அஹ்லு பைத், ஆலு பைத் ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தார்கள், அஸ்வாஜ் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள், ஜுர்ரியத் ரசூலுல்லாஹ்வுடைய வழித்தோன்றர்கள், நபியுடைய பிச்சலங்கள் சொல்லுவாங்க குடும்பத்தார்கள். اللهم صل على محمد وعلى ال محمد وبارك على محمد وعلى ال محمد كما صليت وباركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. رب الشعب சுருக்கமா இருக்கா இல்லையா? ரொம்ப சுருக்கமா இருக்கு. சலவாத்தும் பரக்கத்தும். இது நம்ம சொல்லிட்டோம் முன்னாடியே உங்களுக்கு சொல்லிட்டோம். அதாவது சில அறிவிப்புகள்ல இப்ராஹிம் நபியை பற்றி வரும்பொழுது கமா சல்லைத்த அல ஆல் இப்ராஹிம் வருது. சில அறிவிப்புகள்ல கமா சொல்லிட்டாரா இப்ராஹிம் இப்ராஹிம் வருது. அப்ப எங்க வந்து இப்ராஹிம் விடப்பட்டு நேரடியா அலா ஆல் இப்ராஹிம் இருக்குதோ அப்ப சில பேருக்கு சந்தேகம் வரலாம். என்ன சந்தேகம்? இப்ராஹிம் நபி வரமாட்டாங்க. அதுக்குதான் இமாம் இங்க விளக்க சொல்லாங்க, அப்படி கிடையாது. வாலா ஆல் இப்ராஹிம் சொல்லப்பட்டாலும் அதுல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களும் உள்ளார வந்துருவாங்க. அதுக்கு குர்ஆன்ல இருந்து நிறைய ஆதாரங்களை சொல்றாங்க. உதாரணத்துக்கு அல்லாஹ் சொன்னா, நாம் பாதுகாத்தோம், நாம் மூழ்கடித்தோம். அதாவது அந்த லூத்து நபியுடைய குடும்பத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது, அந்த ஊர் மக்கள் எல்லாம் நம்ம கல்மாரியை கொண்டு அந்த கல்மலையை கொண்டு அழித்தோம். இல்ல ஆலூத்தின் லூத்துடைய குடும்பத்தார்களை தவிர மற்றவங்க எல்லாரையும் நம்ம அழிச்சிட்டோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப லூத்து நபி என்ன, அப்ப இல்லா லூத்தன் ஆலகு அல்லாஹ் சொல்ற, லூத்தையும் அவருடைய குடும்பத்தாரையும் நாம் காப்பாற்றணும் சொல்ற. லூத்துடைய குடும்பத்தாரை காப்பாற்றணும் அல்லாஹ் சொல்லும் பொழுது அதுல லூத் நபியும் அழகி சுனாத்து வசலாம் வந்துருவாங்க. அதே போலதான் அல்லாஹு தாலா குர்ஆன்ல இப்ராஹிம் நபியை பற்றி சொல்லும் பொழுது மலக்குகள் வந்து சொல்றாங்க, இப்ராஹிம் நபியே அல்லாஹுடைய ரஹ்மத்தும் பரக்கத்தும் இந்த வீட்டுடைய குடும்பத்தார்கள் மீது உண்டாகட்டும்னு சொல்லும் பொழுது அங்க இப்ராஹிம் நபி மனைவி மக்கள் மட்டும் வருவாங்களா, இப்ராஹிம் நபியும் வருவாங்களா? இப்ராஹிம் நபியும் வருவாங்க, மனைவி மக்களும் வருவாங்க. சரி, ஒரு கேள்விக்கு நம்ம சொல்லிக்கலாம். அது என்ன கேள்வி? ஆளுங்கிற வார்த்தை இங்க வந்து வெறும் அல ஆல் இப்ராஹிம் வருதோ அங்க சந்தேகப்பட தேவையில்லை, இப்ராஹிம் நபி உள்ளார வருவாங்கிறத சொல்லி. இரண்டாவது கேள்வி என்ன, என்ன எல்லாருமே முகமது மீது செலவாக்கு செய், செலவாக்கு சொல், செலவாக்கு இறக்கு, முகமதுடைய குடும்பத்தார் மீது இப்ராஹிம் நபிக்கு செஞ்சது போல அல்லது இப்ராஹிம் நபியுடைய குடும்பத்துக்கு செஞ்சது போல அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்ப நீங்க ஓமை உதாரணம் சொல்லி சொன்னீங்கன்னு சொன்னா, உதாரணம் காட்டப்படுபவர் யாருக்கு உதாரணம் கூறப்படுகிறதோ அவரை விட பெருசாதான் இருக்கணும். இவர் சிங்கத்தை மாதிரின்னு சொன்னா இவரை விட சிங்க வீரத்தை இருந்தால்தான் சிங்கத்தை உதாரணம் சொல்ல முடியும். இல்லைன்னா சிங்க இவரம் மாதிரின்னு சொல்ல வேண்டியதா போடும். அப்படிதானே, அதுக்கு இந்த ஓவர் போடுவாங்க. அரசியல போயிட்டு ரொம்ப ஓவரா தான் போயிட்டு வரம்பு மீறி புகழ்வது நல்லா பாதுகாக்க. இப்ப எல்லாருக்கும் தெரியும், எல்லா நபிமார்களை விட ரசூல்மார்களை விட அல்லாவிடத்திலே கண்ணியத்திலும் மதிப்பிலும் உயர்ந்தவர்கள் யார்? அப்ப முகமதுக்கு செலவாத்து இறக்கிற மாதிரி மற்ற நபிமார்களுக்கு செலவாத்து இறக்கு அப்படின்னு தானே இருக்கணும். ஆனா இங்க எப்படி இருக்குது, இப்ராஹிம் நபிக்கு உள்ள மாதிரி அல்லாஹ் முகமது நபிக்கு இருக்கு. புரியுதா? உங்களுக்கு புரியல, கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. உங்களுக்கு புரியுதா? அப்ப இப்ராஹிம் நபிய சொல்லி ரசூலுல்லாஹ்க்கு கேட்கப்படுது. ஆனா அந்த சில ரசூலுல்லாஹ் தானே உயர்ந்தவங்க அப்படின்னு சில பேருக்கு சந்தேகம் வந்து தேவையே கிடையாது. அல்லாஹ் சொல்ல சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, செல்விக்கு போயிட்டே இருக்க வேண்டித்தானே. அல்ல அவங்கவுங்களுக்கு தகுதியான செலவாசை அவங்கவுங்களுக்கு இறங்க போயிடலாம். இப்ப இதுக்குதான் ஷேக் அல்பானி ரஹ்மத்துல்லாஹ் அலைஹி இமாம் இப்னு தய்யிம் அதே போல இப்னு தய்யிமியாவுடைய அந்த கிதாபுகள் வந்து பதில் சொன்னாங்க. அதுல என்ன ஒரு ரெண்டு விதமான பதில் என்ன சொல்றாங்கன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய குடும்பத்தார்கள் யாருமே நபிகள், ஏன் ரசூலுல்லாஹி தவிர யாருமே நபி வரமாட்டாங்க. ஆனா இப்ராஹிம் நபியுடைய குடும்பத்தார்கள் நிறைய நபிமார்கள். இப்ராஹிம் நபியுடைய இன்னொரு பெயரை என்ன, அபுல் அம்பியா, ஃபாதர் ஆஃப் அம்பியா, ஃபாதர் ஆஃப் நபி, நபிமார்களுடைய தந்தை என்று அவங்களுக்கு பேர். இஸ்ஹாக், அப்புறம் இஸ்மாயில், இஸ்ஹாக் நபியுடைய பரம்பரையில்தான் பனி இஸ்ராயில் வர்றாங்க. பனி இஸ்ராயில் நூற்று கணக்கில் ஆயிரக்கணக்கான நபிமார்களை அல்லாஹ் இறக்கி வைத்தான். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுக்கு பிறகு அபுல் அம்பியா யாரு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அப்ப அதனால இப்ராஹிம் நபியுடைய குடும்பத்தாருக்குன்னு சொல்லும் பொழுது இப்ராஹிம் நபியுடைய குடும்பத்தார்கள் நூற்றுக்கணக்கான நபிமார்கள் வந்திருக்கிறாங்க. அந்த பரக்கத்தை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் அவங்களுடைய குடும்பத்தாருக்கும் இறக்குன்னு சொல்லும் பொழுது புரியுதுங்களா? அப்ப நுபுவத் என்ற அந்த ஒரு தரஜாவை தவிர மற்ற எல்லா தரஜாத்துகளும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய குடும்பத்தார்களுக்கு அருளப்படுகிறது. அப்ப அந்த நுபுவத்து ஒரு தரஜா இருக்குல்ல, அப்ப அந்த கிட்டத்தட்ட 70,000 மேற்பட்ட நபிமார்கள் இஸ்ரவேலர்கள் மட்டுமே. நமக்கு அறியாம இன்னும் ஃபேமிலிகள் இருந்திருக்கு, அந்த நபிமார்கள் அல்ல நமக்கு சொல்லல, ஆனா அவங்களும் இப்ராஹிம் நபியுடைய குடும்பத்தார்கள். அப்ப அவ்வளவு நபிமார்களுக்கு செஞ்ச ஒட்டுமொத்த பரக்கத்தும் ஒரே நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம கேட்கிறோம். இப்ராஹிம் நபி இன்க்ளூடிங் இஸ்ஹாக் இஸ்மாயில் இன்க்ளூடிங் இஸ்ஹாக்குடைய பரம்பரையில நமக்கு தெரிந்து தெரியாமல் வந்து எத்தனை நபிமார்கள் இருப்பாங்க, அந்த நபிமார்களுக்கு செஞ்ச அத்தனை பரக்கத்துகளையும் யாரெல்லாம் முஹம்மது நபிக்கு செய்யும் வரும்பொழுது சாதாரண பரக்கத்தா இருக்குமா? அது சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். சரியா? இது ஒரு பதில் சொல்றாங்க. இரண்டாவது பதில் என்ன? சரிங்க, இப்ராஹிம் நபியுடைய குடும்பத்தார் மீது சர்வாத்து சொல்வது போன்று சொன்னா இந்த முஹம்மது நபி சொன்னாலே யார் குடும்பத்தில இருந்து வர்றாங்க? அவங்களும் இப்ராஹிம் நபியுடைய குடும்பத்தில் தான் வர்றாங்க. சரியா? அப்ப இப்ராஹிம் நபியுடைய குடும்பத்தார்கள் மீது சர்வாத்து சொல்றதுன்னு சொன்னா அதுல மற்ற நபிமார்களும் வருவாங்க, முஹம்மது நபியும் வருவாங்க. அப்ப முதல்ல குசூசியாக ஸ்பெஷலா சொல்லப்பட்டு இரண்டாவது ரொம்பமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப பொதுவிலையும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க, ஸ்பெஷலாகவும் வர்றாங்க. இங்க அதிகம் தான் சொல்லப்பட்டிருந்த தவிர குறைச்சு சொல்லப்படல. ஸ்பெஷலாகவும் சொல்லப்பட்டிருக்கு, அப்புறம் பொதுவாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது என்று இமாம் இப்னு கய்யிம் இப்னு தைமியா ரஹ்மஹுல்லா சொல்லக்கூடிய பதில நமக்கு இங்க சொல்றாங்க. இந்த ரெண்டு பதில நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே போதுமான. அப்படி சந்தேகம் வந்தா இது தெரிஞ்சுப்போம், சந்தேகம் இல்ல ரசூலுல்லாஹ் சொன்ன நாங்க சொல்லிட்டு போறோம் சொன்னா பிரச்சனையே கிடையாது. اللهم صل على نبينا محمد. இது ஒரு முக்கியமான பிரச்சனை. எனக்கு ஒண்ணு ஞாபகப்படுத்துங்கன்னு சொன்ன பாருங்க, ஞாபகம் இருக்கா? அது மறந்துச்சீங்களா? இருக்கா இல்லையா? இப்ப இங்க சில அறிவாளிகள் இருக்கிற மாதிரி அரபு நாட்டில் சில அறிவாளிகள் இருக்காங்க. அவர்கள் என்ன செய்தார்கள் அப்படின்னு சொன்னா, குரான் எடுத்து ஒழுங்கா படிக்கிறது இல்ல, ஏதாவது ஒரு சப்ஜெக்ட குரான் எடுத்து விட்டுட்டு வேற சப்ஜெக்ட படிச்சுட்டு தன்னை பெரிய முத்துன அறிவாளி நடத்திக்க வேண்டியது மார்க்கத்தில். இப்ப அப்படி ஒரு அறிவாளி தான், அவர் பேர் என்னன்னு சொன்னா நம்ம அண்ணன் நிறைய அவர் ஒரு அறிவாளி, முஹம்மது இஸ்ஹாக் அன்-நஷ்ஷாஷிபி அப்படின்னு ஒரு அறிஞர். அவர் ஒரு கிதாப் எழுதினாருங்க, கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவர் தான். அல் இஸ்லாமு ஸஹீஹ், பேர் என்ன? சலவாத்து சொல்லுங்கன்னு சொன்னது எங்களுக்கு வந்து நீங்க சலாம தெரிஞ்சுக்கிட்ட சலவாத்து தெரியல எங்களுக்கு கற்றுக் கொடுங்கன்னு. அந்த அறிவிப்பு சரியா இருக்காது. ஏன் சரியா இருக்காது? குரான அரபியில் இருக்கு, சஹாபாக்களுக்கு அரபி தெரியும், தெரிஞ்ச உடனே போய் கேட்பாங்களா? எப்படி பத்தீங்களா? சஹாபாக்கள் எதை கேட்டாங்க? சலவாத்து சொல்லக்கூடிய முறையை கேட்டாங்க. பல்லா சொல்லிருத்துக்கள் அப்பயும் சொன்னாங்க. அல்லாஹ் சொன்னாங்க ஒவ்வொரு சாமியும் அவர் சின்ன மாதிரியா சொல்லுவாரு, ரசூலா எப்படி சொல்லுவாங்க பார்த்து சொல்லுவாங்களா? சரியா? இங்கேயே பொருள் கதை, அடுத்த கதை. இப்ப இதே இதெல்லாம் அவங்க படிப்பாங்க, ஏன்னா நெட்ல எல்லாமே போட்டுருக்காங்கல்ல, அடுத்த இன்னும் ஒரு சில மாசங்களிலேயோ அடுத்த விஷயங்களிலேயோ அவங்க இது சொல்றது கூட இவருடைய இதே கருத்து அடுத்து பிரதிபலிக்கிறதுல ஒரு ஆச்சரியம் கூட கிடையாது. அடுத்து சொல்றதுதான் இன்னும் டேஞ்சர். இது சொன்னதே பெரிய டேஞ்சர். அடுத்து என்ன டேஞ்சர் சொல்றாங்க? டேஞ்சர் சொன்னா குர்ஆன்ல அல்லாஹு தஆலா நபியின் மீது தான் செலவாக்கு சொல்ல சொல்லியிருக்கிறான். நபியின் மீது தான் செலவாக்கு சொல்ல சொல்லியிருக்கிறான். நீ எப்படி அவங்களுடைய மனைவி மக்கள் குடும்பம் உற்றார் உறவினர் அப்புறம் இப்ராஹிம் நபி எல்லாம் உள்ள கொண்டு வர்ற அதெல்லாம் கொண்டு வரக்கூடாது. குர்ஆனுக்கு முரண்பாடு அது. இவங்களுடைய அந்த உரைகள் அவங்களுடைய உரைகள் ஒத்து கொடுப்பாங்க. ஹதீஸ ஏத்துப்போம், எப்ப ஏற்றுக்கொள்வோம்? அது குரான் ஒத்து போனா ஏற்றுப்போம், புறப்பட்டா ஏற்றுக்க மாட்டோம் ஹதீஸ. அப்ப அந்த உரைகள் தான் அவர் வச்சு சொன்னாரு. அவர் என்ன சொன்னாரு? குரான் நவீனின் சேவாத்து சொல்லுங்கள் தானே இருக்குது. அப்ப ஏங்க நீங்க தொழுகையில வந்து அவங்களுடைய மனைவிகள் அவங்களுடைய கிறிஸ்தவர்கள் அவங்களுடைய குடும்பத்தார்கள் அப்புறம் இப்ராஹிம் நபியை வேற சேர்த்துக் கொண்டு வரீங்க? அப்ப இது ஹதீஸாவே இருக்க முடியாது. அப்ப இவன் மல்பாடி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதுறாங்க, இப்படிப்பட்ட இந்த விஞ்ஞானிகள் விஞ்ஞானிகள்லாம் இன்னும் அடுத்து கொஞ்ச காலத்துல ஹைதுள்ள பெண்கள் தொழுங்கள் என்று சொல்லி விடுவார்கள், ஹைதுள்ள பெண்களும் நோன்பு வையுங்கள் என்று சொல்லி விடுவார்கள். ஏன்னா குரான் இல்லையே, எல்லாருக்கும் தானே தொழுகள் சொல்லப்படுது. ஹைதுள்ள பெண்கள் தொழுகணும்னு குரான் இல்லையே, ஹைதுள்ள பெண்கள் நோன்பு வைக்க வேணும்னு சொல்லியே, முசாபிரும் நோயாளியும் தான் நோன்பு வைக்க வேணாம் அப்புறம் வச்சுக்கலாம்னு இருக்குது. ஹைதுள்ள பெண்களை பற்றி நிபாசுள்ள பெண்களை பற்றி குரான் இல்லையே, அப்ப இந்த அதிசயம் குரானுக்கு முரணா இருக்குது அப்படின்னு இவர்கள் செய்து வருவார்கள். அப்படி செஞ்சாங்கன்னு சொன்னா ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமுதாயத்தை விட்டு இவர்கள் வெளியேறி விட்டது தெரிஞ்சு. இப்படிதான் ஒரு அடுத்த கட்டம். ஏன்னா அப்படி முன்னாடி கட்டத்தில் வந்துச்சு நல்லா பாதுகாக்க. அப்ப ஹதீஸ் என்பது குர்ஆனுடைய விளக்கம், அது குர்ஆனுக்கு முரணான ஒன்று என்று விளங்குவது தவறு. அல்லாஹ் சொன்னதை நபி அவர்கள் தத்பீக் செயல் வடிவமாக செய்து நமக்கு சொல்லியிருக்கின்றார்கள். மூன்றாவது ஒரு பிரச்சனை. இந்த மூன்றாவது பிரச்சனை என்ன அப்படின்னா, நூற்றுக்கு நூறு பேர், நூற்றுக்கு நூறு பேர் இன்றைக்கு பொதுவான மசிதிகளில் தொழக்கூடியவர்கள், நூற்றுக்கு 100% மக்கள் இன்று நீங்க மசிதில நீங்க எப்படிங்க செலவாக்கு வந்தீங்க அப்படின்னு அவங்களை உதவ சொன்னீங்கன்னா, اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما صليت على سيدنا إبراهيم وعلى آل سيدنا إبراهيم إنك حميد مجيد والله كيتا نانا رسول الله برمى تغير لها أبدي ما إبراهيم برمى تغير لها سعدان ورعال صلوبة نمو أمور قليل لنا صلوبة رسول الله صلوبة يبري سيدنا إلا ما صلوبة முழுமையான தலைவர் என்பதில் எந்த முஸ்லிமுக்கும் இரண்டாவது கருத்தே கிடையாது. ஆனா அவங்க சொல்லிக் கொடுத்த இந்த சலவாத்துல தொழுகையில நம்ம சேர்க்கலாமா? தொழுகைக்கு வெளியில சொல்றதுல தப்பே கிடையாது, தாராளமா சொல்லுங்க. ஆனா தொழுகைக்குள்ளார, இப்ப தொழுகைக்குள்ளார நீங்க குர்ஆன் ஓதுறீங்க, சொல்லிக் கொடுத்த துஆவிலே சலவாத் ஓதும் போது அங்கே எந்த மாற்றத்தையும் செய்யக்கூடாது. அப்படி செய்யாமல் உதவுவதுதான் அவர்களுடைய மரியாதையை தவிர, நம்ம இஷ்டத்துக்கு செய்யது நான் செய்யது நான் சேர்த்துக்கிறது மரியாதை கிடையாது. இதை மதுகர்களுடைய அறிஞர்களிலேயே மூத்த அறிஞர்கள் மிக தெளிவாக வலியுறுத்தி சொல்லியிருக்கின்றார்கள். எப்படி ஹதீஸ்ல வந்திருக்கிறதோ அதே வாசகத்தில் தான் ஓத வேண்டுமே தவிர இந்த செய்யது நாங்கள் வார்த்தையெல்லாம் கேட்கக்கூடாது என்று இமாம் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்ற அறிஞர்கள் மிக தெளிவுபடுத்தி சொல்லி இருப்பதை நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். அதனால மதுகுகளை இப்படித்தான் ஏதோ ஒரு கிதாப் எழுதிட்டாங்க, நம்ம ஒரு கிதாப் இருக்கு. அதாவது வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள்னு சொன்னா அவங்களுக்கு தொழுக அதே போல நோன்பு அதே போல இந்த முறைகளை வந்து பெரும்பாலும் ஹதீஸ்ல எப்படி இருக்குது அல்லது மூத்த மருகனுடைய புத்தகங்கள்லயே எப்படி இருக்குலாம் போய் பார்க்க மாட்டாங்க. டிப்ளிகேட்ல ஒரு புத்தகங்கள் இருக்கு, சாவுதமி தான் பிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தொழுகை முறை ஹனாசி தொழுகை முறை ஷாஃபின்னு ஒரு புக்கு வெளியிட்டு இருப்பாங்க, அதுதான் கையில இருக்கு. அல்லது ஹனஃபியாக்களை பார்த்தீங்கன்னா சித்துகின் கலை கலைஞ்சு ஒரு புக்கு ஒன்று வச்சிருப்பாங்க. இந்த புக்கு தான் அவங்களுக்கு மொத்த மூல ஆதாரமாக இருக்கு. குறைஞ்சபட்ச மதத்தால ஓதி கொடுக்கக்கூடிய புத்தகங்கள் யாரும் எப்படி இருக்கிறாங்க பாக்கணுமா இல்லையா அதையும் பாக்கிறது. யார் எழுதுனா எந்த காலத்தில் எழுதப்பட்டுச்சு எதுவுமே இல்லை. அப்ப அதை பார்த்துக்கிட்டு தான் இன்னைக்கு அதுதான் வந்து மசீதுகள்ல சட்ட புத்தகமா இருக்கு. எப்படின்னு சொன்னா அதுல எழுதியிருப்பாங்க சுபுகு தொழுகைக்கு பிறகு ஓத வேண்டிய துவா, நொகர் தொழுகைக்கு பிறகு ஓத வேண்டிய துவா, அசருக்கு பிறகு ஓத வேண்டிய துவாங்க. எங்கேயாவது இமாம் மாத்தி ஓதிட்டார்னா ஐயோ நீ 7 வருஷம் ஓதிட்டு வந்தே இல்லையான்னு கேட்டுறாங்க. ஏன் அவர் 7 வருஷம் ஓதுந்து அறவு சொல்லித்தராங்களா? அதை அவர் சொல்லித்தரது அங்க யாரும் மருத்துவ புத்தகம் சொல்லித்தரவே கிடையாது. அந்த ஓரளவுக்கு அடிப்படையான விஷயங்கள் சொல்லிக் கொடுக்கப்படுது, கொஞ்சம் கடந்தளவு செஞ்சாங்க. அப்ப அவர் எங்கேயாவது பெரியவர்னு ஒரு இமாமத்தை இருந்தாலும் அதை பார்த்து பொதுப்பள்ள தொழுது இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அல்லது அந்த புக்கை வாங்கி தெரிஞ்சுக்காம தொழுது வச்சாருன்னா அவரும் நோ செலக்டர். ஏன் செலக்ட் ஆகல அப்படின்னு சொன்னா அவருக்கு நொகருடைய துவா ஓத தெரியல அப்படின்னு சொன்னார். புரியுதான் இல்லையா? நல்லாதான் போதுமான இப்படித்தான் ஒருத்தர் துவா ஓதிக்கிட்டே இருந்தாரு. இப்படி ஓதி ஓதி கிடைச்சல அது என்னன்றதே மறந்துட்டு பஜ்ர தொழுகைக்கு பிறகு துவா ஓதும்போது அல்லாஹும் ஜஅல்னா மினல் காஷிஈன் இருக்கும் துவால அவன் எழுதி வச்சிருக்கிறது. அர்த்தம் சரிதான், யாரெல்லாம் எங்களை அச்சமுடையவர்கள் உனது பயமுடையவர்கள் பணிந்தவர்கள் ஆக்கிவை அப்படின்னு வரும். அவரு எங்கேயோ கேட்டு கேட்டு மனப்பாடம் பண்ணியிருப்பார் போல இருக்கு. அப்படியே மருவி மருவியாது அல்லாஹும் ஜஅல்னா மினல் காஷிஈன் ஆகிடுச்சு. யாரெல்லாம் எங்களை நஷ்டவாதிகள் ஆக்கு பின்னாடி உள்ள கூட்டமும் சுப்புக்கு பின்னாடி ஆமீன் ஆமீன் போட்டுக்கிட்டே இருக்கு. முத்தவர்கிட்ட சொல்லியாச்சு, இமாம்கிட்ட சொல்லியாச்சு, மக்கள்கிட்ட சொல்லியாச்சு, மக்களுக்கு போய் இமாம்கிட்ட கேட்கறது தைரியம் இல்லை. இமாம் அதெல்லாம் பரவாயில்லங்க, அதெல்லாம் அல்லாஹ் பிரியமா இருக்கும். என்ன திமுரு இது திமுரா இல்லையா சொல்லுங்க. அல்லாஹ் போதுமான எப்பெல்லாம் சின்னத்துக்கு மாற்றமா மக்கள் செய்யறாங்களோ அப்பெல்லாம் கண்டிப்பாக தவறான வழியில் சென்று தீர்வார்கள். அல்லாஹ் பாதுகாக்கணும். சரி வாங்க. சஹாபாக்கள் மூலமாக ஒரு சில அறிவிப்புகளும் வரும். அதாவது சஹாபாக்கள் தங்களுடைய வாசகங்கள்ல ரசூலுல்லாஹின் மீது செலவாக்க சொன்னதாக அந்த மாதிரி வாசகங்களை கூட பொதுவான நேரங்களில் பயன்படுத்தலாம். ஆனால் தொழுகையில பயன்படுத்தும் போது நபிசுல்லாஹிடம் கற்றுக் கொடுத்த அஸ்ஸலாத்துல் இப்ராஹிமியத்து உருதுல சொல்றதுன்னா தருது இப்ராஹிம் சொல்லுவாங்க. அது தமிழாவே ஆகிப்பட்டு தருது இப்ராஹிம் அதை நபிசுல்லாஹிடம் ஓதுவார்கள். அப்ப இங்க செய்யுதுனா என்பதை கேட்கக்கூடாதுங்கிறத இமாம் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் சொல்லியிருக்கிறாங்க. ஹனஃபி மதுகுடைய இமாம்களும் சொல்லியிருக்கிறாங்க. அதே போல ஷாஃபி மதுகுடைய மூத்த இமாம்களாகி இமாம் நபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் சொல்லியிருக்கிறாங்க. அதே போல ஐந்தாவது ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா இந்த செலவாத்துடைய முறைகள் எல்லாம் படிச்சுட்டு குழப்பி நீங்க ஒரு செலவாத்து முறையை கண்டுபிடிச்சிடாதீங்க. ஒவ்வொரு முறையும் தனித்தனியா மனப்பாடம் பண்ணி எதை முடியுதோ அதை நம்ம ஓதணும். எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கம்போஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி பிரியாணி செஞ்சிட கூடாது. சரி, அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் சலவாத்தை பற்றி வரும் பொழுது யார் வந்து உண்மையான தன்னை வந்து ஒரு அகலுல் ஹதீஸ் ஹதீஸோட சம்பந்தப்படுத்திக் கொள்கிறார்களோ, ஹதீஸ் பாடங்களை படிக்கின்றார்களோ, அவங்கதான் உண்மையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை நேசிக்கக்கூடியவங்க. ஏன்னா அவங்கதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமா சலவாத் ஓதக்கூடியவங்க. ஹதீஸ் பாடங்கள்ல உங்களுக்கு சலவாத்து சலவாத்துக்கு வாய்ப்பு கிடைக்கிற மாதிரி எங்கேயாவது கிடைக்குமா? இப்ப காலையிலிருந்து நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கிறோம். நீங்களும் நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது நீங்களும் சொல்லிக்கிட்டே வந்திருந்தீங்கன்னா குறைஞ்சது இன்ஷா அல்லாஹ் இந்த சபை முடிகிறதுக்கு முன்னாடி 300 தடவையாக சலவாத் சொல்லியிருப்போம் இன்ஷா அல்லாஹ். அவ்வளவு பேர்கள் வாய்ப்பு, அவ்வளவு வாய்ப்பு நமக்கு அல்லாஹ்விடத்திலிருந்து கிடைக்கிறது. அப்ப நமக்கு இப்ப இதுவரைக்கும் தஷஹுத் வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். அப்புறம் இந்த தஷஹுத் முடிச்சு 3வது ரகத்துக்கு எந்திரிச்சா எப்படி எந்திரிக்கணும், அல்லது இதுவே கடைசி தஷஹுதா இருந்தா என்ன செய்யணும்? அப்ப இது ஒரு விஷயத்தை இங்க நல்லா இங்க பதிவு செய்து கொள்ளுங்க. 2 ரக்காத்திலேயே முடிக்கிறதா இருந்தா கண்டிப்பா தஷஹுது சலவாத்து அப்புறம் பின்னாடி அடுத்து நம்ம இன்ஷா அல்லாஹ் சொல்ல போகக்கூடிய துஆவை ஓதணும். 3 ரக்காத்துடைய தொழுகை அல்லது 4 ரக்காத்துடைய தொழுகையா இருந்து 2வது ரக்காத்துல நம்ம உட்கார்ந்தால் உட்காரணும். அப்படி உட்காரும் பொழுது நீங்க சொல்லுங்க தஷஹுது ஓதி சலவாத்தும் முழுமையாக ஓதி எந்திரிக்கணும். சரிதான். ஆனா பெரும்பாலான மசிதிகளை இந்த சின்னத்தை இன்னைக்கு விட்டுட்டாங்க, புறக்கணிச்சுட்டாங்க. நிறைய சஹாபாக்களுடைய அந்த கோட்டிங்கோட எழுதுறாங்க, என்னென்ன சஹாபி இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க, என்னென்ன சாபி இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்கன்னு. இதுல சில சாபியங்கள் 2வது ரக்அத்துல சலவாத்து ஓதாம யார தனது மகனார்கள் பிள்ளைகள் அவசரப்பட்டு எந்திரிச்சதை பார்த்துட்டா கேட்பாங்க, 2வது ரக்அத்துல சலவாத்து ஓதுனியான்னு சொல்லிட்டு இல்லைன்னு சொன்னா திரும்ப போய் சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வலியுறுத்தி இருக்கின்றார்கள். சரிங்களா? அதனால இன்ஷா அல்லாஹ் நீங்க நிறைய புதிய விஷயங்களை, அதாவது புதிய விஷயம்னு சொன்னா தீன் பழசுதான், தெரியாத விஷயங்களை இங்கே நீங்கள் தெரிந்திருப்பீர்கள். அதுல குறிப்பா இந்த சலவாத்துடைய முக்கியத்துவத்தையும், குறிப்பா 2வது முதல் தஷஹுதிலேயே சலவாத்தை சேர்த்து ஓத வேண்டும் என்ற அவசியத்தையும் நீங்க இங்க தெரிஞ்சிருப்பீங்க. இன்ஷா அல்லாஹ் தெரிஞ்சவங்க, இதுக்கு முன்னாடி இருந்து தெரிஞ்சவங்க இன்ஷா அல்லாஹ் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கலாம். குறைஞ்சபட்சம் இப்ப தெரிஞ்சவங்க கண்டிப்பா இனிமேலாவது தங்களது தொழுகைகள் அதை ஃபாலோ பண்ணணும். உங்க உங்களுடைய இமாம்களுக்கு நீங்க அதை சொல்லுங்க, உங்க மஸ்ஜிதுகள்ல உள்ள இமாம்களுக்கு அதை சொல்லி, இமாம் இப்படி இருக்குது 2வது முதல் ரக்அத்துல 2வது ரக்அத்துல நம்ம உட்காரும் பொழுது அந்த முதல் தஷஹுதிலேயும் சலவாத்தையும் நம்ம சேர்த்து ஓதணும் அப்படின்னு சொல்லி ஷேக் அல்பானி எழுதியிருக்கிறாங்க. அதுக்கு நிறைய ஆதாரங்கள் எழுதியிருக்கிறாங்க, நீங்க அந்த புத்தகத்தை பாருங்க. சஹாபாக்கள் தாபீன்கள் அதை சொல்லியிருக்கிறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சலாத்தையும் சலாமையும் பிரித்து சொல்லல, ஒரே ஆயத்துல தான் அல்லாஹ் சலவாத்தையும் சலாமியும் சொல்லும்படி நமக்கு கட்டளை இருக்கிறா. அந்த கட்டளை ஒரே ஆயத்துல தான் வந்திருக்குது. சஹாபாக்கள் நபி இடத்துல சொல்லும்போது நபியே சலாம் சொல்லக்கூடிய முறையை தெரிந்து கொண்டும் சலவாத்தை சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லி கற்றுக் கொடுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்ப இங்கேயும் சஹாபாக்கள் வந்து சலாம தனியா சலவாத்து தனியா பிரிக்கல. அதே போலதான் தஷஹுத் ஓதக்கூடிய வசனங்கள்ல எங்கேயுமே சஹாபாக்கள் சலாமோடு நிறுத்திக்கொண்டு எழுந்து விட்டார்கள் என்று காண கிடைக்கல. அப்ப சலாமும் சலவாத்தும் சேர்த்து சொல்லப்பட்டதாகத்தான் அந்த அமர்வு எடுத்துக்கொள்ளப்படுமே தவிர, சலாம் முதல் ரக்அத்திலையும் முதல் இருப்பிலையும் கடைசி இருப்புல சலாமும் சலவாத்தும் என்று பிரிக்கக்கூடாது. இது அவங்க நம்ம முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு சொல்லி நம்ம இன்ஷா அல்லாஹ் நம்முடைய தொழுகைகளை சுன்னத்தான தொழுகைகளாக ஆக்கிக்கொள்ள முயற்சி செய்வோம். அந்த ஹதீஸ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி அவர்கள் கற்றுக் கொடுத்த அளவை விட அதிகப்படுத்தும் போது சொன்னது. அந்த ஹதீஸ் சொன்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்நாள் முழுக்க லொஹர் எப்படி சொல்லுறாங்க, அசர் எப்படி சொல்லுறாங்க, மக்ரிப் இஷா எப்படி சொல்லுறாங்கிற முறை நமக்கு ஹதீஸ் புத்தகங்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதை விட அதிகப்படுத்தக்கூடாது. இரண்டாவது, அந்த ஹதீஸ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போது சொன்னார்கள்? பின்னாடி உள்ளவங்களுக்கு தாங்க முடியல. அப்ப சொன்னாங்க பகலெல்லாம் வேலை செஞ்சிருப்பாங்க, பலவீனர்கள் இருப்பார்கள், பெண்கள் இருப்பார்கள், என்ன இரவு சிறுவர்கள் இருப்பார்கள், நீங்க லேட்டாக்கி கொள்ளுங்க. அப்ப லேட்டாக்குன்னு சொன்ன ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் லேட்டாக்கி கொள்ளக்கூடிய அளவுகோலை நம்மிடத்துல விட்டுட்டாங்களா, அல்லது அந்த அளவுகோலை அவங்களே சொல்லியிருக்காங்க, அவங்களே நமக்கு அளவுகோலை கொடுத்திருக்கிறாங்க. இந்த தொழுகையில் இவ்வளவு வருவது, இந்த தொழுகையில் இவ்வளவு வருவதுன்னு சொல்லி அப்ப அந்த அளவுகோலை வைத்து நம்ம தொழும் பொழுது ஒருத்தருக்கு அது வலிக்குதுன்னா அதை நம்ம பார்க்க முடியாது. நம்ம பொதுவான சின்னத்தை தான் நம்ம பார்ப்போம். அவருக்கு வலிக்குதுன்னா அவருக்கு எவ்வளவு முடியுதோ அவ்வளவு புரிஞ்சுக்கிட்டோம், எவ்வளவு புரிய முடியுதோ அவர் புரிஞ்சுக்கிட்டோம், அவர் புரியுதுல பழகணும். இங்க வந்து பிரச்சனை என்னன்னு சொன்னா, உண்மையிலே அவங்களுக்கு யாருக்காவது வலி இருக்குதா பலவீனமானு சொன்னா கிடையாது. எதுக்கு இவ்வளவு நேரம் செஞ்சுக்கிட்டு? ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் எங்கெல்லாம் இந்த ஆட்சேபனை வந்துச்சோ, எங்கெல்லாம் நான் தொழுது வச்ச இடங்கள்ல ஆட்சேபனை வந்துச்சோ, அந்த ஆட்சேபனை செஞ்சது எல்லாருமே திமுரு பிடிச்ச பணக்காரங்க. அவங்களுக்கு அல்லாஹ் முன்னாடி புரிஞ்சு நிக்கிறது இல்ல தலைவன், சும்மா பேருக்கு பூசிட்டு இருக்கு. எத்தனையோ அவர்களை விட வயதான ஏழ்மையான முஸ்லீம்கள் எல்லாம் ஒண்ணுமே சொல்லல, இவருக்கு மட்டும் வலிக்குது, உடல் வலிக்கல திமுரு குனி. இதான் பெரிய விஷயம் உப்புங்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு திரும்ப திரும்ப வர்க்காவும் வர்க்காவும் வார்த்தையும் சொன்னான். அல்லாஹ்க்கு முன்னாடி ருக்கு செய்யறது சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன் எவ்வளவு பெரிய பணி வெளிப்படுத்துறது. அங்க உனக்கு நிக்க முடியலன்னு சொன்னா என்ன? அல்லாஹ் இருந்தது ரப்ப உள்ளத்தை இருந்த உன்னை விட பலவீனமானவங்க எல்லாம் தோல்றாங்க, நீ மட்டும் ஆட்சேபனை பண்ணலன்னு சொன்னா உண்மையிலே உடல் வழினால ஆட்சேபனை சொல்லியா அல்லது உனது பழத்து முறைனால ஆட்சேபனை சொல்லியா? என்ன பழகிறதுக்கு என்னென்ன பழக? டாக்டர் வந்து சுகர் இருக்குன்னு சொல்லிட்டான்னா கால எழுந்து ஓட்டுறிய நடக்கிறிய வேர்க்க வேர்க்க அப்ப மட்டும் நடக்கவே மாட்டேன். இங்க போனாலும் காலில் போறது டாக்டர் சுகர் இருக்குங்க, நீங்க வாக்கிங் போட்டு மூத்தா போயிருக்கீங்கன்னு சொன்னவங்க நீங்க காலையிலேயே ஜோக்கிங் போயிருந்து ஷூவை போட்டுக்கிட்டு பேண்டை போட்டுக்கிட்டு காலையிலேயே சுகூக்கெல்லாம் எந்திரிக்காத எந்திரிச்சுக்கிட்டு போயிட்டு வருவாரு. அப்பதான் வண்டி அனுப்பிருக்காரு. அப்புறம் போய் பார்த்தா இப்படி பாரு இப்படி பாரு என்னங்க டாக்டர் சொல்லிட்டாருங்க சுகர் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு எக்ஸசைஸ் பண்ண சொல்லாருங்க. அப்பதான் வலிக்காரு. 20 தடவை புரிஞ்சு எந்திரிக்க சொல்லுவாங்க அப்பதான் வலிக்காரு. அவங்களுக்கு செய்யறாங்களா இல்லையாது? இதே மக்களை செய்யறாங்களா இல்லையா? அங்கெல்லாம் செஞ்சா வலிச்சா சமாளிச்சுக்கணுமா, தொழுகையில வலிச்சா தொழுகை விட்டுருக்கணுமா? எப்படி எப்படி அவர் நீங்களும் தொழுது விட்டுக்கிறீங்க, தொழுகும் போது அவரை நீங்க தடுக்கிறீங்க அப்படி போகாதீங்கன்னு சொல்லிட்டு தப்பு இல்ல சண்டை போடுறதுங்க. ஒரு தடவை சொல்லுங்க. ஆமா பேசாம சைகளுக்கு தொழுதுகிட்டு இருக்கும் பொழுது ஒருத்தர் தப்பா வந்து பின்னாடி நின்றுட்டப்ப அவரை காலை பிடிச்சி திரும்பி சரியா நிக்க வச்சிருக்காங்க. அதே போல தப்புகளை பூர்த்தி செய்யறதுக்கு நபிசுல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி போக சொல்லியிருக்கிறாங்க. நபிசுல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது வச்சிருந்தப்ப ரெண்டு சஹாபாக்கள் வந்து பக்கத்து பக்கத்துல நின்றுட்டாங்க, அவங்கள ரெண்டு பேரையும் பிடிச்சி பின்னாடி தள்ளி ஒன்னா நிக்க வச்சாங்க. அந்த மாதிரி சில தொழுகையை சீர்படுத்துவதற்கு உண்டான செயல்களை செய்யலாம். என்ன செய்ய நல்லா இருக்கீங்க கேட்பாங்க அந்த மாதிரி. சொந்த துவான் சொன்னா நம்ம திரும்ப திரும்ப அதை ஏற்கனவே சொல்லிக்கிட்டே வரோம். அரபியில ரசூல் சுல்லா அலிஸ்லம் கற்றுக்கொடுத்த துவாக்கள், அதுவும் குறிப்பா பாவ மன்னிப்பு சொர்க்கம் அந்த மாதிரியான துவாக்களை கேட்கறதா ஏற்றமானது. ஒரு சில துவாக்கள் ரசூல் சுல்லா அலிஸ்லம் பொதுவாகவே சொல்லி கொடுத்துருக்கிறாங்க. அந்த துவாக்களை கேட்டுட்டா அதுக்குள்ளார நம்முடைய தேவைகளும் வந்துடும். அந்த துவா சொல்லி கொடுத்துருக்குது. அதே போல ஆபியத்துடைய துவா சொல்லி கொடுத்துருக்குது. அதே போல வந்து அல்லாஹ்வுமே அவுது பிக்கம் மினஸ்ஸமி வல் மக்ரம், யா அல்லாஹ் பாவத்தையும் கடமையும் உடம் பாதுகாப்பை தருகிறேன். இதுல இருந்து பாதுகாப்பு கிடைச்சாலும் பெரிய விஷயம். இந்த மாதிரி பொதுவான விஷயங்கள் அல்லாஹ்மி யா அல்லாஹ் என் காரியத்தை எனக்கு சீர்படுத்திக் கொடு, அதுல எல்லாமே வந்துடும். இப்ப நம்மளையே கேட்க சொன்னீங்கன்னு வச்சுருந்தாங்க, இப்ப ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாளைக்கு எடுத்துக்கிறாரு கடைசியில, அது அவருக்கு தொழுகிற ஃபீலிங்கே அவருக்கு போயிடும். யாரெல்லாம் எங்க அம்மா ரொம்ப நாளா எனக்கு பொண்ணு பார்த்துட்டே இருக்கிறாங்க, அமையவே மாட்டேங்குது, எப்படியாவது ஒரு நல்ல பொண்ணா படிச்ச பொண்ணா வெள்ள பொண்ணா உயரமான பொண்ணா அந்த பக்கம், யாரெல்லாம் எங்க அத்தா எனக்கு பொண்ணு மாப்பிள்ள பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க என்ன மாப்பிள்ளையே கிடைக்க மாட்டேன், இப்படி மாறி மாறி கடைசியில் ஒவ்வொருத்தங்களும் அந்த தொழுகையுடைய கண்ணியத்திலிருந்து வெளியேறி அவங்க தொழுகிறோங்கிறதே மறந்துட்டு கேட்க ஆரம்பிச்சுக்காரன் தொந்தரவு பண்ணிட்டே இருக்கான், அவன் எப்படியாவது சீக்கிரம் இப்படி எல்லாம் மக்கள் கடைசியில பேச ஆரம்பிச்சுவாங்க. அப்ப தொழுகையுடைய கண்ணியங்கிறது அங்க போயிடும். புதுசா ஒருத்தர் முஸ்லீமா இருக்கிறாரு, அவருக்கு ஒண்ணுமே கற்றுக் கொடுக்க முடியல, கற்றுக்க முடியல, வராது. அப்பதான் சுபானல் அலஹம்துல்லா அவங்க தான் படிச்சிருக்கிறாரு. அந்த மாதிரி உள்ளவர் வேணா இந்த அல்லையா அல்லா என்னுடைய பாவங்களை மன்னித்து விடு, எனக்கு சொர்க்கத்தை கொடு, அந்த மாதிரியான வாசகங்களை வேணா கொஞ்ச நாளைக்கு அவர் தமிழ்ல சொல்லிக்கிறது சில தப்பா இருக்கு. அதை தவிர நம்மளும் செஞ்சுக்கிட்டு தமிழ்லயே எப்போ கடைசியில் அடுத்தது செஞ்சிருவீங்க, சூரா பாத்தியாவையும் தமிழ்லயே ஒதுக்கிறேன்னு இப்படியே போயிடும். எப்போ ஒரு ஓட்டையை போட்டோம்னா அப்புறம் பெருசா போட்ட வேண்டித்தானே. அப்படிதான் ஸ்ரீலங்கா ஒரு குரூப் ஒன்று உருவானவர், அமெரிக்காலையும் அந்த குரூப் எல்லாம் நிறைய இருக்காங்க. அட்வான்ஸ் முஸ்லீம்ஸ், என்னடா அட்வான்ஸ் முஸ்லீம்ஸ் சொன்னா, குரான் அரபு நாட்டுக்காரர்களுக்கு இறக்கப்பட்டதுனால அரபியில் இருக்கு. நமக்கு இப்ப டிரான்ஸ்லேஷன் நம்ம லாங்குவேஜ்ல இருக்கும் பொழுது டிரான்ஸ்லேஷனையே தொழுகையில ஓதனா போதும் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் ஸ்ரீலங்கால பிஸ்மில்லால இருந்து தனால இருந்து அவுருபிலா இருந்து எல்லாமே தமிழ்ல தாங்க சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப அமெரிக்கா அதே குரூப் வந்து இங்கிலீஷ்ல ஓதுவீங்க, ஃபுல்லா இங்கிலீஷ், அல்லாஹ் அக்பர்ங்கிறது ஆரம்பிச்சு அஸ்ஸலாமு வரைக்கும் ஃபுல்லா இங்கிலீஷ்ல ஓதுறாங்க. கல்யாணம் இதுல வேற நியாய அக்கிரமம் என்னன்னு சொன்னா பொங்கலங்க இன்னொரு பண்ணுங்க, பொம்பளைங்க இமாமத்து பண்ணுங்க, ஜமா தொழுதுதான் பொம்பளைங்க தொழுவைக்கு இருந்த ஓதிய ஆம்பளைங்க பொம்பளைங்க எல்லாம் கலந்து நிற்கிறாங்க ஒரே சொத்துல. இங்க ஒரு சீ வந்தா புதுக்கோட்டைக்காரி உங்களுக்கு முன்னாடி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பெரிய இஷ்யூவா இருந்துச்சு, பெண்கள் இமாமத்து பண்ணலாம், ஆண்கள் தலா கொடுக்கற மாதிரி பெண்கள் தலா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கூட்டத்தை சேர்த்துக்கிட்டே இருந்தா. நம்ம அறிவாளி அதுக்கு சப்போர்ட் பண்ணாரு, பெரிய அறிவாளி. ஹதீஸ்ல எங்கேயுமே தடை கிடையாது பெண்கள் இமாமத்து செய்யக்கூடாது, அதனால பெண்கள் இமாமத்து பண்றது தப்பு இல்லைன்னு சொல்லி யாரு அதிமேதையாக அறிவாளி ஒருத்தருக்காரு யார் தெரியுங்களா, கேள்விப்பட்டீங்களா இல்லையா? என்னத்த தெரியாது, இப்ப என்னத்த தெரியும், கேள்விப்பட்டீங்களா இல்லையா? அவருடைய சத்துவாத பெண்கள் இமாமத்து பண்ணலாம், ஏன்னா ஹதீஸ்ல பெண்கள் இமாமத்து பண்ணக்கூடாதுன்னு தடவை காட்டுங்க. பெண்கள் பெண்களுக்கு பண்ணி ஆண்கள் உள்ள மஸ்ஜிதுல பெண்கள் இமாமத்து செய்யலாமா, ஆண்கள் பின்னாடி திருவிழா மறுத்து சொல்ல மின்பர்ல சுத்தமா ஓடுவாரு அவங்க பண்ணல. இன்னும் என்ன செய்ய போறாங்க தெரியல. அறிஞர்களுக்கு இடையில கருத்து வெற்றில இருக்குது. சிறப்பு வந்து ரெண்டு ரெண்டா தொடர்ந்து சிறப்பு ரெண்டு ரெண்டு முடிச்சிருந்தது. அன்னைக்கு நீங்க வித்திர தொழுதிங்க இரவுல, அப்ப நீங்க மூன்று காட்டு ஒரே சராமில் தொழுதுட்டு இரண்டாவது காட்டில் உட்காராம மூணாவது காட்டில் மட்டும் உட்காரலாம், அல்லது அஞ்சு காட்டு ஒரே சராம் ஒரே எழுத்து அஞ்சாவது, அல்லது ஏழு காட்டு ஒரே சலாம் ஒரே எழுத்து ஏழு மட்டும் உட்காரு, அல்லது ஒன்பது காட்டு ஒரே சலாம் ஒரே இமாமத்துக்கு காமத்து சொல்லப்பட்டு விட்டால் நம்ம தொழுவ ஆரம்பிக்க கூடாது. கடைசி ரக்காத்துல இருந்தோம்னு சொன்னா எவ்வளவு சீக்கிரமா முடிக்கணுமோ முடிச்சுட்டு போயிடணும். முதல் ரக்காத்துல தான் இருக்கிறோம் அப்படின்னு இருந்தா பெண்ணா இருக்கும் இல்லையா, அதுக்கு ஒரு கிளாஸ் வச்சிருவோம். குறிப்ப சுருக்கமா சொல்றதா இருந்தா இப்ப முதல்ல அல்லாஹ் அக்பர் நம்ம தஹ்ரீமாவுடைய தக்பீர் கண்டதுக்கு பிறகு அல்லாஹ் அக்பர்னு ஏழு தக்பீர் சொல்லணும். இது முதல்ல தக்பீர் கட்டணும்னு சனா ஓதணும், சனாவோ வஜ்ரத்து ஓதணும், அடுத்த தக்பீர் கையை தூக்காமலேயே அப்படியே வச்சு அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர்னு அப்படியே சொல்லிடும். இடையில எந்த திக்ர்களும் தக்பீர்களும் கிடையாது. ஏழு தக்பீர் சொல்லி முடிச்ச உடனே சூரத்தில் பாத்தீங்க இன்னொரு சூரா ஓதிடணும். அதுக்கப்புறமா தொழுகையை கண்டினியூ பண்ணிட்டு ரெண்டாவது ரக்அத்துல இருந்து எந்திரிச்ச உடனே, ரெண்டாவது ரக்அத்துல இருந்து எந்திரிச்ச உடனே அஞ்சு தக்பீர் எக்ஸ்ட்ரா அஞ்சு தக்பீர் எந்திரிக்கிற தக்பீர் போக அல்லாஹு அக்பர் அஞ்சு தக்பீர் சொல்லிட்டு சூரத்துல் ஃபாத்திஹா அப்புறம் இன்னொரு சூரா ஓதிட்டு அப்புறம் வளமையா போயிடும். ஏழு அஞ்சு பன்னெண்டு இந்த விக்கிரகம் மூணு மூணு தக்பீர் சொல்லுவாங்க. ஊர்ல நம்ம தொழுகிறோம்னு சொன்னா அதே போல தொழுதுதான் இன்ஷால்லாஹ் தப்பு கிடையாது. ஆனா பலவீனமான ரிவாயத்து இருக்கு, பலவீனமான அறிவிப்பு. நம்ம இமாமை பின்பற்றி தொழும் பொழுது பக்கத்துல கேச்சிருந்தா அங்க போயிட வேண்டியது, இல்லைன்னா பொறுப்பு இமாம் மேல விட்டுற வேண்டியது அவங்களுக்கு. அவங்க வந்து ஜமாத்து முடிய ருக்குல போயிட்டாருன்னு சொன்னா அல்லது ருக்குலுக்கு போறதுக்கு நெருக்கமா இருக்குது டைம் ஆயிடுச்சுன்னா நம்ம பாத்தியா ஆரம்பிச்சோம். எவ்வளவு முடியுதோ பாத்தியா ஓடிட்டு அவர் ருக்கு போகும்போது போயிடுவாங்க. சிறுதான தொழுகை இன்னொரு சுரா வந்து மத்தியத்து ஒரு தடவை விட்டுட்டீங்கன்னா முடிஞ்சு, அதுக்கப்புறம் நேரம் கிடைக்குது பாத்தியா சுரா ஓதிட்டீங்க, ஆனா இமாம் நீங்க நினைச்ச மாதிரி ருக்கு செஞ்சிடல நிலையில தான் இருக்கிறாருன்னு சொன்னா நீங்க இன்னொரு சுரா ஓதலாம். ருக்குல இருந்தார்னு சொன்னா நீங்க அல்லாஹூன்னு சொல்லிட்டு ஒரு தம்பீர் அல்லாஹூர் தஹரீமுக்காக இன்னொரு தம்பீர் அல்லாஹூர் ருக்கு போய் சொல்லிட்டு போயிட வேண்டும். தஹரீமுக்கு அல்லாஹூர் கண்டிப்பா சொல்லணும். தஹரீமுடைய தம்பீர் பரவு, மற்ற ருக்கு சுஜூதுக்கு போகும்பொழுது அல்லாஹூர் தம்பீர் விடுபட்டாலும் தப்பு கிடையாது. அல்லாஹூர் தஹரீமுடைய நேரத்தில் தம்பீர் சொல்றீங்க, திரும்ப ருக்கு போகும்போது அல்லாஹூர் சொல்ல ஞாபகம் இல்லை வாயில வரல ருக்கு போயிட்டீங்கனாலும் ருக்கு கூடிடும் தொழுகக்கூடிய இல்ல. இது எல்லாமே முடிச்ச ஒரு நாலஞ்சு முறைகள் இருக்குது, அதுல சிறந்த முறை நம்ம எல்லாமே ஓதி முடிச்சுட்டு ரெண்டு செஞ்சா செஞ்சுட்டு சலாம் சொல்லுவோம். ஹனஃபியில எப்படி செய்வாங்கன்னா ஒரு அத்தகையாத்து முடிச்ச உடனே ஒரு சலாம் கொடுத்துட்டு சேவை ரெண்டு சேவையா செஞ்சுட்டு திரும்ப எல்லாத்தையும் புதுசா ஓதிட்டு அப்புறம் ரெண்டு தடவை சலாம் கொடுப்பாங்க. ஷாஃபியில எப்படின்னா ஒரு சலாம கொடுத்துருவாங்க அப்புறம் ரெண்டு சேவையா செஞ்சுட்டு திரும்ப எழுந்திரிச்சு திரும்ப ரெண்டு சலாம் கொடுப்பாங்க. எது வேணாலும் ஓதலாம், ரப்பில் சொல்லி ஓதலாம் அல்லது சுபான ரப்பியில் ஆலா ஓதலாம், எது வேணாலும் ஓதலாம். அதாவது சஹாபாக்கள் சிலர் அந்த மாதிரி செஞ்சாங்க. எப்படி செஞ்சாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்தா இருக்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்த மாதிரி ஓதுனாங்க. அப்ப அவங்க என்ன விளங்கிக்கிட்டாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போனதுக்கு பிறகு நபி முன்னாடி இல்லையே நபியே நம்ம எப்படி சொல்றது அப்படின்னு சொல்லி படங்கையினுடைய வாசகமா தேர்ட் பர்சனுடைய வாசகமா அஸ்ஸலாமு அலா நபியி, நபியின் மீது சலாம் உண்டாகட்டும், நபியே சலாம் உண்டாகட்டும்னா முன்னிலை வாசகம், நபியின் மீது சலாம் உண்டாகட்டும்னா தேர்ட் பர்சன் படகை வாசகம் அப்படி சொன்னாங்க. இது அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்ன கருத்து. இந்த அடிப்படையில் இப்படி சொன்னாலும் தப்பு கிடையாது. ஆனா பெரும்பாலான சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்த இந்த வாசகத்தை மாற்றவே இல்லை, அவங்க மௌத்துக்கு. அவங்க எப்படி இதை எடுத்துக்கொண்டாங்கன்னு சொன்னா இது தொழுகையின் வழிபாட்டு முறையிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்த முறை. இதுல ரசூலுல்லாஹ் ஹயாத்தா இருக்கணும் மௌத்தா இருக்கணுங்கிறது அவசியம் இல்லை. அதனால அவங்க இருக்கும் பொழுது எப்படி சொல்லிக் கொடுத்தாங்களோ அதே முறையை ஃபாலோ பண்ணும். ரெண்டு பேர் சரிதான் புரியுதுங்களா. இதுல ரொம்ப சிறந்தது எதுன்னு சொன்னா இந்த அதிகமான சகாபாக்களுடைய கருத்து இருக்கு பாருங்க, ஐயுகன் அப்படிங்கிறது அதான் ஏற்றமானது. அப்ப நம்ம அப்படிதான் எடுத்துக்கொள்ளணும். அப்ப குர்ஆன் ஹதீஸ்ல வந்த வாசகங்கள்ல இல்ல அது அவங்க ஹயாத்தா இருக்கும் பொழுது அப்ப இறக்கும் பொழுது இப்படி சொல்லப்பட்டுச்சு, இப்ப இறக்கி முடிச்சிருச்சு அந்த சம்பவங்களா நடந்துருச்சு, இப்ப வாசகம் இப்படி இருக்கக்கூடாது நம்மளா மாத்த ஆரம்பிச்சோம்னா கடைசியில டோட்டலாவே மாறிக்கும். அப்படின்னு இந்த ராத்துல பயன் பண்றவங்க சொல்றாங்க, நானும் இன்னைக்கு வரைக்கும் தேடிட்டு தான் இருக்கிறேன் கிடைக்க மாட்டேங்குது. மேராஜ் ராத்திரில பயன் பண்ணும் பொழுது அப்ப என்ன செய்வாங்கன்னு சொன்னா அந்த உலமாக்கள் வந்து சுபு வரைக்கும் பேசுவாங்கல்ல, அப்ப சுபு வரைக்கும் பேசுறது வந்து சும்மா விஷயமா இருக்குது, ராத்திரி எடுத்து பேசிக்கிட்டே இருக்கணும். அப்ப அவங்க சொல்லுவாங்க ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜுக்கு போனவுடனே அல்லாஹ் பார்த்தா தஹியாத்து லில்லாஹி வஸ்ஸலாவாத்து வத்தய்யிபாத்து சொன்னாங்களா? உரையாடல் உடனே அல்லாஹு தஆலா ரசூலை பார்த்தா அஸ்ஸலாமு அலைக அய்யுஹன் நபியு ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துன்னு அல்லாஹ் சொன்னதா? இதை கேட்டுக்கிட்டு இருந்த மலக்குகள்லாம் உடனே அஸ்ஸலாமு அலைனா வலா இபாதில்லாஹி ஸாலிஹின்னு சொன்னதா? சொல்லுவாங்க கேட்கிறது வரைக்கும் பாப்பீங்க, கிடைக்கிற நாள் வரைக்கும் பார்க்க. அர்க்கான்கள் சரியா நிறைவேற்றப்பட்டால் தொழுகை பாத்திலாகிவிட்டது, அதை பாத்தீங்கன்னா கூடாமல் போய்விட்டது என்று ஃபத்வா சொல்ல முடியாது. ஆனா அல்லாஹ்வுடைய தப்தர் ஒன்று இருக்கா இல்லையா, அந்த தப்தர்ல அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும். இப்ப ரெண்டு ரிஜிஸ்டர் இருக்கு, ஒன்னு கவர்மெண்ட் ரிஜிஸ்டர், இன்னொன்னு அல்லாஹ்வுடைய ரிஜிஸ்டர். இஸ்லாமிக் கவர்மெண்ட் உடைய லா என்ன, எவ்வளவு பள்ளிக்கு வரலாம் கலந்து விட வேண்டியது. அப்ப அதுல நீங்க தப்பிச்சிருவீங்க. அல்லாஹ்ட்ட வந்து அந்த தொழுகைக்கு உனக்கு நன்மை சேருமா, நன்மை வேணுமா இல்லையா? கடமை முடிஞ்சிருச்சு, நன்மை அந்த கடமை உள்ளத்தோடு நிறைவேற்றப்பட்டால் நன்மையும் கிடைக்கும். அப்ப அது இல்லை அப்படிங்கும் பொழுது அல்லாஹ்விடத்தில் அந்த நன்மையை எதிர்பார்க்க முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சிலர் தொழுகிறார்கள், அவர்களின் தொழுகையில் சிலருக்கு பத்து ஒன்றுதான் கிடைக்கிறது, சிலருக்கு ஒன்பது ஒன்று. அப்ப அவங்க எந்த அளவுக்கு அதுல கவனங்கள் சிதறாங்களோ அந்த அளவுக்கு தொழுகையுடைய நன்மை குறைந்து கொண்டே போகும். முன்னாடி கூட பாரு, நம்ம படிக்கும்போது சொல்லியிருக்கிற சில பேருக்கு அல்லாஹு அக்பர்னு சொல்லும் போதுதான் ஞாபகம் இருக்கும், அதுக்கப்புறம் அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லும் பொழுதுதான் திரும்பியே வருவார் அவர், நம்ம தொழுகமா இப்ப அப்படின்னு சொல்லிட்டு. இப்படிதான் கூட மக்கள் இருக்கிறாங்க. நான் அதுதான் ஒரு டெஸ்ட் பண்ண சொன்னேன் உங்களை, நான் சண்டை வராம பார்த்துருந்தேன். ஒருத்தர் தொழுகு விட்டுருங்க, தொழுகிட்டு வந்து நீங்க கூப்பிட்டு உட்கார வச்சு நீங்க முதல் ரகத்துல என்ன சூரா ஓதுவீங்கன்னு கேளுங்க, பே முடி முடிப்பாரு. இப்பதான் தொழுகிட்டு வெளியே வரேன்னு வச்சுங்கண்ணே, இப்ப உதாரணம் ஒண்ணும் இல்லைங்க, ஒரு முகர் தொழில வச்சுங்க, ஒருத்தர் முன் சுண்ணத் தொழுகிறாரு, முகர்லாம் தொழுது முடிச்சோடனே அவர் உட்கார வச்சு நீங்க முன் சுண்ணத்துல முதல் ரகத்துல என்ன ஓதுனீங்க, ரெண்டாவது ரகத்துல என்ன ஓதுனீங்க, பின் சுண்ணத்துல முதல் ரகத்துல என்ன ஓதுனீங்க, ரெண்டாவது ரகத்துல என்ன ஓதுனீங்கன்னு கேளுங்க. அவர் சொல்லிட்டாருன்னா கவனமா சொல்லுறாரு, இல்லைன்னு சொன்னா ஆள் வந்து லண்டன் அமெரிக்காலாம் போயிட்டு வந்து சொல்லுறாரு. எந்த அளவு கவனமா இருக்கணும்னு சொன்னா, நம்ம ருக்கு சுஜூதுல ஒரு தஸ்பீஹ் இருக்கு பாருங்க, அதை எத்தனை தடவை ஓதுறோங்கிறது வந்து கவனமா இருக்கும். சுப்ஹான ரப்பியல் அஸீம் பிஹம்திஹி. அதே மட்டும் வேற அதான் சொன்னமே உங்களுக்கு, அப்படி செய்யக்கூடாது. அவர் ருக்குல இருந்தார்னா நம்ம அல்லாஹு அக்பர் தக்பீர் சொல்லிட்டு கட்ட கூட தேவையில்லை, திரும்ப அல்லாஹு அக்பர் சொல்லி ருக்குக்கு போயிடணும். அப்படி இல்லை நீங்க தக்பீர் கட்டி ஓடிக்கிட்டே இருந்தீங்க, அவர் ருக்குல இருந்து எந்திரிச்சிட்டார்னா உங்களுக்கு அந்த ரக்காத்து நிறைவேறாது. திரும்ப ஒரு கருத்து விட்டதான் ஆயிடும், ஒரு கருத்து தவறி போனதான் ஆயிடும். நீங்க போனீங்க, இமாம் சாஹிப் ருக்குல இருந்தாரு, நீங்க இருங்க இமாம் சாஹிப் நான் வந்து சேர்ந்துக்கிறேன்னு சொன்னீங்க, நான் இங்க பொறுமையா ஓத வேண்டியதெல்லாம் ஓதிட்டு நீங்க போலான்னு நினைச்சீங்க, அவர் ருக்குல இருந்துச்சாரு. அப்புறம் நீங்க போகும்பொழுது அவர் ருக்குல இல்லை, நீங்க திரும்ப எந்திரிக்கும்போது அவர் சுஜூத் போயிட்டாரு. அப்படித்தானே நடக்கும், சுஜூத்ல போய் பிடிச்சிட்டீங்க ஆளை, பிடிச்சிட்டாலும் அந்த ஒரு ரக்காயத்தை நீங்க திரும்ப அவர் சலாங்கிறதுக்கு பிறகு தொடர்பு பண்ணும். நான் சுஜூத்ல பிடிச்சிட்டால முன்னாடி உள்ள ஊருக்குலாம் நானும் போயிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது.
தொழுகையை பிராக்டிஸ் எடுக்கணும், தொழுது நான் முன்னாடியே சொல்லியிருக்கிறவங்களுக்கு ஒளி செய்யும் போதே, இது மூத்தா போச்சு மைக் மூத்தா போச்சு, ஒளி செய்யும் பொழுதே அந்த கவனத்துல நம்ம ஒளி செய்யறது, அதே போல தன்வீருக்கு வரும் பொழுது நம்ம நிக்கிறது, நம்முடைய பிரசன்ட்டை நம்மளே மனசுக்கு கொண்டு வர்றது, அல்லாஹ்க்கு முன்னாடி நிக்கிறோங்கிற பயத்தை கொண்டு வர்றது, அல்லாஹ் சொல்லும் பொழுதே தக்பீருடைய அந்த உணர்வோட தக்பீர் சொல்றது, பிறகு ஒவ்வொரு வார்த்தை ஓதும் போதும் அதனுடைய அர்த்தத்தை உணர்ந்து ஓதுறது, அதனுடைய பொருளை உணர்ந்து ஓதுறது, அப்புறம் அந்த அர்த்தத்துக்கும் பொருளுக்கும் தகுந்த மாதிரி உள்ளத்துல மாற்றங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கணும். புரியுதா? அப்படி ஓதணும் என்றால் இன்ஷா அல்லாஹ் கவனம் நம்மோடய இருக்கும். இல்லைனா நம்ம தனியா இருப்போம், கவனம் தனியா இருக்கும். ரெண்டு பேரும் ரெண்டு ட்ராக்ல தனியா போயிட்டே இருப்பாங்க, ரெண்டு பக்கம் போவாங்க. இவர் இமாமோட போயிட்டே இருப்பாரு, அவர் ஆகாயத்தில் போயிட்டே இருப்பாரு. மனசு இருக்குது, செகண்ட்ல போயிட்டு வந்தோம், பலாயிரம் கிலோமீட்டர்கள் பயணம் செஞ்சுட்டு வந்தோம். பிடிச்சி வைக்கிறது சாதாரண விஷயமா? அல்லாவிடத்துல கேட்கணும், அல்லா உள்ளச்சமுடைய தொழுகையை கொடு, முழுமையான தொழுகையை கொடு என்று அல்லாவிடத்துல துவாவும் நமக்கு. அதான் நாங்க முதல் பாடத்திலே சொல்லிட்டு வந்துட்டோம், கண்டிப்பா கிப்லாவை பார்க்கணும், கிப்லாவை தேடணும், முயற்சி பண்ணணும். சரளான தொழுகையா இருந்தா முழு தொழுகையில கிப்லா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். இறங்கி தொழுக முடிஞ்சா இறங்கி தொழுகணும். அப்படி முடியலன்னு சொன்னா சரளான தொழுகைக்கு கிப்லாவை ஆரம்பிச்சுட்டு வாகனம் திரும்பும் பொழுது நம்மளும் சேர்ந்து திரும்ப முடிஞ்சா திரும்பிக்கிட்டே இருக்கணும். அப்படி முடியாத பட்சத்துல ஆரம்பிக்கும் போதாவது நம்ம கிப்லாவை பார்த்துருக்கணும். நபில் தொழுகையா இருந்தா ஆரம்பிக்கும் போது கிப்லாவை பார்த்துட்டா போதும், அதுக்கப்புறம் வாகனம் எந்த முகத்திருந்தாலும் பிரச்சனை கிடையாது. தொழுகைக்கு வெளியில பெரிதா செஞ்சு துவா கேட்கிறது நபியினுடைய வழியில இல்லை சொல்லலாம். இல்லையா இருக்குது லாங்குவேஜ் தெரிஞ்சுக்குங்க, தெரியலன்னு சொல்ல கூடாது. என்ன இருக்கு, ஒரு பத்து சுதாக்கு அர்த்தம் மனப்பாடம் பண்றதுக்கு பத்து நாள் ஆகுமா? அவங்கள்ட்ட என்ன கேளுங்கன்னா, மக்கால 20 தொழுகிறதுனால மக்காவுடைய திறனி ஆதாரமா எடுத்துக்கிட்டா, இதுல மட்டும் எடுத்துக்கீங்களா எல்லாத்தையும் எடுத்துக்கீங்களா? அத முதல்ல முடிவு பண்ணுங்க. இல்ல 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 அப்படின்னாங்கன்னா அப்ப இதுலயும் எடுக்காதீங்க, மேட்டர் முடிச்சிருங்க. சரியா? அப்ப அவங்கள்ட்ட இதை முதல்ல முடிவு பண்ணுங்க. மக்கால மட்டும்தான் நீங்க வந்து சரி, மக்கால தொழுகிறது தான் உங்களுக்கு ஆதாரம் சொன்னா, எல்லா விஷயத்திலையும் மக்கால நடக்கிற விஷயத்தை பத்தி பேசுவோம். தக்பீர் கட்டுறதுலிருந்து, காமத்து சொல்றதுலிருந்து, தொழுகையில உட்கார்றது நிக்கிறது, வரலாற்றுலிருந்து, ஆமா, அதே போல இந்த கபர்களை எல்லாம் உடைச்சி அதெல்லாம் சுத்தம் பண்ணதுலிருந்து எல்லா விஷயத்தையும் பத்தி பேசுவோம். சரிங்களா? அப்படி இல்லைன்னு சொன்னா விட்டுருங்க. ஆதாரம் எது, மக்கள் செய்யப்படுறது ஆதாரமா அல்லது ஹதீஸ் நூல்கள் உள்ளது ஆதாரமா? ஆதாரத்தின் அடிப்படையில் பேசுனீங்கன்னா நம்ம பேசுவோம். மக்கா மதினான்னு பேசுறீங்கன்னா அப்ப முதல்ல மக்கா மதினால உள்ள எல்லாத்தையும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வாங்க. சரியா? அதெல்லாம் நாங்க ஒத்துக்க மாட்டோம். முதல் விஷயம், மக்கா மதினால 5 துறைக்கு பின்னாடி துவா வராங்க கூட்டா, அத ஒரு நாளைக்கு நீங்க விடுங்க, முதல்ல பாப்பேன். ஒரு வாரத்துக்கு கூட தேவையில்லை, முதல்ல ஒரு நாளைக்கு தொழுகையே கூடாதுன்னு தோணுறேன். அப்புறம் நீ எனக்கு மக்கா மதினாவுக்கு பேச வரணும். அல்லாஹ், எங்க போய் தப்பே கிடையாது. நம்ம முன்னாடியே சொல்றேன், நம்ம ஒரு இமாம் வந்து சுண்ணத்தான முறையில் தொழுக வைக்கிறாரு, கோழி கொத்துற மாதிரி புத்து புத்துன்னு உளுந்து எழுந்திருக்கல தொழுக வைக்கிறாருன்னா தாராளமா அவரோட 20 ரக்காத்து முழுசா தொழுகிட்டு வாங்க, இடையில எழுச்சி வர. இருக்கலாம், ஆனா அந்த முழு சுண்ணத்து நிறைவேறாரு. நன்மை கிடைக்கும், முழு 10 கிடைச்சல இருந்தா அது அந்த ரமதானுடைய ஏற்றுக்காப்புடைய சுண்ணத்தில் இருந்து இருக்கும். தப்பு கிடைக்கும், ஒரு நாள் கூட இருக்கும். 5 தொழுகை நடக்கக்கூடிய மஸ்ஜித் எல்லாத்திலையும் நம்ம ஏற்றுக்காக்கிறோம். அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரிவானாக. நீங்கள் தேடி வந்ததிலும் நாம் படித்துக் கொண்டதிலும் அல்லாஹுத்தல பறக்கச் செய்வானாக. ஜஸாக்கும் அல்லாஹு கைரன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அதூப் இலைக்.